Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare
Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Pranamo dukkha dhamanah
तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं तं च दानोरमर्दनं देवी परमानन्दम् जन्माद्यस्य यदोन्नयात् इतरतश्चाते स्वभिज्ञः स्वराट् ते मे ब्रह्म हृदय आदि यत्सूरयः तेजो वारि मृधां यदाधिनिमयो यत्र प्रदर्भो मृषा दाम्नास्येन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्म प्रोधित कैतवोत्र परमो निर्मत्सराम् सदा वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः तद्योरुद्यवरुध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्जहितम् फलम् सुखमुखात् अमृतध्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् भुवि भावुकाः यम् प्रव्रजन्तमनुवेदमवेदकृत्यम् द्वैपायनो विरहतातर आजुहार पुत्रेति तन्मयतया तरवो अभिने दुष्टम् सर्वभूतहृदयम् मुनिवारतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मधीपम् अतिदिशकम् समोन्धम् संसारिणाम् करुणया पुराणगुह्यम् संव्यासशूनुम् उपयामि गुरुम् मुनीनाम् नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् नाम सङ्कीर्तनम् यस्य प्रणामो दुःखशमनः तम् नमामि हरिम् परम् वसुदेवसुतं देवं प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसाधयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुति उपवीधिनम् ऊर्ध्वपुंसवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागत सात्रवासमीरे शिखया शेखरिणाम् पतिम् यतीनाम् पूमन्नुमाधु पुरुन्धियमार्भन् पुहर्मलिन्द पामन्नुमारम् अडिपणिन्दुञ्जवन् पल्कलयोर्ताम्मन्नवन्दै रामानुजम् चरणारविन्दम् नाम् मन्निवाल् नेञ्जे सोल्लुवम् अवन्नामङ्गले வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்யே சுவாமி நம்மாழ்வார் திருவாரி மொழியில் செல்லும்படியான திவ்ய பிரபந்தத்தில் இந்த பாசுரத்தை சொல்றார். திருவாய் மொழி சாமவேத காலம், சாமவேதத்தை அப்படியே தமிழ்ல சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். அதனாலதான் வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு ஒரு திருநாமம். அதாவது அந்த குழந்தை பிறந்த உடனேயே உலகத்திற்கும்படியான சாதாரண குழந்தைகளுடைய எந்த விதமான சேஷ்டிதங்களும் அதுக்கு இல்லை. லோகத்திற்கு மாறுதலா இருக்கிறதுனாலே அந்த குழந்தைக்கு மாறன் அப்படின்னு திருநாமம் வைத்தார்கள். அது வேதத்தை தமிழ் படுத்தினாலே வேதம் தமிழ் செய்த மாறன். வளது திருவாய்மொழி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு ஒவ்வொரு ரசம். பகவத் தியானத்தை நிச்சயமா நமக்கு கொடுக்கணும், சம்சயமே வேண்டாம். அவ்வளவு விசேஷமான திருவாய்மொழி. அவர் சொல்றார், வீடு மின்முற்றவும் வீடு செய்து எல்லாத்தையும் விழுந்தோம். சும்மா 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 எல்லாத்தையும் பிடிச்சிருக்காள். எனக்கு இந்த புடவை பிடிக்கும், எனக்கு இந்த வேஷ்டி பிடிக்கும், எனக்கு இந்த மனுஷால பிடிக்கும், எனக்கு இந்த பதார்த்தம் பிடிக்கும், நிறைய பிடிச்சு வச்சிருந்துருக்கோம். இதெல்லாம் தான் பிடிச்சு வச்சுக்கணும். வீடு மின்முற்றவும் வீடு செய்து எல்லாத்தையும் விழுந்தோ, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய ஆத்மாவை யார் வீடா வச்சிருக்கானோ அவன் திருவடிகள்ல போய் சரணாகதி பண்ணும். வீடு மின்முற்றவும் வீடு செய்து உம் உயிர் வீடுடையானிடை வீடு செய்யினே. எல்லாத்தையும் விட்டுடுங்கோ ஆத்மாவ, ஆத்மாவுக்கு சரீரம், ஆத்மா உள்ள போகிற அதுக்கு சரீரம் வீடுன்னு சொல்லும். அந்த ஆத்மாவையே பரமாத்மா வீடா வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். அதனால இந்த பரமாத்மாவை இருக்க பிடிச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு மனுஷா, மிருகங்கள், பட்சிகள் இப்படின்னு ஓடிந்து கிடக்க வேண்டாம். ஜென்மா நஷ்டமாயிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ வாழணும், வாழணும்னா ஆகாரம் சாப்பிடணும், பசிக்கும் பொழுது ஆகாரம் சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், எல்லா காரியங்களையும் பண்ணணும். ஆனா மனசு பகவானிடத்துல இருக்க, வேர்த்தபோது குளித்து பசித்த போது குதித்து பக்தர் திருவடிகளே சரணம் என்று நின்றால் பரமபதத்தில் தள்ளுவாருந்தோ அப்படின்னு தான் திருமலை அனந்தாழ்வான் சொல்றார். நஞ்சியர்னு மகாத்மா மேல்கோட்டை பக்கம் தானே நஞ்சியர் மகாத்மா. இந்த நஞ்சியர் கேட்கிற அனந்தாழ்வான் இடத்துல அப்ப அவர் சொல்றார், வேர்க்கிறதா குளி, பசிக்கிறதா சாப்பிடு, ஆனா பக்தர் திருவடிகளே சரணம்னு இரு. பராசர பக்தர்கள் சரணாரந்தமே கதின்னு அப்ப பரமபக்தரேன்னு உன்னை தவிடுறதுக்கு ஆள் கிடையாது. வேர்த்த போது குளித்து பசித்த போது குசித்து பக்தர் திருவடிகளே சரணம் என்று நின்றால் பரமபதத்தில் தள்ளுவாருந்தோ அப்படின்றார். அவ்வளவு விசேஷம் இந்த வசனம். அதனால மனசு பகவானிடத்தையும் ஆச்சாரியிடத்திலே மட்டும்தான் இருக்கும். அதுதான் சிரேஷ்டம், அதுதான் விசேஷம். ஒரு சந்தர்ப்பத்தில் பராசர பக்தரிடத்துல ஒரு பக்தர் கேட்டார், ரொம்ப விசேஷமானவர் சுவாமி பராசர பக்தர். அவர் கேட்டார், வைஷ்ணவ லட்சணம் என்ன அப்படின்னு. உடனேயே பராசர பக்தர் சொன்னார், திருமலை அனந்தாழ்வானிடத்துல போய் கேள் அப்படின்னார். உடனே திருமலை அனந்தாழ்வானிடத்தை அவர் வந்தார். திருமலை அவர் அனந்தாழ்வான் தான். திருமலையில இருந்து சீனிவாசனுக்கு கைங்கரியம் பண்ணதுனாலே திருமலை அனந்தாழ்வான்னு அவருக்கு திருநாள். அதாவது எம்பெருமானால் தான் அவருக்கு தெய்வம். சீனிவாசனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாரே ஒழிய அவரை பொறுத்த வரைக்கும் தெய்வம் என்னவோ எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் தான். அழகா அந்த வந்தா இந்த வைஷ்ணவர் அப்ப திருமலை அனந்தாழ்வான் பாகவத கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்படியே பண்ணிட்டு இருந்தார். இவர் வந்தார் வைஷ்ணவர், ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதா போயிடுச்சு. அப்படி காத்துட்டு இருந்தா பாகவத கைங்கரியம் எல்லாம் முடிச்சு ததி ஆராதனம். ததி ஆராதனம்னா அடியவர்களுக்கு எல்லாம் ஆராதனம் பண்றது ததி ஆராதனம், ரொம்ப சிரேஷ்டம் ததி ஆராதனம். பகவத் ஆராதனையை காட்டிலும் பாகவத ஆராதனம் விசேஷ பிரதிதான் நம்ம சம்பிரதாயம் சொல்றது. ஏன்னா பாகவத சுதயத்துக்குள்ள பகவான் சதா சர்வதா நித்தியம் இருக்கான். சில பெரியவாள்லாம் சொல்ற ஆச்சாரியின் சரீரமே 108 திவ்ய தேசம் அப்படின்னு முடிச்சுட்டா. 108 திவ்ய தேசம் தனித்தனியா போய் சேவிக்க வேண்டாம். ஆச்சாரியனை சேவிச்சுட்டாலே 108 திவ்ய தேசம் சேவிச்ச புண்ணியம் உண்டு அப்படின்றாரு. அத்தனை விசேஷமா சதாச்சாரியர்கள் பாகவதற்கு. அனந்தாழ்வான் வந்தார். இவரை பார்த்தா ரொம்ப நேரம் காத்திரிக்க வச்சுட்டேன், சமிக்கணம் அப்படின்றார். இத்தனைக்கும் பராசனப்பட்டார் எம்பெருமானாருடைய சிஷ்யர், எம்பார் கோவிந்தருக்கும் சிஷ்யர். அவருடைய சிஷ்யரிடத்துல திருமலை அனந்தாழ்வான் நேரமாயிடுத்து க்ஷமிக்கணும், தேவரீர் வந்த காரியம் என்னவோ அப்படின்னார். உடனே அந்த வந்த வைஷ்ணவர் சொன்னார், வைஷ்ணவ லட்சணம் என்ன, ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டார். உடனே திருமலை அனந்தாழ்வான் சொன்னார், கொக்கு போல இருப்பான், கோழி போல இருப்பான், உப்பை போல இருப்பான், உண்மை போல் இருப்பான் அப்படின்ட்டு.
வைஷ்ணவ லட்சணமா, கொக்கு போல இருப்பான், கோழி போல இருப்பான், உப்பை போல இருப்பான், உம்மை போல இருப்பான். கொக்கு அது பாடு நின்று இருக்கும், நிறைய மீனா வந்துட்டே இருக்கும். ஆனா நல்ல பெரிய மீனா கிடைக்கிற வரைக்கும் கொக்கு காத்துன்னு இருக்கும். சின்ன சின்ன மீன்லாம் அது பிடிக்காது. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னா. அந்த மாதிரி உத்தமமான பாகவதம் என்ன பண்ணுவான்னா, எப்படாப்பா நல்ல பாகவதர்கள் கிடைப்பா, எப்ப பக்த ஜனங்கள் கிடைப்பான்னு பார்த்து அவளுடைய சங்கத்துக்காக ஏங்கின்றே கிடப்பான். எப்ப பக்தி விஷயம் கேட்கலாம், எப்ப பகவானை பத்தி தெரிஞ்சுக்கலாம், எப்ப பாகவதாரோட சங்கம் கிடைக்கும்னு அதுக்காகவே காத்துன்னு இருப்பான். அதான் கொக்கு போல இருப்பான், கோழி போல இருப்பான். இந்த கோழி என்ன பண்ணும்னா குப்பையத்தான் கலரு, நல்லா குப்பைய கலரு, எல்லா குப்பையும் கலரிட்டு அதுக்கு என்ன வேணுமோ அந்த ஆதாரத்தை மட்டும் சீகரிக்கும், மற்றதெல்லாம் அசாரம்னு சொல்லிடும். கலர்வது குப்பையா இருந்தாலும் அதுலயும் தனக்கு என்ன சாரமோ அதை மட்டும் ஜெயிக்கும். அந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சாலும் கூட எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்க மாட்டாளாம், எது சாரமோ அதை மட்டும் பிடிச்சு வச்சுக்கலாம். பார்த்தோம்னாலே ராமாயணம் 24,000 ஸ்லோகம், ஆனா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு ஸ்லோகம் தான் பிராதான்யம். என்ன கதக கிருதேவ பிரபன்னாய சவாசீதீதயாசதே அபயம் சர்வபூதேஜோ ததாமியே தத்ரதம் மம. ஒருமுறை நான் உன்னை சேர்ந்தவன்னு சொல்லி என் திருவடிகளில் சரணாகதி பண்ணியாச்சுன்னா அந்த ஜீவனுக்கு சகலவிதமான பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம்னு ராமன் சத்தியம் பண்ணான். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை திருநாமமே சரணாகதி கிரந்தம் அப்படின்னுதான் பேர். அதனாலே சரணாகதின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்மளாம் என்ன ஸ்திதியில இருப்போம்னு சொல்ல முடியாது. பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் ரொம்ப கஷ்டம். நான் தர்மனிஷ்டோஸ்மி ஆளவந்தா ஸ்தோத்திர சொல்றார், எனக்கு தர்மம்லாம் தெரியலடாப்பா, கர்மயோகம் வரல, ஆத்மயோகம் புரியல, வேற எங்கேயும் போய் விளையாட்டுன்னு அருகதை இல்லை, வேற எதுவும் கதி இல்லாமலும் உன் காலில் வந்து விழு அகலகில்லே நிறையும் அவர் நேர் நங்கை உரை மாறுதா நிகரில் புகழாய் உலகம் முன்சுடையா என்னை யாழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழஞ்சில்லாடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. புகழொன்று இல்லாடியே எங்க போவேன், உன் சரணாரவிந்தத்தை விட்டா எனக்கு வேற கதி இல்லைப்பா, உன் திருவடிய விழத்துக்கு அருகதை இல்லை. வாஸ்தவம் இருந்தாலும் உன் திருவடியை விட்டா கதியும் இல்லை, அதான் என் நிலைமை. உன் திருவடி வேற உலகத்துக்கு நான் ஒன்னும் புண்ணியவனன் கிடையாது, பொண்ணை விட்டா வேற ஆளும் கிடையாது, அதனால ஏன் பிரபு உன் கால வளரேன்னு சுவாமி அம்மா. அந்த மாதிரி அந்த சரணாகதி சாரத்தை எடுத்திருக்கா. 24,000 ராமாயண ஸ்லோகத்துல ஒரே ஒரு ஸ்லோகம், பகவத்கீதா ஸ்லோகம் 700, அதுல சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேஜ்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுத. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணம், நான் உன்னை அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே. நீ என் காலில் மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். திருப்பதி பெருமாள் நிற்கிறத பார்த்தனாலே மாமேகம் சரணம் தான் காமிப்பார். ஒரு கையை தனக்கு காமிப்பார், ஒரு கையை திருவடிக்கு காமிப்பார். மாமேகம் சரணம் ரச மாம் ஏகம் சரணம் என் ஒருவனை மட்டுமே சரணம். அந்த 700 பகவத்கீதா ஸ்லோகங்கள்ல இதை மட்டும் இருந்தார். சரம ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்து சரம ஸ்லோகம், இந்த ஒத்த ஸ்லோகத்தை வச்சுன்னு ஒரு சம்பிரதாயம் இத்தனை வருஷமா ஜீவிச்சிருந்து சாரத்தை கிரகிச்சுக்கிறார். அந்த மாதிரி கோழி மாதிரி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சாலும் ஏதான ஒண்ணுக்கு சாரமா கிரகிக்கணும், மற்றெல்லாம் அசாரம்னு சொல்லணும். திருமணத்தை ஆழ்வார் மாதிரி அவரவர் தாம் தாம் அறிந்தவாறேற்றி சுவர்மிக்கை சாட்சியும் வைத்தும் தொழுவர் உலகளந்த மூர்த்தி உருவே முதல் முடிச்சுட்டார். அவவாளுக்கு தோன்றபடி இது தெய்வம் அது தெய்வம்னு சொல்றா, உலகத்தை அளந்தானே அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதி மூலம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அந்த மாதிரி சாரத்தை கிரகிக்கான், கொக்கு போல இருப்பான், கோழி போல இருப்பான், உப்பை போல இருப்பான். தலைகள உப்பு ரொம்ப முக்கியம். பாசம் அப்படின்னா தலைகள் என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கு அப்படின்னு அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருந்து. ஆனா அதுல உப்பு கொஞ்சம் தூக்குறாருதான் உப்பு ஜாஸ்தி, உப்பு கொஞ்சம் குறைச்சலா இருந்தா உப்பு குறைச்சல், அது சரியா இருந்தா உப்புக்கு பெருமையா கிடையாது. ஜாஸ்தியானாலும் குறைஞ்சாலும் உப்புக்குதான் அடி முதல்ல சரியா இருந்தா ஆஹா உப்பு ரொம்ப ஜோரா சரியா இருக்கு யாரும் சொல்லவே மாதிரி கலிக ஜோர் கரியம் வந்து ஜோர் நெழில் கரியம் வந்து ஜோர்னும் உப்பு குறைஞ்சாலும் கூடினாலும் உப்பு ஜாஸ்தி உப்பு குறை சொல்லணும் இந்த உப்பு சரியா இருக்க வரைக்கும் யாருக்கும் ஒண்ணும் தெரியறதே கிடையாது அதை பத்தி யாரும் பேசுறதும் இல்லை அந்த மாதிரி ஒரு உத்தமமான வைஷ்ணவன் எல்லா கைங்கரியும் பண்றானா இந்த உப்பு மாதிரி மறைஞ்சு இருக்கான் வெளியில தெரிகிறது இல்லையே அவன் பண்ற கைங்கறி அடுத்த வரைக்கும் பிரகடனம் ஆகிறது இல்லையா ஆனா அவன் பாட்டு அவன் கைங்கறி தந்திருக்கான் கொக்கு போல இருப்பான் கோழி போல இருப்பான் உப்பை போல இருப்பான் உண்மை போல் இருப்பான் இப்ப நேரம் ஆன பிறகு கூட கோபப்படாம வைஷ்ணவ லட்சணம் தெரிஞ்சுக்கணும் நிதானமா இருந்தால இதுதான் வைஷ்ணவ லட்சணம்னு சொல்லி முடிச்சார் இந்த லட்சணம் நானேதான் ஆயிடுக திருப்பாவை முப்பதுலையும் எது விசேஷமான பாசனம்னு கேட்டா எல்லோ இளங்கிழிய பாசனம் தான் திருப்பாவை அப்படின்னு சுவாமி பிரியவாச்சான் அத்தியானம் பண்றார் எல்லோ இளங்கிழியே இன்னம் உறங்குதியோ சில்லங்கையே நங்கை நீர்கள் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருக்கும் பள்ளிகள் நீங்களே நானேதான் ஆயிடுக சதவிதமான துக்கத்துக்கும் நான் தான் காரணம்னு ஒத்துனா ஜெயிச்சிட்டோம் அது ஒத்துக்க மாட்டேங்கிறோம் எல்லாத்துக்கும் லோகத்தை காரணம் சொல்றோம் கலியுகத்தை காரணம் சொல்றோம் கூட இருக்கிறவால காரணம் சொல்றோம் தெய்வத்தை காரணம் சொல்றோம் நம்மதான் காரணம்னு தோண மாட்டேங்கிறோம் சதவிதமான துக்கத்துக்கும் ஒரே காரணம் அவரவர்கள் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது உடம்பு முடியலன்னா நம்ம வந்து பிராரப்தம் எங்கேயோ பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு யாரோ வந்து இடிச்சுட்டா கீழே விழுந்துட்டோம் கை கால் முறிஞ்செடுத்து இல்லாட்டி கல்ல அடிபட்டு எடுத்தோ படுத்த படுக்கே ஒரு மூணு மாசம் இருக்கணும் அதுக்கும் நம்முடைய பிராரப்தம் காரணம் எங்கேயோ பஸ்ல போறோம் ட்ரெயின்ல போறோம் பர்த் எடுத்துன்னு போறோம் யாரோ பிக் பாக்கெட் அடிச்சுட்டா அதுவும் நம்முடைய பிராரப்தம் காரணம் வேற யாரும் காரணமே இல்லை மொய்த்தவல்ய உள் நின்று தொண்டடி புரியாத சொல்ற பிராரப்தம் முச்சிண்டு கிடக்கு அது தொடர்ந்து உட்கார்ந்து இருக்கும் அதனால சகலவிதமான துக்கத்துக்கும் ஒரே காரணம் நம்முடைய பிராரப்தம் அது புரிஞ்சு கொடுத்துனா ஜெயிச்சுட்டோம் இப்ப நான் பூர்வ ஜென்மத்துல பண்ண பாபங்கள் இப்ப என்ன படுத்துறது பூர்வ ஜென்மத்துல நான் அடுத்த நாள் படுத்த இம்சைகள் இப்ப என்ன இம்சிக்கிறது அப்படின்ற இந்த மனோபாவம் வந்துடுதுனாலே ராஜ துன்பம் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் பிரபு நான் துன்பத்துல இருக்கேன் என்னை காப்பாதுன்னு சொல்லி அவன் திருவிழிகள் விழுந்தாச்சுன்னா மீதி துன்பம் குறைஞ்சிட்டாரு அந்த மாதிரி என்ன நானேதான் ஆயிடுகிறேன்னு ஒரு ஸ்வபாவம் வரணும் பார்த்தா அந்த ஸ்வபாவம் வரத்துக்காகத்தான் பாஜவதம் கேட்கணும் நானேதான் ஆயிடுக பகவான் குத்தவாளி இல்லை ஏன்னா பெற்றதுக்கெல்லாம் அவன் ஒரு வசனம் சொல்லுவோம் நான் ஒண்ணு நினைச்சேன் தெய்வம் ஒண்ணு நான் சுடுத்தணும் பொய் தெய்வம் ஏற்கனவே நினைச்சு வச்சாச்சு நம்ம தான் குறுக்கல பூந்து வேற நினைக்கணும் தெய்வம் ஏற்கனவே நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தெரியும் எல்லாம் முடிவு பண்ணி வச்சுடுத்தும் தெரியா சொல்லணும்னா கடைசியில போன பிறகு வாய்க்கரிசி போடுறாள் அது வரைக்கும் தயார் பண்ணி வச்சிருக்கான் பகவான் போன பிறகு இந்த கட்டையை எரிக்கிறதுக்கான கட்டையை வரைக்கும் தயார் பண்ணி வச்சிருக்கான் போனதுக்கு அப்புறமே இந்த கட்டைக்கு நான் ஒரு அஞ்சாறு கட்டையோ ஒரு ஐம்பது கட்டையோ தயார் பண்ணி வச்சிருக்கானா இருக்கும்போது காபாதம் ஆகானா அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கும் சரியா குழந்தை கர்ப்பத்துல வந்துருக்கணும் அம்மா என்ன சாப்பிடணும் குழந்தைக்கு எது ஜீரணமாகுமோ அதுதான் சாப்பிடணும் சரியா சொல்லணும் அம்மா பால் மட்டும்தான் குடிக்கணும் ஏன்னா குழந்தைகள் மட்டும்தான் ஜீரணமாகும் அப்படியா கர்ப்பத்தில் கெட்டதெல்லாம் குடு அது மிளகா சட்னி வேணுமா குடு புளியோதரை வேணுமா குடு சக்கரை பொங்கல் வேணுமா குடு ஐஸ்கிரீம் வேணுமா குடு மாங்காய் வேணுமா குடு சாம்பல் வேணுமா குடு எல்லாம் கடினமான வஸ்துவா கொடுக்கற இத்தனை அம்மா பண்ண நன்னா சாப்பிடுற குழந்தைக்காகவா சாப்பிடுறா தனக்கு பசிக்கிறது தான் சாப்பிடுறா இந்த அம்மா சாப்பிடுற ஆகாரத்திலேருந்து ஒரு பங்கு சக்தியை எடுத்துட்டு போய் தொப்புள் கொடி வழியா குழந்தைக்கு உள்ள கொடுக்கற அம்மாவா அப்பாவா தாத்தாவா பாட்டியா தாய் மாமனா இல்லாட்டி பணமா பதவியா பட்டமா உள்ளுக்குள்ள இருக்க ஸ்ரீஹரி அவன் கொண்டு போய் கொடுக்கலன்னா யாரும் தொப்புள் படி வழியா எப்படி போகும் சக்தி அந்த குழந்தைக்கு ஏதா மாதிரி ஜீரணம் பண்ணி ஜீரணம் பண்ணி ஜீரணம் பண்ணி கொடுக்கிறான் எம்பெருமான் அந்த காருண்யத்துக்கு முன்னாடி வேற எது சக்தி அவன் தானே ரட்சகன் அவன் மட்டும்தானே ரட்சகன் எல்லாமே அவன் நடத்தின்றிருக்கான் எல்லாமே நடத்தின்றிருக்கான் எல்லாத்தையும் அவன் தயார் பண்ணி வச்சிருக்கான் அந்தந்த காலத்துல நமக்கு கொடுக்கறான் நம்ம அவசரப்படுறோம் பேராசைப்படுறோம் அங்கதான் கஷ்டமே நம்முடைய நியாயமான தேவைகள் எல்லாம் இனி வரைக்கும் பூர்த்தி ஆகிட்டுதான் இருக்கு பேராசைகள் பூர்த்தி ஆகாது அவசியம் இல்லை நமக்கு எது நியாயமான தேவையோ அது இனி வரைக்கும் நடந்துட்டுதான் இருக்கு ஒரு குழந்தை ஒரு வயசு ஆகிறது அம்மா அப்பா இதுக்கு ஏதோ பேங்க்ல ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ போட்டு வச்சிருக்கா அதுக்கு ஏதான ஒரு பத்திரம் மாதிரி கொடுக்கறா உடனே அந்த குழந்தைகிட்ட கொடுத்துருந்தா இது உனக்காக நான் போட்டு வச்ச ஒரு லட்சம் ரூபாய் அவருடைய ரெசிப்ட் இதுதான், பத்திரமா நீ வச்சுக்கோ, ஒரு வயசு குழந்தைகிட்ட கொடுப்போமா, அது ஏதோ பேப்பரும் கிழிச்சு போட்டுது. அதே 25 வயசு ஆயிடுச்சு, அப்ப கூட அந்த குழந்தை ஒழுங்கா இருக்கு அப்படின்னாதான் அதை கொடுப்போம். அது சரியில்லை, சகவாசம் சரியில்லை, கெட்டவனா இருக்கு, கெட்டவளா இருக்குன்னா கொடுக்க மாட்டேன். ஆனா முன்னாடி அதற்கு வேண்டிய தயார் பண்ணி வச்சிருக்கோம், அது தகுந்த காலத்தை கொடுக்கணும் இல்லையா. அதுபோல பகவான் ஹரி நமக்கு வேண்டியதெல்லாம் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கார், நமக்கு என்ன சமயத்துல வேணும் அந்த சமயத்தை கொடுக்கிறார். நம்ம அதுக்கு முன்னாடியே தையத்தக்கன்னு புதி சொன்னு வைக்காது. 1 கிளாஸ் படிக்கும் போது எனக்கு 10 கிளாஸ் பாடத்தை படிக்கணும்னா முடியாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9 கிளாஸ் பாஸ் பண்ணாதான் 10 கிளாஸ் பாடம் இருப்பான். ஏற்கனவே 10 கிளாஸ் பாடம் இருக்கு, நம்ம பாஸ் பண்ணணும். 9 கிளாஸ் பாஸ் பண்ணியாச்சுன்னா கொடுக்கறா போல ஹரி நமக்கு வேண்டியது எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கான். ஏதோ தீபாவளியோ பொங்கலோ வருது, உடனே ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கடையில போய் அழகா துணி வாங்குறோம். ஆச்சரியமா, ஆஹா எனக்கு இந்த மாதிரி டிசைன், இந்த மாதிரி துணி, இதே மாதிரி மெட்டீரியல், இதே மாதிரி கலர் வேணும் நினைச்சு அப்படியே கடைச்சுடுத்துன்னு சொல்றோம். என்ன ஆச்சரியம் பாருங்க, அதை யாரோ ஒருத்தன் தான், அழகா நெசவாளி ஒருத்தன் நினைச்சான், அவன் நெய்ஜி அப்படின்னு வந்து அவரோ ஒவ்வொரு இடமா சுத்தி 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 எந்த கடையில போய் நம்ம வாங்க போறோமோ அந்த கடைக்கு அது வந்து இருக்கு ஹரி கிருபை. நமக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைன் ஒரு நெசவாளி புத்தியில தோன்றி அவனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இதுதான் ஹரி கிருபை. நம்ம வாங்க போறது தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ, ஆனா என்னைக்கோ அந்த துணி தயாராகி வந்திருக்கு. இது அதோட ஆச்சரியம் என்னன்னா, எத்தனையோ பேர் அந்த வஸ்திரத்தை பார்த்திருப்பான், அவள்லாச்சு இது நன்னாலேன்னு இருப்பா, அவன் நல்லால நன்னால ஒதுக்கிருப்பான். ஏன்னா அது நமக்கு நன்னா இருக்குன்றதால அத்தனை பேர் ஒதுக்கிட்டான். நமக்கு அது பிடிக்கும் தெரிஞ்சு ஹரியோட பண்ணி வச்சிருக்கான், நமக்கு அது வேணும்ன்றதுனால மற்றவர்களுக்கு அது பிடிக்காம பண்ணிட்டான், மற்றவர்களுக்கு அது பிடிக்காததுனால நமக்கு அது கிடைச்சிருக்கும். ஹரி பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கான். ஹரிக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் அவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்கான். மிகுந்த ஏதான ஒரு கல்யாணம் அப்படின்னா உடனே யார் யார கூப்பிடலாம், எப்படி பத்திரிக்கை அடிக்கலாம், ஒரு 500 பேர் சாப்பாடு மெனு எல்லாம் கொடுக்கணும். நம்ம குழந்தை காணுக்கோ பொண்ணுக்கோ அதை கல்யாணம் பண்ணணும். இந்த கல்யாண தண்ணிக்கு ஒரு 500 பேர் வராங்க, 500 பேருக்கு ஆகாரம். அந்த 500 பேருக்கு வேண்டிய ஆகாரத்துக்கான காய்கறியை முன்னாடியே ஹரி தயார் பண்ணிட்டே இருக்கான். அந்த ஏதான தேங்காய் வேணும், 500 பேர் சமையல் பண்றது ஒரு தேங்காய் வேணும்னா அந்த தேங்காவை கொடுக்கறதுக்கான தென்னை மரத்தை எங்கேயோ தயார் பண்ணி வச்சிருக்கான். நம்ம அடிக்கிறதுக்காக பிரிண்டிங் பிரஸ் ஒருத்தனை வச்சிருக்கான். நமக்கு ஒன்று கல்யாணம் பண்றதுக்காக ஒரு கல்யாணம், நம்ம யாரா கல்யாணம் பண்ண கட்டுறோம் கிடையாது. ஏதோ ஒரு மண்டபத்தை பார்க்கணும், ஃபிக்ஸ் பண்றோம் நமக்கு பிடிச்ச மாதிரி. நம்ம பொண்ணுக்கு இந்த வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண போனோம் தெரிஞ்சு முன்னாடியே ஒரு கல்யாண மண்டபத்தை ஹரி கட்டி வச்சிருக்கேன், நம்ம வாடகை மட்டும் கொடுத்தா போதும். அந்த கல்யாண தண்ணிக்கு 500 பேர் வரா அப்படின்னா 500 பேருக்கான இலை, இந்த காய்கறியிலேருந்து அரிசியிலேருந்து அத்தனையும் முன்னாடியே ஹரி தயார் பண்ணி வச்சிருக்கான். நம்ம பணத்தை மட்டும் கொடுக்கறோம், மற்றதெல்லாம் ஹரி நடத்துறோம். அதனால பகவான் கருணா சாகர், நம்ம பலம் ஒண்ணும் கிடையாது, நன்னா ஞாபகம். எத்தனையோ குழந்தைகள்லாம் பிறக்கிறது கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்க்கிறோம், இந்த குழந்தைகள்லாம் பிறக்கும், இதெல்லாம் பள்ளிக்கூடத்தை படிக்கும் தெரிஞ்சே ஒரு பள்ளிக்கூடத்தை ஹரி கட்டி வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடமா கட்டிருக்கோம் கிடையவே கிடையாது. ஸ்கூல் ஏற்கனவே தயாரா இருக்கு, காலத்தை கொண்டு போய் குழந்தை. அதனால பகவான் எல்லாத்தையும் நடத்தறான், நம்ம காரியத்தை நடத்தின்றுதான் இருக்கான். நமக்கு அவனிடத்துல திட நம்பிக்கை இருந்தா அவன் பண்றான்னு உணர்ந்து அனுபவிக்க முடியும். பக்தியுடைய பிரயோஜனம் என்னன்னா, பகவானை பார்க்கறதுனா ரெண்டாம் பட்சம், எல்லாத்தையும் பகவான் அழகா நடத்திருக்கான், என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு பகவான் நடத்திருக்கான். நமக்கு அதை புரிஞ்சு போயிடுத்துனா இவ்வளவுதான், பகவான் நடத்திருக்கான். இனி வாழ்க்கை என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகுமோன்னு இந்த டென்ஷன் இல்லாம இருக்கிறதுக்காகத்தான் பக்தி. பகவான் நடத்துவான். கர்ப்பத்தில் இருக்கும்போது எவன் காப்பாற்றினானோ அவனே பிறந்த பிறகு காப்பாற்றினான், எவன் நேற்றுக்கு காப்பாற்றினானோ அவன் இன்னைக்கு காப்பாற்றினான், எவன் இன்னைக்கு காப்பாற்றினானோ அவனே நாளைக்கு காப்பாற்ற போறான், எவன் நாளைக்கு காப்பாற்றனோ அவனே இந்த மாசம் முழுக்க காப்பாற்றான், எவன் இந்த மாசம் காப்பாற்றனோ அவனே இந்த வருஷம் முழுக்க காப்பாற்றுவான், எவன் இந்த வருஷம் காப்பாற்றனோ அவனை அடுத்த வருஷம் காப்பாற்றுவான், அடுத்த வருஷம் எவன் காப்பாற்ற போறானோ அதே பகவான் கடத்தி மூச்சு அடங்குற வரைக்கும் காப்பாற்றுவான். கடத்தி மூச்சு அடங்குற வரைக்கும் எவன் காப்பாத்தானோ அவனே மூச்சு அடங்குற சமயத்தையும் காப்பாற்ற, மூச்சு அடங்கினவரை அடுத்த ஜென்மாவிலும் காப்பாற்ற, ஜென்ம ஜென்மாந்திரம் காப்பாற்றுவான். அந்த நம்பிக்கை நமக்கு வந்துடுச்சுன்னா போதும், அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம் அதி விசேஷமானது. ஸ்ரீமத் பாகவதம் பகவான் பிரம்மதேவருக்கு சொல்ல, பிரம்மதேவர் நாரதருக்கு சொல்ல, நாரதர் வேதவியாசருக்கு சொல்ல, வேதவியாசர் சுகபிரம்ம மகர்ஷிக்கு சொல்ல, சுகபிரம்ம மகர்ஷி பரிஷித் மகாராஜனுக்கு சொல்ல, அதை கேட்ட சூக பௌராணிக சௌனகாதி ரிஷிகளுக்கு சொன்னார். இதுதான் பாகவதம். முதல் கண்டம் முழுக்க முழுக்க வேதவியாசருக்கு நாரதர் சொன்ன பாகவதம், நாரதனுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தம். வேதவியாசர் பாகவதத்தை எழுதினது. வேதவியாசர் பரிஷித் சுகபிரம்ம மகர்ஷிக்கு அழகா பாகவதம் சொன்னது. சுகபிரம்ம மகர்ஷி ஏன் பரிஷத்துக்கு சொன்னார்? அதுக்கு காரணம் குருஷேத்திர யுத்தத்துடைய முடிவு. அந்த குருஷேத்திர யுத்தம் முடிவுல பீஷ்மருடைய முக்தி, குந்தி ஸ்துதி இதெல்லாம் சொல்லி, பரிஷத்துடைய ஜனனம் இதெல்லாம் சொல்லி, பரிஷத் மகாராஜன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் பொழுது கலிபுருஷனுடைய ஆதிக்கம், அந்த கலிபுருஷனுடைய ஆதிக்கத்தினாலே பரிஷத் மகாராஜன் ஒரு நாள் வேட்டையாட போகும் பொழுது பசி தாகம் களத்துல தியானம் பண்ணிட்டு இருந்த ஒரு ரிஷியுடைய தோல்ல செத்து போன பாம்ப போல அவருடைய பிள்ளை எந்த ராஜன் தன் தகப்பனார் மேல செத்த பாம்ப போட்டானோ அவன் தக்ஷன்ற பாம்புனால கடிபத்தி ஏழாவது நாள் மரணம் சம்பவிப்பான்னு சொல்ல, ஏழு நாள்ல மரணம்னு பரிசுத்திக்கு தெரிய வர எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை கரையில பிராயோபதேசம் பண்ணிட்டு உட்கார எல்லா ரிஷிகளும் ஞானிகளும் மகாத்மாக்களும் அந்த இடத்துல வந்து கூட பரிசுத்த மகாராஜன் எனக்கு சப்தரி அடையத்துக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்ல, அப்ப ஸ்வயம் சுகபிரம்ம மகர்ஷி அங்க வர அவரை பார்த்த உடனே அத்தனை பேரும் தாங்க சொல்றத நிறுத்திட்டா. சுகபிரம்ம மகர்ஷி திருவடிகள்ல பரிசுத்த மகாராஜன் விழுந்து பேதிச்சான். அவர் அற்புதமான ஆசனத்துல உட்கார்ந்த, மரணமே தர்மமா இருக்கிற மனுஷர்கள் கேட்க தகுந்தது எது, தோற்றிக்க தகுந்தது எது, ஸ்மரிக்க தகுந்தது எது அப்படின்னு கேட்டான். இதுதான் முதல் சந்தம். இரண்டாவது சந்தத்துல ரொம்ப அழகா சுகபிரம்ம மகர்ஷி அப்பா சர்வதா சர்வபாவேன ஹரிஸ்மரணம் பண்ணணும், ஹரியத்தா ஸ்தோத்திரம் பண்ணேன், வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாக, வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்கியாக, வாசுதேவ பரஞானம் வாசுதேவ பரந்தபக, வாசுதேவ பரவு தர்மோ வாசுதேவ பராஜதி. யோகம் எல்லாம் வாசுதேவ நடத்தல முடியாது, வேத ரகசியம் வாசுதேவன், யஜ்யம் தியானம் எல்லாத்துக்கும் பிரயோஜனம் வாசுதேவன், தவம் வாசுதேவன் தான், மேலான கதியும் வாசுதேவன் தான். பகவான் கிருஷ்ணனே கீதையில சொல்றான், ரொம்ப விசேஷமா அற்புதமா சொல்றான், கதிஹி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசக சரணம் சுகிருத்து. உனக்கு கதி நான் தான், உன்னோட ஃப்ரெண்டு நான் தான், உன்னோட வெல்விஷர் நான் தான், உன்னோட கைடு நான் தான், உன்னுடைய ரொம்ப நெருங்கின க்ளோஸ் ஃப்ரெண்டும் நான் தான், வேற யாரும் இல்லை. கதிஹி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசக சரணம் சுகிருத்து அப்படின்னு. அந்த மாதிரி வாசுதேவன் தான் சர்வம், அந்த வாசுதேவனை பிடிச்சிருந்தா போதும், அந்த வாசுதேவனை விராட் புருஷனா எல்லா இடத்திலையும் வியாபிச்சவனா பார்க்கல. மத்த பரதரம் நாஞ்சத்தே கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் பிரோக்தம் சூத்ரே மணிகனாயுவ கீதல சொல்ற மகவான். அர்ஜுனா என்னை காட்டிலும் மேலான வஸ்து எதுவும் இல்லை, எப்படி ஒரு நூல்ல மணிகள்லாம் கோர்க்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி உலகம் முழுக்க என்னிடத்துல கோர்க்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மணி மாலை இருக்கு, முத்துமணி மாலை இருக்குன்னா அது உள்ளுக்குள்ள இருக்கிற நூல் நமக்கு தெரியாது, வெளியில் இருக்கிற முத்து தான் தெரியும். அந்த மாதிரி எத்தனை பேர் தனித்தனியா உட்கார்ந்து இருக்கோம், ஆனா ஹரி நூலையா ஊடுருவி இருக்கான், எங்கேயோ நின்று இருக்கோம், டக்குனு அரைக்கியே ஓடிக்க டக்குனு செய்தி கொடுத்து தூக்கம் எழுந்திருந்த பாத்து பாத்து அப்படின்னு சொல்லுங்க. நமக்கே தெரியும் எவ்வளவு குதூரமானவா நம்ம எல்லாம், ஒரு கொசுவை பார்த்தா அடிச்சு போட்டுருவோம், சும்மா எல்லாம் கிடையாது. நம்ம யாராவது திட்டிட்டோம்னா கேவலமா சண்டை போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப அசிங்கமா பேசிக்கணும், ஆனா நமக்கு தெரியாமலே யாராவது டக்குனு கீழே இருக்கிறானா ஓடி போய் கை தூக்கி கூப்பிடறோம்னா எடுத்து விடுறோம்னா உள்ளுக்குள்ள ஹரி தூண்டுறான், போய் எடுத்து எழுத்து 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 அப்படின்னு. நான் பாட்டு இங்க மெயின் பஸ் ஸ்டாப்ல நின்று இருக்கோம், திடீர்னு ஒரு குழந்தை வேகமா கிராஸ் பண்றது, சின்ன குழந்தை விவரம் தெரியாம கிராஸ் பண்றது, எதிர்க்க ஒரு பஸ்ஸோ லாரியோ வருதுன்னா ஓடி அந்த குழந்தைய பிடிச்சு நிறுத்துறமா இல்லையா? இதெல்லாம் தான் ஹரி எல்லாருக்குள்ளயும் இருக்கான்றது உதாரணம். அந்த மாதிரி ஹரி எல்லா இடத்துலயும் நீக்கமா நினைஞ்சிருக்கான். அந்த ஹரிய எல்லாத்திலையும் எல்லா விதமும் பார்க்கறது விராட் புருஷ ரூப வர்ணனை. அப்படி முடியாதவா அந்தரியாமியா ஹரிய பார்ப்பான். சுவாமி நம்பாள் அவர் பாசுரத்துல சொல்றார், கோமலவான் கன்றை புல்கி கோவிந்தன் நெய்த்தனவென்னும் போம் இள நாகத்தின் பின் போய் அவன் கிடக்கை ஈது என்னும். அதாவது பராங்குச நாயகியா சுவாமி நம்பாழ்வார் சொன்ன பாசுரம், எங்கேயாவது ரோடு அப்படி கண்ணு குட்டி போச்சுன்னா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாராம், ஏன்னு கேட்டா இது கிருஷ்ணன் மேத்த கண்ணுகுட்டி அப்படின்னு கோமல நான் தன்றை தூங்கி கோவிந்தன் மேத்தனவென்னும். சரி கண்ணுகுட்டி போனா கட்டி பிடிச்சிருந்தா பரவாயில்ல, கோபாலன் மேத்த கண்ணுகுட்டி நல்ல பாம்பு ஒண்ணு இப்படி போகிறதா. ஆமா இது கிருஷ்ணன் படத்துக்கு ஆதிசேஷன் ஓடிக்க நல்ல பாம்பு எடுத்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். போம் இள நாகத்தின் பின் போய் அவன் கிடக்கை ஈதி என்னும். இதுதான் விராட் புருஷ தரிசனம். எல்லாத்தையும் தெய்வத்தை பார்க்கறது. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு யோகி அவர் ஒரு ஆசிரமத்தில் இருந்துட்டு இருந்தார். அவர் பிக்ஷை எடுக்கிறதுக்காக ஒரு கிராமத்துக்கு போனார். போன சமயத்துல அந்த ஊருடைய ஜமீன்தான் யாரோ ஒருத்தனை போட்டு அடி அடி அடிச்சுட்டு இருக்கான், சவுக்கு எடுத்து அடிச்சுட்டு இருக்கான். இவருக்கு மனசு கேட்கவே இல்லை. உடனே போய் தடுத்து நிறுத்தணும், அடிக்காத பாவம் சரீரம் நலிக்கிறது தாங்காது, அவனும் ஒரு மனுஷன் தானே சொன்னார். ஜமீன்தாருக்கு கோபம் வந்துடுத்து, உடனே சாக்கு எடுத்து இவர் அடி அடினு அடிச்சுட்டான். சாக்கை கொண்டு அடித்து 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 இவர் மூர்ச்சியாகி விழுந்துட்டார், மயங்கி கீழே விழுந்துட்டார். உடனே ஆசிரமத்துக்கு தெரிஞ்சது. உடனே சில பேர் வந்தார்கள், அழைச்சிட்டு போய் இவர் படுக்க வச்சார்கள், முகத்துல ஜலம் எல்லாம் தெளிச்சார்கள். தெளிச்சுட்டு ஒரு டம்ளர் க்ஷீரம் பால் கொடுத்தார்கள். கொடுத்தோடனே கொஞ்சம் அவருக்கு சுயப்பிரஜை வந்தது. அந்த உடனே கேட்டார்கள், நாங்க யாருன்னு தெரிய, யார் பால் கொடுக்கிறோம்னு தெரிகிறதா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த மகாத்மா சொன்னார், எவன் அடிச்சானோ அவனே பால் கொடுக்கிறான். அதுதான் எல்லாத்தையும் ஹரி, அடிச்சதும் ஹரி, பால் கொடுக்கறதும் ஹரி. அவ்வளவுதான். ஜமீன்தார் அடிக்கல, நீங்க பால் கொடுக்கல. ஜமீன்தாருக்குள்ளே அந்தரியாமியா ஹரி அடிச்சான், உங்களுக்குள்ள அந்தரியாமியா ஹரி இருந்து பால் கொடுக்க. அவ்வளவுதான். இதுதான் விராட் புருஷன். எல்லாத்தையுமே ஹரிய பார்க்கறது, சர்வத்தையுமே ஹரி ஸ்வரூபமா பார்க்கறது, இது ரொம்ப பெரிய விஷயம். இது கொஞ்சம் கஷ்டம் கூட. எல்லாருக்கும்லாம் வந்துடாது, எல்லா சமயத்திலையும் வந்துடாது. ஏன்னா இது தன் மனைவி, இது தன் குழந்தை, இது தன் பந்து, தன் சகோதரன், தன் சகோதரி, தன்னுடைய நெருங்கிய பந்து, தனக்கு பிடிச்சவன், தனக்கு பிடிக்காதவான்னு அந்த துவைதத்தில் இருக்கிறவாளுக்கு முடியாது, துவேஷம் இருக்கிறவாளுக்கு முடியாது. சர்வத்திலையும் அப்படியே கிருஷ்ண பார்க்கலாம். சதாசிவ பிரம்மேந்திரன் ஒரு மகாத்மா இருந்தார். ரொம்ப விசேஷம். ப்ரூஹி முகுந்தேஜின்னு அவருடைய கீர்த்தனையும் அசாத்தியமா இருக்கு. கிருஷ்ண கீர்த்தனை எல்லாம் அவர் எப்பவுமே திகம்பரனாதான் அலைவார், நிறைய பைத்தி மாதிரி அழைவர். அவரை பார்த்துட்டு ஒரு மினேச்சர், முகம்மது இருக்கா மினேச்சர்னு சொல்லல, மினேச்சர் அது மாதிரி வாழ்க்கை கூற புத்தி தானே. பார்க்காம இன்னைக்கு பாகிஸ்தான் காரணம் நம்ம நாட்டு மேல அட்டகாசம் பண்ணிருக்கான். இன்னி வரைக்கும் இந்து தேசத்துல யாரும் ஒருத்தரும் போய் அமர்நாட்டை அடிக்கவே இல்லை. இதுதான் நம்ம பாரத தேசத்துடைய பலம். மற்ற எத்தனையோ தேசங்களை பார்க்கலாம், அடுத்த தேசத்தை போட்டு அடிக்கிறது, அவளுக்கு பிடுங்கிறது, இது அவளுக்கு சுபாவம். பாரத தேசத்துடைய 10,000 வருஷம் ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தோம்னா இன்னி வரைக்கும் எந்த தேசத்தையும் அடிக்காத ஒரே தேசம் நம்ம தேசம் மட்டும்தான். அவ்வளவு பெரிய பலமுடைய தேசம். இன்னி வரைக்கும் யாரையும் நம்ம அடிச்சதும் இல்லை, யார்கிட்டேயும் எதையும் நம்ம பிடிங்கின்றதும் இல்லை. நம்ம கிட்ட நிறைய பேர் கொள்ளையடிச்சுட்டு போயாச்சு. முகம்மதியர்கள் கொள்ளையடிச்சார்கள், பிரிட்டிஷ்காரன் கொள்ளையடிச்சா, இத்தனையும் தாண்டி இன்னைக்கு கம்பு இருக்கோம்னா நம்ம தேசத்துடைய பலம் அது தொது போகமாக. இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா பாகிஸ்தான் கார்கில்குள்ள நுழைஞ்சிருக்கான், அட்டகாசம் பண்ணிருக்கான், சைனா நுழைஞ்சிருக்கான், அவன் பிடிச்சிருந்திருக்கான். ஆனா இனி வரைக்கும் ஒரு அதி நிலம் கூட நம்ம அடுத்ததாக பிடுங்கினதே கிடையாது. கொடுத்துருவாங்க யாருக்கும் பிடுங்கிக்காத ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். அந்த முகம்மதியன் மிலேசன் இவரை பார்த்து பைத்தியம் நினைச்சிட்டு இவருக்கு வரும்பொழுது கத்தி எடுத்து அவர் கையை வச்சுட்டார். இந்த கை கீழே விழுந்துருக்கு. அவர் பாட்டுக்கு கவலைப்படாமல் பயந்துருக்கார். தன் கை கீழே விழுந்துடும், நடிக்காதா, சத்தம் வராதா, என்னமோ பயந்துருக்கார். அவன் பயந்து போயிட்டான். இது யாரும் யோகி போல இருக்குன்னு அவர் கையை எடுத்துட்டு ஓடி வந்தான். ஓடி வந்துட்டு அவர் முன்னாடி நின்று, அவன் கையை நான் வச்சுட்டேன், கீழே விழுந்துருக்கு அப்படி அப்படி. அப்பதான் டாக்டர் கை பக்கத்து கை இல்லைன்னு உடனே கையை எடுத்து கொடுத்தான். அப்படி எடுத்து வச்சுட்டா ஒட்டின்னு எடுத்து போயிட்டார். கையை வச்சா ஒட்டின்னு எடுத்து மனோபலம். அவன் என்ன மன்னிச்சிருவான், நீ ஒண்ணு எனக்கு கஷ்டமே கொடுக்கலையே, நான் உன்னை எதுக்கு மன்னிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுதான் சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத். சாதாரண மனோபாவம் இல்லை. இந்த யதிராஜனுடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான் இருந்தார், ரொம்ப விசேஷமான மகாத்மா. இந்த கூடத்தாழ்வன் சமயத்தில் யாரோ கிரகத்துக்கு அதிதி வந்துட்டான்னு சொல்லி வாழை இலை வெட்ட போவார். இந்த வாழை இலை வெட்டிட்டு வெட்டி ஆனாலும் பார்த்துட்டு வாழ்ந்துட்டே இருப்பார். இந்த வாழை இலை வெட்டணும் அங்கே பார்த்தா அது பிசின் மாதிரி ஒன்று வழி, அப்படி ஒரு வழியிலையா ஒன்று வழியும். அவருக்கு அழகா வாழைக்கு வலிக்கிறது அழகுன்னு பார்த்துட்டு இருப்பார். அப்படி ஒரு மகாத்மாக்கள்லாம் உண்டு. ஹரியவர் எல்லா இடத்துலையும் பார்த்தார். ஏகநாதர் ரொம்ப விசேஷமான ஒரு மகாத்மா, பாண்டங்க பக்தன், துவாரகாதீசன். 12 வருஷம் ஏகநாதருக்கு கண்டியா கிருஷ்ணன்ற பேர்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான். 12 வருஷம் நல்ல காரணம் துவாரகாதீசர் கிருஷ்ணர். ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு நிச்சயம் கோதாவரி தீர்த்தம் ஆடுவார் ஏகநாதர். ஒரு முகமது எனக்கு அவரிடத்துல ரொம்ப பொறாம ஜாஸ்தி அசூயை, ஏன்னா அவருக்கு கோபமே வராது, பொறுமையா ஏகநாதர் என்றுதான் சொல்லுவார். உதாகரணம் அப்ப அவன் பார்த்தா சரி இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி ஏகநாதருக்கு கோபத்தை வரவேற்கணும் முடிவு பண்ணிட்டான். இந்த ஏகநாதர் அழகா போனார், கோதாவரி தீர்த்தம் ஆடிட்டு இப்படி வெளில வந்தான். இவன் மாறி நின்றுதான் பால்கனி நின்றுருந்தான், வாயில் நின்னப்பான் தாம்பூரம் போட்டான், அழகா அவர் அன்பன்னு தலையை தூணு சுத்தினான். நீ மேல பார்த்தா சிரிச்சா திரும்ப போனார், கோதாவரி தீர்த்தம் ஆடினு. இவன் பார்த்தா என்ன ஆனாலும் சரி பார்த்துவோம். ஒரு மனுஷாளுக்கு பொறுமை இவ்வளவுதான் இருக்கு இல்லையா, அடிக்கலாம் முடியாது எல்லாருக்கும், எனக்கு பொறுமையா தான் எல்லாம் மீறி எடுக்கணும், அவருக்கு பொறுமையே கிடையாது. ஆனா சொல்ற வகை எனக்கு பொறுமை எல்லாம் மீறி எடுத்து தெரிஞ்சதா ஜாக்கிரதை அப்படின்னு சில பேர் ரொம்ப விசேஷமா தான் சொல்லுவா. எனக்கு கோபம் வந்தா என்ன பண்ணவேன்னு தெரியாது, இது பேர் கோபமா, இது பேர் அஜ்ஞானம். கோபம் வந்தாலும் என்ன பண்ணுவேன்னு தெரியணும், நரசிம்மர் மாதிரி உக்கிரமான கோபம் யாருக்கும் வராது. அந்த கோபத்தையும் அவர் இரண்டு கசிவுதான் கேட்டு போட்டார், பகல்லாத கேட்டு போட்டு தாய் தெரியாம என்ன சொல்லவே இல்லை. அதெல்லாம் பகவானுடைய பலம். இவன் தான் தான் ஏகநாதருக்கு எவ்வளவு பொறுமை இருக்கு பாத்துருவோம். திருப்பி குளிச்சுட்டு வந்தார், திருப்பியும் தலையில சுத்தினார், திரும்பியும் போனார் குளிச்சா, திரும்பியும் வந்தார், திரும்பியும் சுத்தினான். ஆச்சு ஒரு பத்து தடவை ஆச்சு அவன் பார்த்தான், என்னானாலும் சரி ஆகட்டும், பத்து தடவை ஆச்சு, ஒரு பத்து தடவை போனார் கோதாவரி தீர்த்த மாதிரி, பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு நூத்தி எட்டு தடவை. கடைசியில் அவனுக்கு வாய் இருக்க ஆரம்பிச்சு, எவ்வளவுதான் மெல்ல முடியும், நூத்தி எட்டு பாங்கு போட்டு போட்டு மென்னு 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 சுத்தி கடைசியிலே இறங்கி வந்து கையை கூப்பி, நமக்கு கோபமே வராதா, இவ்வளவு தூரம் உன் தலையில எச்ச குத்தினேனே, நீ என்ன மனுஷனா என்ன அப்படின்னா, உடனே ஏகநாத கையை கூப்பினார், கண்கள்ல ஆனந்த பாஷம், எதுக்கப்பா ஒன்று நான் கோச்சுக்கணும், நீ எனக்கு நல்லதுதானே பண்ணியிருக்காரு, அவங்க நான் தலையில சுத்தினது நல்லதா, நூத்தி எட்டு தடவை சுத்தின கணக்கு பண்ணி வச்சிருக்கேன். உடனே சொன்னார், நிஜமாவே நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன், என்ன எனக்கு புரியலையே. அவர் சொன்னார், நானே நினைச்சா கூட நூத்தி எட்டு தடவை ஒரே நாள்ல கோதாவரி தீர்த்த மாதமாக, நீ நூத்தி எட்டு தடவை சுத்தினதுனால ஒரே நாள் நூத்தி எட்டு தடவை கோதாவரி ஸ்நானம் ஆயிடுச்சு, இப்படிப்பட்ட பரம உபகாரம் பண்ணிருக்கே இருக்கு, நான் உனக்கு நன்றி தான் சொன்ன வழி எதுக்கு கோச்சுக்கணும்னு. அவன் இவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான், நிஜமாவே நீ தெரிய வரும் முறை வாழ்க்கை, இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம், எப்படி வேணா பார்க்கலாம், எத் பாவம் தத் பவம். அந்த மாதிரி சகலத்தையுமே அறிரூபமா பார்க்கறது விராட் புருஷ வர்ணன். அது முடியாதவர்கள் உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா ஹரிய பார்த்தார்கள், நாரதர் குருவந்தர்கள் எல்லாம் பார்த்த மாதிரி. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சுவாமி ஆழ்வந்தாருக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆச்சாரியம் குருகை காவலம் பண்ணுகிறார், அந்த மகாத்மாவோட யோக ரகசியம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் யாருக்கும் யோக ரகசியம் தெரியாது. அவர் பார்த்திருக்கார் சதயத்துக்குள்ள அந்தர்யாமியா எம்பெருமான பார்த்திருக்கார், அந்த மாதிரி அந்தர்யாமியா பார்க்கலாம் படிச்ச மகாராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தர்யாமி வர்ணனை விராட் புருஷ வர்ணனையே சுகபிரம்மம் வர்ணிச்சார். நாரதற்கு பிரம்மதேவர் சொன்ன பாகவதம், பிரம்மதேவருக்கு பகவான் ஹரி சொன்ன பாகவதம், இதெல்லாம் வர்ணிச்சார். இதுதான் இரண்டாவது ஸ்கந்தம். மூணாவது ஸ்கந்தத்துல ஜெகத் சிருஷ்டியை பத்தி பரிசித்த மகாராஜன் கேட்க அவருக்கு தான் விதுரம் மைத்ரேய சம்வாதமா ஜெகத் சிருஷ்டியை சொல்றார். இந்த அண்டம் உற்பத்தி ஆகிறது, ஒவ்வொரு இந்திரியங்கள் உற்பத்தி ஆகிறதைய சொன்னோம், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், அதற்குரிய அதிஷ்டான தேவதைகள் எல்லாம் தனித்தனியா இருக்கா, ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ண முடியல, அவ்வளவுதான் பலம். இப்ப தலிகை பண்றோம், பலிகளில் பார்த்தோம்னா ஒரு டப்பால பருப்பு வச்சிருப்பா, ஒரு டப்பால மிளகா வச்சிருப்பா, ஒரு டப்பால பொடி வச்சிருப்பா, ஒரு டப்பால உப்பு வச்சிருப்பா, பக்கத்துல மேடையில ஜலம் வச்சிருப்பா, ஒரு பக்கம் பாத்திரம் இருப்பா, இதெல்லாம் தனித்தனியா பக்கத்துல இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து ஒரு கரியமுதாவோ நெழில் கரியமாவோ ஆக முடியாது. அதெல்லாம் சேர்த்து வைக்கிறது ஒரு ஆள் வேணும் இல்லையா, இவ்வளவு புளி போடணும், இவ்வளவு உப்பு போடணும், இவ்வளவு பருப்பு போடணும், இவ்வளவு ஜலம் வரணும், இந்த பாத்திரத்தை கொண்டு அக்னி மேல வைக்கணும், இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இத்தனை தேவதைகளை உற்பத்தி பண்ணாலும் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹரியே எல்லாருக்குள்ளையும் அந்தர்யாமியா பிரவேசிச்சு எல்லா காரியத்தையும் தானே நடத்தினான். ஜெக சிருஷ்டி அப்படி ஆரம்பிக்கிறது. அந்த ஜெக சிருஷ்டியை வர்ணிச்சார், ஒவ்வொருத்தரும் எப்படி உற்பத்தி ஆனாலும் வர்ணிச்சார். அப்பதான் ஆதி மனுஷன் சுவாயம்புவனு ஆதி மனுஷி சதரு, இனிமேல் மறந்து இந்த ஆற்றல் கதையெல்லாம் சொல்லவே சொல்லாது, ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம். உலகத்து முதல் மனுஷன் யாருன்னு யாரோ ஒருத்தர் சொல்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், பைத்தியம் ஆயிட்டு நம்பலாம், நிஜமாதிரி வருத்தமா இருக்கு. இந்துக்களை கேட்டு யார் ஆதி மனுஷன்னா யாரோ ஒரு மதத்துக்காரர் என்னமோ சொல்ற கதையை சொல்லிட்டு இவன் தான் முதல் மனுஷன், இவன் தான் முதல் மனுஷன், யாரியார் பெரிய சொல்லிட்டு இருக்கும். நம்ம பாகவதம் சொல்றது ஆதி மனுஷன் சுவாயம்புவ மனு, ஆதி மனுஷன் சதரூபா. நல்ல புத்தியில வாங்கி வச்சுக்கோங்க. இனிமேல் இந்தியா ஸ்பிட் ப்ரோக்ராம்ல கிடையாது, கேட்ட எங்க தர்மம் இதைத்தான் சொல்றதுன்னு சொன்னாங்க. ஆப்பிள் எல்லாம் நமக்கு சம்பந்தமே வேலை, இறக்குமதியான இம்போர்ட் பண்ணது ஆப்பிள் எல்லாம் நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவ்வளவு விசேஷம் அந்த ஆதி மனுஷன், ஆதி மனுஷி அவருடைய சந்ததி வந்ததெல்லாம் அதுக்கெல்லாம் மனுஷியர்கள்னு பேரு. அவர்களை உற்பத்தி தாம்பத்தியம் பண்ணி குழந்தையை உற்பத்தி பண்ணுங்கோ அப்படின்னா அப்பாவா கேட்டா தங்கறதுக்கு குழந்தைகள் தங்கறதுக்கு இடம் வேண்டாமா? அப்ப தீர்க்க ஆலோசனை பண்ணார், மனுஷர்கள் தங்கறதுக்கான பூமி தொலைத்துல இருக்கு, என்ன பண்ணாலும் யோசனை மன்றத்துக்குள்ளே மூக்குள்ளே ஒரு குட்டி குடிச்சு விடுச்சு, தண்ணி குட்டி குடிச்சு விடுச்சு, கொழுத்து மொழிக்கணும்னு கிடக்கிறதும் பெருசா வளர்ந்துருக்கு. ஆச்சரியமா யஜ்யவராக மூர்த்தி வந்தார், ஜோரத்துக்கு பல பூமியை உத்தாரணம் பண்ணிட்டு வந்தார், பூமியை ஸ்தாபிதம் பண்ணார், இரண்யாட்சண வதம் பண்ணார். அப்பதான் ஜெய விஜயா கதை, சனகாதி முனிவர்கள் வைகுண்ட தரிசனம் இத்தனையும் சொன்னார். அந்த சுவாயம்புவ மணி வம்சத்திலேயே வரும்படியான தேவகூதி, அவளை கல்யாணம் பண்ணிருந்த கர்த்தம பிரஜாபதி, அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தைகள் அவர்களுடைய வம்சம், அந்த பெண் குழந்தைகளுக்கு அப்புறமா பிறந்த கபிலர், அந்த கபிலர் சொன்ன சாங்கிய தத்துவம், இதையெல்லாம் வர்ணித்த இது மூணாவது ஸ்கந்தம். நாலாவது ஸ்கந்தத்துல அந்த தேவகூதி குழந்தைகளை கல்யாணம் பண்ணிருந்த அவர்களுடைய வம்சத்துல சொல்றான், அந்த பெண்ணை கலந்த ஒருத்தன் தக்ஷன், அந்த தக்ஷனுக்கு பிறந்த பல குழந்தைகள்ல ஒருத்தி தாட்சாயினி, அவள் தான் சிவபெருமான கல்யாணம் பண்ணிருந்தா, தக்ஷன் கொஞ்சம் பொறாமையில இருந்தா பிரஜாபதினு அந்த விஷயம் எல்லாம் சொல்லி சிவபெருமானுடைய நாராயண பக்தி, அவருடைய நாராயண ஸ்தோத்திரம், அதையெல்லாம் அழகா சொல்லி அதை சொன்னார்கள். அதுக்கப்புறமா இந்த சுவாயம்புவன் வம்சத்துல வந்த உத்தானபாத மகாராஜா, அவருடைய பிள்ளை துருவன், அந்த துருவ சரித்திரம், அவன் முக்தி அடைஞ்சது. அதன் பிறகு துருவ வம்சத்துல வந்த ருத்துமகா சக்கரவர்த்தி, அது விசேஷமா அவருடைய வம்சத்திலேயே வந்த பிராச்சீன பர்ஹிஷி பிரத்யேக தவறு நிதியா சொல்லும் நாராயண சரஸ் குருவாயூர், இதெல்லாம் அவருக்கு சம்பந்தப்பட்டது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாலாவது ஸ்கந்தம். அந்த வம்சத்திலேயே பின்னாடி வந்த பரதராஜாவுடைய விஷயம் சொல்றார். முதல் ஜென்மாவில பரதரா இருக்கார், எல்லாத்தையும் ஒரு சிட்டியில நின்ன ராஜ்ய பரிபாலனை எல்லாம் பண்ணி முடிச்சார். பண்ணி முடிச்சுட்டு அது விசேஷமா ஒரு சிட்டியில வானப்பிரஸ்தம் வாங்கினார். வானப்பிரஸ்தம்னா ரிட்டையர் ஆன பிறகு எந்த விஷயத்தையும் தலை குடிக்காம இருக்கிறது வானப்பிரஸ்தம். குழந்தைகளை பார்த்து ஏன் அப்படி இருக்க, சீக்கிரம் ஆத்துக்கு வரப்படாதான் ஒண்ணும் கேட்கக்கூடாது. ரிட்டையர் ஆயாச்சா வசிக்கிறதா ஸ்டார்ட் பண்ணணும், தூக்கம் வந்தா தூங்கணும், குழந்தைகளா சேவிக்கு என் பர்த்டே ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் பண்ணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல மூக்க நடத்தம்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, வாய்ப்புன்னு சும்மா அருங்கும் அப்படின்னு. இது என்ன பர்மூத்தவாரின் இளையவர் ஏதாமும் திருமங்கம் சொல்ற வானப்பிரஸ்தம்னா ரிட்டையர்ட் லைஃப், மூடி இருக்கணும், வசிக்கிறதா சாப்பிடணும், கிருஷ்ணா ராமா கோவிந்தான் இருக்கணும், ஏதானும் பாகவதம் ராமாயணம் பாராயணம் பண்ணும், கோவிலுக்கு போகணும், குழந்தைகள் ஊருக்கு போகலாமா சரி போகலாம், ஊருக்கு போக வேண்டாம் சரி போக வேண்டாம், அவ்வளவுதான். அதை தொடர்ந்து அதை விட்டுட்டு நம்ம சுதந்திரமா ஏதாவது சொன்னோம்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, வாய் முடிந்து இருந்தோம், நீங்கெல்லாம் பழைய பஞ்சாங்கம்னு சொல்லிடுவோம். ஆனா ஒண்ணு தெரிய மாட்டேங்க வாழ்க்கைலாம், இந்த பழைய பஞ்சாங்கம் இன்னி வரைக்கும் எதையுமே தப்பா சொல்லவே இல்லை. சமேத பாதம்னா பழைய பஞ்சாங்கம்னா கரெக்டா, கிரகணம் சூரியனம்னா கரெக்டா சொல்லு, இன்னைக்கு தப்பே பண்ணல. பழைய பஞ்சாங்கம் இன்னைக்குமே ரொம்ப தெளிவா சொல்லு, இன்னைக்கு சூரிய உதயம் 6:41 அப்படின்னு போட்டோம்னா கரெக்டா 6:40 சூரியன் உதிப்பார். பஞ்சாங்கம் சொல்லியாச்சுன்னா அது டைம் மாறவே மாறா, வானப்பிரஸ்த லைஃப்னா அதான். அனாவசியம் யாருக்குமே வாயை கொடுக்கா, சிரிச்சா சிரிக்கணும், பேசினா பேசணும், பேசலையா தேனியும் இருக்கணும், அவ்வளவுதான். எதிலையும் பச்சம் படாம தாமரை இலையில ஜலம் போல இருக்கு, அதுக்கு பேர் தான் வானப்பிரஸ்த லைஃப். ஆனா பெரியவாளுக்கு தெரியும், ரிட்டையர் ஆன பிறகு ஒரு மரியாதை இருக்கு. இன்னைக்கு இல்லை, உங்க தாத்தா பாட்டிக்கு இதுதான், உங்களுக்கும் இதுதான், பின்னாடி எங்களுக்கும் இதுதான், இதுக்கப்புறம் பின்னாடி வரது அதான். ஏன்னா முதுமையை வன்படுத்தினா அவ்வளவுதான், இது சாஸ்வதம், இது மாறவே மாறாது. எங்க காலம் தான் அது கிடைக்கல, எங்க காலம் அப்படிதான் இருக்க போகுது, எங்களுக்கு பின்னாடி வரவாத காலம் அப்படிதான் இருக்க போகுது, இன்னொரு 1 கோடி வருஷம் ஆனாலும் அது அப்படிதான். ஏன்னா யவனத்துக்கு திமிரு ஜாஸ்தி, வயதான காலத்துக்கு ஆதங்கம் ஜாஸ்தி, இரண்டுக்கும் கொஞ்சம் ஜெனரேஷன் ஜாஸ்தி இருக்கத்தான் செஞ்சு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கப்படாது. நம்ம பாடு ஹரி 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 கிடக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் வானப்பிரஸ்தம், அதாவது சன்னியாசம் கிடையாது, சன்னியாசி மாதிரி ஒட்டும் ஒட்டாம பட்டும் படாம தாமரைகளை ஜலம் போல இருக்கிறது வானப்பிரஸ்தம். அதாவது தாமரைகளை ஜலத்தில் இருக்கணும், ஆனா ஜலம் தாமரையில ஒருத்தாம இருக்கணும், அந்த மாதிரி குடும்பத்தை இருக்கணும். நம்ம மனசு கட்டிக்கலாம். இதுக்கு பேரு வானப்பிரஸ்தம். அவளா வந்து சௌக்கியம், ஆ சௌக்கியம், நீங்க என்ன இருக்கலாம், நல்லா இருக்கேன். நம்ம அவளா ஏதாவது கேட்டா பதில் சொல்லலாம், அவ்வளவுதான். நமக்கு யாருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆனா சம்பந்தத்தோட இருக்கும். இதுக்கு பேர் தான் வானப்பிரஸ்தம். அது சார்ல உட்காரணும், உட்கார வரைக்கும். அதுக்கப்புறம் சார்னு எடுத்துட்டு போயிடுறாரு, அவ்வளவுதான். எப்படி வானப்பிரஸ்தம் சொல்றீங்கன்னா, ட்ரெயின்ல போறோம், நமக்கு ஒரு பர்த் டிக்கெட் அலாட் பண்ணிருக்கா, அதை உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம். நம்ம ஸ்டேஷன் வர வரைக்கும் அந்த உடனே எனக்கு இந்த ஸ்டேஷன் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த சீட் பிடிச்சி கை எடுக்க முடியாது, நான் வாடி இறங்கி போகணும். அந்த மாதிரி அதை என்ஜாய் பண்ணலாம். அதுக்குன்னா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. குழந்தையோட இருக்கலாம், ஆனா குழந்தைகள் வாழ்க்கை ஒடிமை எடுக்கப்படாது. அப்பதான் மரியாதை, வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் நான் தோல் வேலையும் மார் வேலையும் போட்டு வளர்த்தேன், ரத்தத்தை வேர்வையா திருந்தி வளர்த்தேன், மதிக்கவே மாட்டேங்கிறா, ஏன் புலம்பணும்? அதை சுற்றி இவ்வளவுதான் தெரிஞ்சு போயிடுக்க. இந்த புலம்பல் கூட மனுஷியா தான், ஒரு நாயோ குரங்கோ குருவியோ குழம்புறது கிடையாது. அது என்ன பண்ணும்னா, தன் குழந்தைகள் தன்னுடைய ஆதாரத்தை தன் வாழ்க்கையை நடத்துற வரைக்கும் காப்பாற்றும். அதுக்கு தெரிஞ்சுடுச்சா அதுக்கப்புறம் விட்டுடும். சரி, அது வாழ்க்கை, அது காப்பாற்றும். அதுக்கு மேல நான் உன்னை காப்பாத்தி வேணு, நீ என்ன காப்பாத்து, இந்த டீலே கிடையாது. இந்த டீலர் தான் மனுஷ ஜாதி தான் பண்ணி தலையர். இந்த குழந்தைகளுக்கு முன்னாடி எந்த ஹரி காப்பாத்துனா அதே ஹரிதானே காப்பாற்ற போறான். மனசுல குழந்தைகள் காப்பாற்றுவா அப்படின்னு, இந்த குழந்தைகள் கர்ப்பத்துல உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி யார் காப்பாத்திருந்தா, பகவான் தானே காப்பாத்திருந்தா. அதே பகவானை எப்பொழுதும் காப்பாற்றுவோம், சாஸ்வதமா காப்பாற்றுவோம். அந்த பகவான் கூட அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வானப்பிரஸ்தனா இருந்தார், ஆச்சரியமா காட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தார், தியானம் பண்ணிட்டு இருந்தார், நாமஜபம் பண்ணா, சதா சர்வதா ஹரி ஸ்மரணையில இருந்தார். ஆனாலும் ஒரு நாள் ஒரு மான் குட்டி ஜலத்துல அடிச்சுட்டு போகிறத பார்த்தார், காப்பாத்தினார். மனசு மாற்றினார். அதாவது காருண்யம் தப்பு கிடையாது. பட்சிகளிடத்திலயோ மிருகங்களிடத்திலயோ காருண்யம் இருக்கான், அதுல குற்றமே கிடையாது. ஆனா அந்த காருண்யத்தை தாண்டி என்னோடதுன்னு ஒரு மமக்காரம் வந்துருக்கலாம், வந்துடுத்துனா மாட்டினது, அங்கதான் கஷ்டமே. அதாவது இங்க வெளியில போறோம், ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட், யாரோ தவறிட்டா, யாரோ இறந்து போயிட்டான்னு கேட்கணும், அசிச்சோ அப்படின்னு குச்சு பசம், அது 25 வயசு பயணம் அப்படியா அப்படின்னு போடும். அதே கிரகத்துக்கு வந்துட்டோம், கிரகத்துக்கு வந்தவனமே சொல்றா, நமக்கு தூரத்துக்கு தெரிஞ்சவா, அவா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் செட்டு பேசாங்க, அப்படியா இப்ப அந்த வழியா தான் வந்து அடடா. அப்ப யாரோன்ற பொழுது கொஞ்சம் துக்கம், நமக்கு தெரிஞ்சவானு இன்னும் கொஞ்சம் துக்கம். அதே நமக்கு பிரயோஜனம் தரக்கூடிய பிள்ளையோ இல்ல அடிமாடி பண்ண யாரோ ஒருத்தாயோ தோப்பனாரோ பந்துவோ சகோதரனு யாரோ ஒருத்தர் ஆசிரியர் போயிட்டா அப்படின்னு, ஆ யாரோ நினைக்கும் பொழுது துக்கம் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஜீவன் அவ்வளவுதான், நம்மோட வீடு வந்து அவளே ஆ, ஏன்னா தனக்கு நஷ்டமாயிருக்கு, அதுதான் துக்கம் விருத்தி ஆயிட்டு போயிடுது. இதுதான் மமகாரத்துடைய பலம். சரி, யாரோ போனா சுனாமி வந்தது, எத்தனையோ பேர் போனா, நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டு அசிச்சோ பகவான் இப்படி பண்ணிட்டானே, சுனாமியில எத்தனையோ போச்சு. நமக்கு எல்லாருக்கும் மனுஷாலதான் கணக்கா தெரியாது, மத்த யாரையும் கணக்கு தெரிய மாட்டேங்கிறது. பார்த்தோம்னா பகவத்கீதையே அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா அந்த யுத்தம் வேண்டா, இந்த யுத்தத்துல எல்லாரும் இறந்து போயிடுவா அப்படின்னு புலம்புறான். அப்ப பகவான் கிருஷ்ணன் சும்மா தோஷம் போடாது, ஒழுங்கா யுத்தம் பண்ற வெளிய பாரு அப்படின்ட்டான். அது மாதிரி அர்ஜுன் பார்த்தா காருண்யம் மாதிரி அர்ஜுனன் சொல்ற ஸ்லோகம். ஆனா காருண்யனா கிடையாது, ஏன்னா அவன் திரும்ப திரும்ப பீஷ்ம தாத்தா, துரோணர், கிருபாச்சாரியர், துரியோதனன் இப்படின்னா பேசிட்டு இருந்தான். அந்த யுத்தத்துல இந்த குதிரைகள் யானைகள்லாம் வருது, அதெல்லாம் சுத்தி போகணும் எனக்கு கவலையே இல்லை. அதனால இது காருண்யத்தை சேர்த்தி கிடையாது. நம்ம சொல்றது எதுவுமே காருண்யத்தை கிடையவே கிடையாது. நமக்கு எல்லாரும் பாசம், பாசத்து சில சமயத்தை காருண்யமாய் ஒரு வேஷத்தை மாற்றிட்டேன், சமயத்தை காருண்யம் பாசத்தை போய் விழுந்துடுறது. அதுதான் ஜடபரத சரித்திரம். தன்னுடைய மான்குட்டி தான் தான் இதை போஷிக்கிறேன்னு நினைச்சிருந்தா, ஹரி போஷிக்கலாம் நினைச்சிருந்தாங்க, துக்கம் நான் தான் இத்தனை நடத்தின்றிருக்கேன்னு நினைச்சுட்டா, அடுத்த ஜென்மால மானாகவே பிறந்தார். மானா பிறந்தாலும் ஹரி கிருப பண்ணிட்டான், பூர்வ ஜென்மத்தை நன்னா இருந்தாய், மான் மேல ஆசரிச்சு இந்த ஜென்மால மானா வந்து பிறந்தான். புரியருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு மான் ஜென்மாவில கூட பக்தி பண்ண, அதாவது சரீரத்துக்கு எந்த விதமான நஷ்டம் வந்தாலும் ஆத்மா நஷ்டப்படாது. நன்னா ஞாபகம், ஆத்மாவுக்கு ஒரு நாளும் நஷ்டம் கிடையாது. நைனம் சிந்தந்தி சப்ராணி, நைனம் தகதி பாவக, அசைனம் கேதயம் தியாபோன சோஷயதி மாறுதக. இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது, இந்த ஆத்மாவை எரிக்க முடியாது, ஆத்மாவை தண்ணீர போட்டு நினைக்க முடியாது, ஆத்மாவை காற்றுல காய வைக்க முடியாது. சரீரத்தை நெருப்பு சுடுக்கும், சரீரத்தை தண்ணியை போட்டு குளிப்பாடலாம், சரீரத்தை அப்படியே காற்றுல விட்டா வளரும். ஆனா ஆத்மா சரீரத்தை வெட்டலாம், ஆத்மாவை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஆத்மா தான் நம்ம எத்தனை பேருமே. அதனாலதான் அந்த பிரார்த்தனை எல்லாம் கொடுக்கிறோம் அப்படின்னா, திருவத்தியம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா ஆத்மாவுக்காக. இந்த சரீரத்தை நமக்கு நல்லது பண்ணிருக்கா, அதனால ஆத்மாவுக்கு பிரதி உபகாரமா ஒண்ணு பஞ்சம். அதனாலதான் அந்த ஆத்மா நித்தியமானதுன்னு அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். அந்த ஆத்மாவுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பே கிடையாது. யாராவது போனா கூட நம்ம வளரும் அப்படின்னா, அந்த சரீரம் நமக்கு இனிமேல் கிடையாது, அந்த சரீரத்து மூலமா நம்ம அனுபவிச்ச சுகம் எல்லாம் இனிமேல் நமக்கு இல்லையே, ஒரு துக்கம் தானே ஒழிய, போன ஆத்மா சத்தி அடைஞ்சதா இல்லையான்னு யாரும் அறிவிக்கணும், ஒண்ணும் கிடையாது. இருக்கிறவா தன்னன்னைக்கு அதன் அழுகதான். யாரும் போன வாழ்க்கை அழகு சொல்ற உண்மை கதக்கும் சத்தியம் இருக்கான். அது பல சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம். அடுத்ததா ஒண்ணு நினைச்சப்படாதே ஒரு அழுகை அழுதிக்கும், தப்பா நினைச்சப்படாதோன்னு அதுக்காக ஒரு அழுகை அழுதி வச்சுக்கணும். அவ்வளவுதானே ஒழிய உள்ள அன்போடு எத்தனை பேர் வளரும், ஒண்ணும் கிடையாது. சரியம் கஷ்டமாயிடுது அவர்கள். ஆனா ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகிறது. அதனாலதான் அது மானுடைய சக்தி அடைஞ்சும் கூட அது பாட்டுக்கு பக்தி பண்ணுறது. மூணாவது ஜென்மாவது ஒரு பிராமணனுடைய இரண்டாவது மனைவிக்கு ரெண்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தையா பிறந்தார். அப்படியே அவருக்கு அந்த ஞானம் இருந்தது. சதந்திர மாயாவாழி வந்து பீடிக்கும். குழந்தையுடைய ஏழாவது மாசத்திலேருந்து அது பிறக்கிற வரைக்கும் அதனுடைய பூர்வத்தனம் என்ன அதுக்கு தெரியும், லிஸ்ட் போட்டு தெரியும். யார் யாரை படுத்தினோம், யார் யார் கடன் கொடுத்தோம், யார் யார்கிட்ட கடன் வாங்கி ஏமாத்தினோம், சிங்கமா இருந்தோம், புலியா இருந்தோம், எல்லாம் லிஸ்ட் போட்டு தெரியும் கரெக்டா. கபிலர் சொல்றார், அந்த சாந்தி யோகத்துல நம்மளா சொல்றார், அந்த ஜீவனுடைய ஸ்திதி அதனுடைய வார்த்தைய சொல்றார். அந்த சமயத்துல ரிஷி அப்படின்னா சொல்றா, சுகபிரி மகரிஷியும் கபிலரும் சொல்லும் பொழுது அந்த ஏழு மாச குழந்தைய ரிஷி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாம் தெரியவர் ஞானம். ஆனா அம்மாவுடைய கர்ப்பத்தலுக்கு அது வெளியில வரும்பொழுது சடங்க ஒரு மாயாவாயு வந்து பீடிக்கிற, அது பீடிச்சவனே மறந்துடுது, எல்லாம் மறந்துடுது, அதுல வீணு கத்தி ஆகிறது. நம்மாழ்வார்க்கு அப்படிதான் ஆகிறது. அவர் பறக்கிறார், பிறந்த உடனே சடங்க மாயாவாயு வந்து பீடிக்க வருது. உடனே ஹூ அவரு கோபத்தை கத்தி வச்சா ஓடி போயிருக்கு. அதனாலதான் சடகோபம்னு தெரியும். சடங்க மாயாவாயு தன்னை நெருங்கப்படாம கோபத்துல துறக்கிறதுனாலேயே சுவாமி அம்மாழ்வார்க்கு சடகோபன் அப்படி இருக்கு ஒரு திருநாமம். இந்த ஜடபடவர் அப்படி இருந்தார், ஜடம்போட இருந்தார், நன்னா சாதி கேட்கிறார், நன்னா பேச முடியும், ஆனாலும் ஜடம்போட இருக்கார். எல்லாரும் நினைச்சுட்டே புத்தி வளர்ச்சி இல்லை அப்படின்னு சரீரம் நன்னா திடகாத்திரமா இருக்கு, பைத்தியம் போல இருக்கார், முடி எல்லாரும் வளர்த்துன்னு இருக்கார், என்னமோ இருக்கார். அது வெந்ததோ வேகலையோ உப்பிருக்கோ இல்லையோ எதையோ சாப்பிடறாரு. நம்ம எல்லாம் ருச்சிக்காக சாப்பிடுறோம், மகாத்மாக்கள் எல்லாம் பசிக்காக சாப்பிடுவேன். பசிக்காக சாப்பிடறவாளுக்கு பிரச்சனையே இல்லை, ருச்சிக்காக சாப்பிடறது எங்க போனாலும் பிரச்சனை தான். பசிக்காக சாப்பிட்டோம்னா சரி, உள்ளுக்குல பகவான் இருக்கான், வைஸ்வானர பூஜை தெரியவா சொல்லு, சாப்பிடப்படும் சொல்லவே மாட்டான், வைஸ்வானர பூஜைக்கு போறேன் அப்படின்னு. ஆனா பகவான் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரித்தான் சொல்லியிருக்கான். வைஸ்வானரன்ற அக்னியா கிருஷ்ணன் இருக்கான், அவனுக்கு உள்ளுக்குள்ள அம்சிக்கிறோம். அதனாலதான் அவ்வளவு விசேஷமா பகவத் தியானம் எடுத்து அலகாரம் எடுத்துக்கணும்னு சொல்றது. அந்த மாதிரி வைஸ்வானர பூஜை அப்படி பண்ணிட்டு இருக்கார், ஜடம் போல இருக்கார். எல்லாரும் பைத்தியம் முட்டாள் ஜடம் நச்சாயமாலே அவருக்கு ஜடபரதர் அப்படின்னு பேரு. பாகவத்த ஜடபரதர்னு சொல்ற மாதிரி அவருக்கு உண்மையான பேர் என்னன்னு தெரியவே இல்ல. மூணாவது ஜென்மாவது இப்படியே இருந்துட்டு இருக்கார். அவர் பாட்டு இருந்த பிரம்ம தேஜஸ் பிராமணன் தான், ஆனா யஜ்னோபவீதம் போட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் பிரம்மஞான், அதனால அவருக்கு இந்த கர்மானுஷ்டங்கள் அவசியம் இல்லை. ஒரு சிட்டியை தாண்டின அவருக்கு கர்மானுஷ்டங்கள் அவசியம் இல்லை. ஒன்னாவது ஒரு குழந்தைய எல்கேஜி யூகேஜினா ஏபிசிடி கரெக்டா சொல்லும் டெஸ்ட் எல்லாம் வைப்பேன். அதே ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்துருக்கு அப்படின்னா அப்பயே ஏபிசிடி டெஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டேன். ஏன்னா தாண்டியாச்சு. அதுக்கு அப்பப்ப ஏபிசிடி தான் உனக்கு தெரியுமான்னு கேட்டோம்னா, அஞ்சாவது படிக்கிற வந்து ஏபிசிடி தான் பைத்தியா இருக்கணும். அதனால இந்தியா படிச்சவனை பார்த்து உனக்கு ஏபிசிடி தெரியுமா அப்படின்னு கேட்டோம். இந்த மாதிரி மகாத்மாக்களுக்கு இந்த கர்மானுஷ்டங்கள் அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாம் கர்மானுஷ்டங்கள் பண்ணாதான் தெய்வ சத்த கொஞ்சமாவது வரும், இல்லாட்டி நமக்கு சோம்மேற்கணம் வந்து நமக்கு கர்மானுஷ்டம் ஏன் வச்சிருக்காங்கன்னா, மனுஷா உடம்புக்கு இவ்வளவு பண்ணாதான் உருப்பிடுவோம். கொஞ்சம் நிமிஷம் அவர் சாதாரணமா விடனா சோம்பேறணும் தூங்கிட்டே இருக்கும் நிச்சா ஒரு தாலையும் பண்ணமாது. அது என்ன கர்மானுஷ்டங்கள்லாம் வச்சிருக்கா, மகாத்மாவில் சோம்பேறித்தனமே கிடையாது. பிரம்ம தியானம் இருக்கிறதுனால அவளுக்கு இந்த கர்மானுஷ்டங்களை பண்ண வேண்டியதான அவசியம் இல்லை. அந்த மாதிரி கர்மானுஷ்டங்கள்லாம் இல்லை, ஆனா பிரம்ம தேஜஸ்வியா இருக்காது. ஒரு சந்தர்ப்பத்துல அவர் நவபலி கொடுக்கணும்னு கூட அழிச்சுட்டு போற, அப்ப கூட கவலையா படமாகின்றார். ஒரு காளி கோவிலுக்கு அழிச்சுட்டு நரபலி கொடுக்கலாம்னு சொல்லி கட்டிய ஓங்கலாம் இந்த காபாலி. உடனே காளி தேவி பார்த்தா இது பிரம்ம தேஜஸ் அவளுக்கு தாங்க முடியல. உடனே இந்த கத்திய பிடிங்கி மத்தவா தலையெல்லாம் வச்சுட்டான். மத்தவா தலையெல்லாம் வச்சு அவ தலையெல்லாம் வச்சு அம்மான வேற ஆடுறான். இந்த அம்மான மாத்தி 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 போட்டு போட்டு ஆடி ஜடபடத்துல மன்னிப்பு கேட்கிறான். அவர் பாட்டுக்கு அப்படியே தேவின்னு வர்றார். அவளையே வரல, ஆஹா நான் பெரிய பக்தன், காளி தேவியே எனக்கு இவ்வளவு தூரம் பண்ணிட்டா அப்படி அதுவும் சொல்லல. அவர் பாடி ஹரி ஸ்மரணம் அப்படி பண்ணிட்டே இருக்கா. அது விசேஷமா நிஜமாவே பாகவதால பார்த்தா மற்ற தேவர்கள்லாம் தன்னாலும் முடிஞ்சு அவன் கைங்கரியத்தை நினைத்தாள். திருப்பாதையிலே ஒரு பாத்திரம் உண்டு, ஆழி மலை கண்ணா ஒன்று நீ கைகரவில் ஆழி எழுப்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் நீ கருத்து. பாத்திரத்தை சொல்லும்பொழுது வருணன் வந்து ஆண்டாள் நடி கைகூட்டி அடிய நின்ன கைங்கரியம் பண்ணட்டம் அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரிதான் பெரிய வியாக்யானம். அதுக்கு ஒரு வித்தாந்தம் சொல்லுவான். ஒரு சந்தர்ப்பத்துல கூடத்தாழம் சிரேஷ்டமான மகாத்மாவை சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் பராசர பட்டனுடைய தோப்பனார் ரொம்ப விசேஷமான மகாத்மா. அவருக்கும் அவர் மனைவிக்கும் சரீர சாம்பத்தியமே கிடையாது, ரெண்டு குழந்தைகள் இருப்பார் ரெண்டு அனுகிரகத்தினால். அதுதான் பராசர பட்டர் வியாச பட்டர். ஒரு சந்தர்ப்பத்துல அவரை பார்த்து ஒருத்தர் கேட்டு, சார் நீங்க என்னமோ ஸ்ரீமன் நாராயணன் நாராயணன் நாராயண் கொண்டாடி இருக்கீர்கள், ஒருவேளை உங்க எதிர்க்க மற்ற தேவர்கள் வந்தா நீங்கள் செய்யும் ஆச்சாரம் என்னவோ அப்படின்னு. உடனே கூறத்தான் சிரிச்சிருந்த முதல்ல சொன்ன, சாஸ்திரத்துக்கு விரோதமா கேள்வி கேட்காதே அப்படின்னு. இவர் கேட்ட, நானே சாஸ்திரத்துக்கு விரோதமா கேள்வி கேட்டேன், எங்களை பார்த்தா தேவர்கள் பண்ணும் ஆச்சாரம் என்னன்னு கேள்வி அப்படின்னு. அது தேவர்களை பார்த்து நாங்க பண்ற ஆச்சாரத்தை கேட்காது, ஹரிபக்தால பார்த்து தேவர்கள் பண்ணக்கூடிய ஆச்சாரத்தை கேள்வி அப்படின்னு. அதான் சாஸ்திரத்தில் சம்மதமான வாக்கியம் அப்படின்னு. அதாவது ஹரிபக்தர்கள் கூட மற்ற தேவர்கள் மாதிரி கைகூப்ப வேண்டாமா, ஏன்னா நாராயண ஹிருதயத்தை கொண்டு வச்சிருக்காள். நாராயண பக்தர்களை பார்த்தா மற்ற தேவர்கள் இருந்து சுவாகத்தம் சுவாகத்தம்னுவா. அந்த மாதிரி காளி தேவி கூட இந்த ஜடபரதனுடைய தேவத்தை பார்த்து அவருக்கான ஒரு கைங்கரியத்தை பண்ணாள், தன்னாலும் முடிஞ்ச கைங்கறி. ஆண்டாள் கூட நாத்திராத்திரி விளக்கதா அந்தரி தூட்ட கணா கண்டேன் தோழி நான். ஆண்டாள் ரங்கநாதனுக்கு முடிவாயிருக்கா, இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகப்பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்து அந்தரி தூட்ட மனமாலை அந்தரி தூட்ட கணா கண்டேன் தோழி நான். இவன் தான் ரங்கநாதனுக்கு பாரியைன்னு முடிவு பண்ண உடனே துர்க ஓடி வந்தாள். நான் தான் நாத்துனா நான் தான் அவளுக்கு மாலை சூட்டுனேன் ஓடி வந்து அந்த கைங்கரிக்கு வந்தாள். அந்தரி தூத்த கணா கண்டேன் தோழி நான். அந்த மாதிரி 30-30 பேர்களும் ஹரிபக்தால பார்த்தா ஓடி வந்து கைங்கரியம் பண்றாள். சத்தியம் நிறைய இடங்கள்ல பக்த வைபவங்கள்ல பல இடங்கள்ல காண கிடைக்கலன்னா அந்த அவ்யபசாரமான பக்திய வாழ்க்கை. ஒரு சந்தர்ப்பத்தை ஸ்ரீரங்கநாதன் அப்பப்போ வெளியிலாம் அப்படி வருவாரு, திருவீதி விழா வருவார், ஸ்ரீரங்கத்தை தாண்டிய சமயத்தை வெளில வருவார். அப்படி வெளில வர சமயத்துல ஒரு திசையில ஒரு வழியா வந்துருக்க ஜோர் மழை கொத்த போறது காரணம் இருட்டு கிடைக்கிறது, எங்கேயும் ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப ஒரு சிவபெருமான் கோவில் வருது. அப்ப உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், எல்லாரும் அந்த கோவில்ல போய் இருந்தோ பெருமானையும் அழிச்சுட்டு போங்கோன்னு. உடனே எல்லாரும் பெருமாளை தூக்கிட்டு சிவபெருமான் கோவில்ல போய் மண்டபத்தை நின்னாலாம். அப்ப அந்த சிவன் கோவில் இருந்த பக்தர்கள் எல்லாம் அவெல்லாம் கேட்ட அர்ச்சகன் எல்லாம் இவர் மட்டும் வழிநடிக்கிறார். சுவாமி ராமானுஜர் உள்ள வரலையா, நல்ல சோழோடு கொற்றது சொப்பமா நினைச்சு நிற்கிறார். அப்ப அந்த கோவில் அந்த அர்ச்சகர் கேட்டாராம், உங்க பெருமாளே உள்ள வந்தாச்சு, உமக்கு என்ன வந்தா புறச்சதோ அப்படின்னா. உடனேயே சுவாமி ராமானுஜர் சிரிச்சுட்டே சொன்னார், அவன் சுதந்திரன் எங்க வேணா வரலாம், அடியேன் அப்படி வர முடியாது, அவனுக்கு கட்டுப்பட்டவனுட்டான். ஒரே ஒருத்தன் மோசமானவனா இருக்கான், ஒரு புருஷன் அவன் தேசிய வீட்டுக்கும் போகலாம் குடிக்கிற இடத்துக்கும் போகலாம், அதுக்காக பின்னாடியே மனைவி போக முடியுமா, சத்திபுரம் போமா தலையா, அந்த மாதிரி அவன் சொல்லணும் எங்க வேணா நுழைவான், நான் நுழைய மாட்டேன்னு ஆச்சரியமான அந்த அவ்யவசாரமான பக்தியை நிரூபணம் பண்ணான் சுவாமி ராமா. அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு பக்தி விசேஷம் அது ரொம்ப கிடைக்கிறது துர்லபம். ஏக பக்தி உபாசனம் சொல்றோம், ஏகமூர்த்தி உபாசனம். அந்த மாதிரி சிலபரம் எழுந்ததுனாலே காளி தேவி ஆச்சரியமா அவருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணான். ஜனபர்கள் அப்படியே வந்துட்டார். ஒரு சிட்டியில அவர் பாட்டுக்கு ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருக்கார் காட்டுல. அப்பதான் ரகுகரன் ஒரு ராஜா, அவன் கபிலரிடத்துல போய் உபதேசம் வாங்கிக்கணும்னு போயிட்டு இருக்கான். அவனுடைய பல்லக்க நாலு பேர் தூக்கிட்டு போறா. அப்ப ஒருத்தனுக்கு திடீர்னு உடம்ப முடியாம போயிடுச்சு. உடனே சரி, பக்கத்துல யாராவது இருந்தா கூப்பிட்டு பல்லக்க தூக்க சொல்லலாம். ராஜா வச்சு திருப்பி பார்த்தா ஜடபரசர் உட்கார்ந்து இருக்கார். உடனே டே வாடா அப்படின்னு உடனே அவர் வந்து பல்லக்க தூக்கு தூக்கினார். பெரிய ஞானி, ஆனா ஒண்ணுமே சொல்ல பல்லக்க தூக்குறார், பல்லக தூக்கி நடக்கிறார். அத்தனால தான் ராஜாவுக்கு சுகம் கொடுத்துதான் நடக்கிறார். இவர் தான் காலில் பட்டு ஏதாவது பூச்சியோ எறும்போ சுத்துப்படப்படாதுன்னு பொறுமையா பாதுகாத்து நடக்கிறார். இது நடக்கிறதுல பல்லக்கு இஷ்டத்துக்காக மூணு பேர் ஒரு வேகத்தை போற, இவர் மட்டும் கொஞ்சம் பொறுமையா போறார். ராஜா உள்ள இப்படி இப்படி ஆடுறான், அங்கங்க முட்டிக்கிறான். உடனே சத்தம் போட என்னாச்சு, ஏன் பல்லக்கு இப்படி ஆடிந்து போகிறது அப்படின்னா. உடனே மற்றவர்கள் சொன்ன, புதுசாக வந்தவன் ஒழுங்கா தூக்கமாகங்கிறான், அதான் பிரச்சனை. உடனே ராஜா உள்ளேன் அவனை ஒழுங்கா தூக்க சொன்ன தண்டனை கொடுத்தேன்னு சொல்லிட்டார். உடனே திரும்பி தூக்கின போல திரும்பி அவர் அப்படியே பொறுமையா சொல்லி மற்ற ஜீவர்களுக்கு ஒரு சமம் தரப்படாதே அப்படின்னு. அப்புறம் அவங்க ரொம்ப கோபம் வந்துடுது, பல்லக்க எடுத்து நான் எட்டி பார்த்தான். ஜடபரதன் ஜம்முனு ராஜானு பாகுவான சொன்ன ஜெய்காந்திகா இருப்பார். உடனே ராஜா பார்த்தான், தெரிச்சானோ நீ ரொம்ப சோனியா இருக்க, பாவம் உடம்பு இழத்து கிடக்கிற, உனக்கு ரொம்ப நேரம் பலத்தெல்லாம் தூக்க முடியல, அதனாலதான் அது கஷ்டப்பட்டு தூக்கிற போல இருக்கு, அதுக்கும் ஒன்னும் பதில் சொல்றதே இல்லை. திரும்பி அப்படியே தூக்கிட்டு போனோம். திரும்பவும் ஒரு வீர ரகுமனுக்கு கோபம் வந்துருச்சு. உனக்கு என்ன தண்டிச்சாணி அடங்குவாயிரா அப்படின்னு. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஜடபரதர் திட்டிருக்கார், ஆனா இப்ப இங்கே ஒரு ரோஷம் வந்துட்டு அவர் திருச்சிந்தே சொல்லிட்டார். அட போறா, சரீரத்தை தண்டிக்க போறியா, சரீரமே தர்மதான் அப்படின்னு. நம்ம எல்லாம் சரீரத்தை வியாதி அப்படின்னா ஜடபரதன் சொல்லிட்டார், சரீரமே வியாதி தான், இதுக்குள்ள இருக்கிறதுனால தானே கை வலிக்கிறது, மூட்டு வலிக்கிறது, கண்ணு வலிக்கிறது, எல்லாம் இதுக்குள்ளே ஜீவன் கிளம்பி போயிருக்கேன். மன்னிக்கோயும் அரத்தமாவை அசைகிற மாதிரி, பசந்தமாவை தசைகிற மாதிரி, ஏற்கனவே பிராரபுத்தமாகின்ற சரீரத்தை நீ தண்டனை கொடுக்கப்படியா கொடு கொடு அசந்து போயிருந்தான். இப்படி கூட லோகத்தில் யாரா இருப்பாராம், பிரச்சனை கீழே விழிச்சான். அவர் திருவடிகள் அவர் இருந்தா நீங்க தான் கபிலரோ அப்படின்னா, அவர் சொன்னா கபிலர்லாம் கிடையாது, நான் ஒரு ஜடம் அப்படின்னா. அப்ப அவன் கேட்டான், இல்ல நீ யாரோ பிரம்ம ஞானி விஷயத்தை சொல்லுங்க. அப்ப அவர் அழகா சம்சார சாகரத்துடைய கோரத்தை எல்லாம் வர்ணிக்கிறார், நிம்மதியா வர்ணிக்கிறார். ஆச்சரியமா இருக்கா, திருமங்கமனம் பாசுரம் சொல்ற மாதிரியே இருக்கும். திருமங்கமனம் வாடிகையும் வாடி வருந்தியும் மனத்தா சொல்ல லைனா, அப்படி சம்சார சாகரத்துடைய கோரம். அதுலேயும் திருமங்கமன்னன் திருக்குறுங்குடியில்தான் பரம்பரிச்சார். திருக்குறுங்குடி கிரிவேசத்துல இன்னைக்கும் திருமங்க ஆழ்வார்களுடைய பிரிய அரசு இருக்கு. யார் போனேன்னா கட்டாயம் பாருங்க, திருக்குறுங்குடின்னு அறியெடுத்து பார்க்கறதுக்கு அது முக்கியமா திருமங்க ஆழ்வார்களுடைய பிரிய அரசு. எல்லா இடங்களிலும் திருமங்கமனும் கையில வேல் வச்சிருந்திருப்பார். அந்த திருக்குறுங்குடியில மட்டும் கையை கூப்பிடுவார் திருமங்கமன். அவர் திருவரசன ஜோரா இருப்பார். அந்த மாதிரி குலசேகர ஆழ்வார் பரமபதிச்சது மன்னார் கோவில் ஒரு இடம், அதுவும் திருநெல்வேலியில சக்கத்துல தான். குலசேகர ஆழ்வார் ஸ்ரீரங்கத்திலேயோ திருமலையிலேயோ பரமபதிக்கல, மன்னார் கோவில் ஒன்று உண்டு, கல்லடை குறிச்சி அம்பா சமுத்திரம் பக்கத்துல. அந்த இடத்துலதான் குலசேகர ஆழ்வார் தங்கி இருக்கு. இன்னைக்கும் அவர் ஆராதனை பண்ண மூர்த்தி அங்க இருக்கு மன்னார் கோவில். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பல இடங்கள் சில விஷயங்கள் தெரியறதுக்காக சொல்லி வைக்கிறோம். எப்பயா அந்த பக்கம் நவதிருப்பதினா சேவிக்கிறந்த திருக்குறுமுடி நம்பியெல்லாம் சேவிச்சோம்னா அதெல்லாம் கட்டாயம் பாருங்க, அதுக்காக சொல்லி வைக்கிறோம். திருக்குறுமுடியே ரொம்ப பக்கத்துல தான் அந்த மன்னார் கோவில் தான். அந்த திருக்குறுமுடியில ஆச்சரியமா இந்த திருமணம் கையை கூப்பிட்டு இருப்பார். அவர் ஸ்ரீரங்கநாதன் தான் மோட்சம் கேட்கிறார். அப்ப ரங்கநாதன் சொல்லிட்டு நம்முடைய தெற்கு வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு மோட்சம் தெரியும். ஸ்ரீரங்கத்துடைய தெற்கு வீடு திருக்குறுங்குடி. அப்ப ஒரு பத்து பாசம் திருக்குறுமுடி நம்பிய பாட்டு சொல்றார். அப்ப ரொம்பதையா சொல்லப்பா, திரும்பியும் ஒரு தாய் வயிற்றுல பிறக்க வச்சுதான் பயப்படுறேன், இந்த சம்சார சாகத்தை நான் மாட்டிட்டு படாத பாடு பண்ண. அதுக்கு உதாரணங்க சொல்றார், பாம்போடு ஒரு கூரையில் பைஞ்சார் போறேன்னு. சார் அந்த காலத்துல நிறைய கூரைகள் இருக்கும், நிறைய பாம்பெல்லாம் அப்படி அலையும். ராத்திரி நம்ம படிச்சுட்டு போய் நேரம் தாரத்திலேருந்து பாம்பு தூங்கும், தூக்கம் வருமா? இந்த சம்சாரம் இப்படிதான், தலைக்கு மேல பாம்பு தொங்கிட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இன்னொரு இருபாடு கொள்ளி இரும்பே போல், ஒரு கொள்ளி கட்ட ரெண்டு பக்கம் தீ தகடகடகன் எரியறது, நடுவில் ஒரு சின்ன எறும்பு மாட்டில் இருக்கு, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாம முழிக்கிறதும், இதுதான் சம்சாரம். ஆட்டங்களை வாழ் மரமே போல் அஞ்சுகின்றேன். இந்த ஆட்டங்கள ஒரு மரம் இருக்குன்னா அது பயப்படுற பயம் இருக்க சொல்லி மாறாது. ஒவ்வொரு நாளும் தண்ணி வேகமா வரும், வர 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 வேருக்கு இருக்க மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போகும். இந்த வேருக்கு பிடிக்கிறது ஒரு ட்ரிப்பு கிடைக்காது, அச்சோ இதான் கிடைக்காதா, தண்ணி குறையாதான்னு. இந்த ஆத்தங்கள் இருக்கிற மரம் மாதிரி சம்சாரத்தாக பயந்து நடைபெறும். ஆத்தங்களை வாழ் மரமே போல் அஞ்சு நிமிஷம் நம்மளதா இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது நரிக்கூட்டம் நடுவில் மாட்டின்ற ஒரு மான் மாதிரி பயப்படுது, எனக்கு மோட்சம் கொடுங்க. அந்த மாதிரி சம்சார சாகரத்தை வர்ணிக்கிறார். தா ஏ தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பத்து ஒழிந்தேன். அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் பந்துக்கள் இவாளை திருப்திப்படுத்துறதே வாழ்க்கையா போயிடுச்சு. பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து நிற்கேன். பெரியன் ஆயின பின் பிறர் கே உழைத்து ஏழையானே. ஸ்ரீ ஜன்மா ஒவ்வொரு நாளும் ஆட்டுக்காரர்க்கு இது பிடிக்கும், பிள்ளைக்கு இது பிடிக்கும், மாமனாருக்கு இது பிடிக்கும், அவங்க இது பண்ணியே காலம் ஓடுகிறது. அது தீபாவளியா இருக்கட்டும், ஸ்ரீ ஜெயந்தியா இருக்கட்டும், பப்ளிக் ஹாலிடேவா இருக்கட்டும், சண்டேவா இருக்கட்டும், ஸ்ரீகளுக்கு லீவே கிடையாது. ஸ்ரீகள்லாம் கூட ஆட்டையத்திலேயே சலுகை எல்லாம் பண்ணுதா, ஆட்டுக்கார எனக்கு சண்டே எனக்கு இதை பண்ணிடுதா, பிள்ளை இப்பதான் ஊர்லயே வந்துருக்கு எனக்கு இதை பண்ணிடுதா. ஒரு நாள் கூட அம்மா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுன்னு சொல்லவே மாட்டேன். ஸ்ரீகளே பிராதாங்கியமான மனுஷ கூட்டம், புருஷ அவா கதையே தனி. அவ பாட்டு காசால எழுந்துப்பா, அதெல்லாம் கரெக்டா காபி ஒன்றுணும், அவ பாட்டு பேப்பர் காசிப்பா, டிவி நியூஸ் பார்ப்பா, உலகத்தையெல்லாம் சொல்லுவான், உலகத்திற்கு எல்லாம் பேசிட்டே இருக்க. ஆட்டுக்காரி ஒன்னும் பார்க்கவே மாட்டான். அவ பாட்டுக்கு அப்படி அவ பாட்டு எங்க ஆடி போகணும், அங்க ஓடணும், இங்க ஓடணும், என்ன பண்ணாலும் ஆட்டுக்காரியே பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியாது. பெரிய ஒரு புடவை வாங்கி கொடுத்தாலும் இருந்தாலும் புடவை பாரம் கொஞ்சம் பெருசா இருக்கணும் அப்படின்னு தான். உங்களுக்கு நல்லா கலர் செலக்ட் பண்ண தெரியலன்னு சொல்லுவா, இதையோ வந்து சொல்லுவா. ஆக மொத்தத்துல பெரிய நாயினரின் பிறக்கே உரை ஏழ யானை. இதுக்கு நடுவில் யாராவது அசம்பாவிதம், அதை போய் துக்கம் விசாரிக்கணும். நடுவில் இந்தியா ஒரு கல்யாணம், அதுக்கு போகணும். ஏதோ ஒரு சீமந்தம் புண்ணியாவசம் இதேதான். இதோட ஒரு வைத்தியனை பார்க்கணும், இதோட எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், ஹவுஸ் டாக்ஸ் கட்டணும், தண்ணி வருதான்னு பார்க்கணும், கரண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இப்படியே பயன் இருக்கிறவரைய ஆத்மாவுக்கு என்ன சம்பாதிச்சு தோச்சோம் ஒன்றும் இல்லை. இதுதான் வாழ்க்கையா இருக்கு. அதனால இந்த சம்சாரத்தை மாட்டிக்காத பக்தி பண்ணி அறிய இருக்கி பிடிச்சுக்கோ. இதைத்தான் ஜடபரதர் வர்ணிக்கிறார். எல்லாத்தையும் ரகுகணன் கேட்கான், இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்கான். இது உன்னுடைய சபோபலத்தினாலேயோ உன் தன்னம்பிக்கினாலே வராது, சத்சங்கத்தினாலே அது வரும். சத்சங்கம் கேட்க 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 அந்த வைராக்கியம் வரும். இபவத்தியானத்தின் தலைப்பாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சம்சார சாகரத்துடைய கோடத்தை எல்லாம் வர்ணிக்கிறார். அதுதான் ஜடபரத உபாத்தியானம். ஜடபரத விஷயம் எல்லாம் சொல்லி ரகுவனனுக்கு சத்கதியை கொடுக்க வைக்கிறார், சத்கதி அடைய வைக்கிறார். ஆச்சரியமா அவரும் அந்த ஜன்னாமிருந்து சத்கதி அடைகிறார். அதுக்கப்புறம் நிறைய லோகங்களை பத்தி வர்ணிக்கிறார். ஜோர சுகபிரம மகரிஷி பாரத தேசம் முதற்கொண்டு எல்லா லோகங்களையும் வர்ணிக்கிறார். அது பூலோகத்தை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். எல்லாம் வர்ணிக்கும் பொழுது நரகலோகத்தையும் வர்ணிக்கிறார். நரகலோகத்துடைய துக்கங்கள் குந்தி பாதம் நிறைய உண்டு. பல இடங்களை பார்த்தோம்னா கருடபுரம உபன்யாசம் பண்றதே கிடையாது. சரியா பார்த்தோமே யாராவது இடத்தையெல்லாம் அசம்பாவம் நடந்துருச்சுன்னா ஏகோதிஷ்ட 11வது நாள் மட்டும் கருடபுரம் வாசிப்பார். அன்னைக்கும் யாரும் கேட்கறதுல ஒன்றருக்கு ஏதோ சம்பாவனை கொடுத்து போயிக்கலாம் போன்றது. அவ்வளவுதான் கருடபுரம் வாசிக்கிறதுக்கேட்டோம்னா உழுந்த வாழக்கூடிய இருக்கும். அது என்னென்ன பாவம் என்னென்ன தண்டனை இதை சொல்றதுதான் கருடபுரம். இந்த இடத்துல எவ்வளவு உபன்யாசம் பண்றது, ஏன்னா ஒரு நாள் உபன்யாசம் அடுத்த நாள் யாரும் வரமாட்டா சோத்தாட்டை. எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு மன்சிட்டு எல்லாம் மகாபாவியம் தானே கன்ஃபார்மா இருக்கிறாங்க. ஒரு நாள் அடுத்த நாளுக்கு அதிக வரமாட்டாங்க. இங்கும் கருடபுரம் உபன்யாசம் யாருமே வந்தது கிடையாது. விஷ்ணு புராணம் பாகவதம் ராமாயணம் எல்லாம் ஹரி விஷயம். கருடபுரம் தன்னம் நான் தொடர வாழ்க்கும் பயம் கேட்கிற வாழ்க்கும் பட்சம். அதனால கருடபுரம் உபன்யாசம் இங்கேயே கிடையாது. இங்கேயே கேட்க முடியாது கருடபுரம் உபன்யாசம் வந்துருவோம் சொல்ல மாட்டான். அப்படியே சொன்னாலும் பெரிய கேட்க மாட்டோம். அது ஏகோதிஷ்டம் மன்னிக்க மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த கருடபுராணத்தை சொல்லும்படியான நரக வர்ணனையை வர்ணிக்க நரகம் எவ்வளவு அழகா இருக்கும். அங்க போனா என்ன பாடெல்லாம் படலாம், எப்படிப்பட்ட பாடுகள்லாம் உண்டு, அடி வைத்தவனா கலக்குது. அது ஒரு காலி மனம் இதே உட்கார்ந்து இல்லாம தோணும். அப்படி இருக்கும் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கருடபுராணத்தில் நரக வர்ணனை நிஜமாவே தெரிஞ்சிருக்கனால தேவையான ஆயிடும். அதையெல்லாம் வர்ணிக்கிறார். அப்ப பரிசுத் மகாராஜன் பயந்து போயிட்டான். நீங்க சொன்னதை பார்த்தா எல்லா ஜீவனுமே நரகத்துக்கு போய் தொலை வேண்டிய கட்டாயம் இருக்குமே. மாத்தி மாத்தி ஏதான ஒரு பாவம் சம்பவிச்சுட்டுதானே இருக்கு, தெரிஞ்சோ தெரியாம சம்பவிச்சுட்டுதானே இருக்கு. அப்ப அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஜீவனுக்கு வேற கதியே கிடையாத, உபாயமே கிடையாதா? அப்ப சுகபிரம்ம சொல்ற, அப்பா நரகத்திலிருந்து தப்பிக்க முடியும், அதற்கும் ஒரு உபாயம் உண்டு. உடனேயே எனக்கு கேட்டான் என்ன உபாயம். அதுதான் 6வது ஸ்கந்தம். 5வது ஸ்கந்தம் முடிஞ்சாச்சு. 6வது ஸ்கந்தம் அப்ப சொல்றார், நரக வேதனையும் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு உபாயம், நாம சங்கீர்த்தனம். அதுக்குதான் அஜாமில உபாத்தியானம் சொல்றார். அஜாமில பிராமணன் அவன் ஆரம்பத்திலேருந்து கெட்டவன் கிடையாது. ஒரு நாள் காட்டுக்கு போய் சமிக்கெல்லாம் எடுத்துனதுக்கு போனான். போன சமயத்துல ஒரு வேஷ்யாஸ்திரி குடிச்சு வந்து யாரோ ஒருத்தரோட காசு கட்ட அனுபவிச்சுட்டு இருந்தா. அது ஒரு சன நேரம் பார்த்தா மனசு கெட்டுது. அதுக்குதான் தெரியுமா வந்து கண்டதையும் பார்க்காதீங்க கண்டதையும் கேட்காதீங்கன்னு சொல்றான். அது நாரத மகரிஷி பக்தி சூத்திரத்தை சொல்ற ஸ்திரீ தன நாஸ்தீக வைரி சரித்திரம் ந சவனீயம். ஒரு பெண்ணுடைய அழகை வர்ணிக்கிறாளா கேட்காது. தனத்தை எப்படி வேணா சம்பாதிக்கலான்னு சொல்றாளா கேட்காது. தெய்வம் இல்லைன்னு ஒரு நாஸ்திகன் சொல்றானா அவன் பத்தி கேட்கவே கேட்காது. வைரி சரித்திரம் விரோதியை பத்தி கேட்காது. ஆனா நம்ம எல்லா பொங்கலும் டிவியில அதை பார்த்துருக்கோம். ஸ்ரீயுடைய அழகை பார்க்கறா, தனத்தை சம்பாதிக்கிறத பார்க்கறா, நாட்டியதை பார்க்கறா, விரோதியை பார்க்கறா. கேட்டாலே கஷ்டம்னா பார்த்தா என்ன பாடு. ஏன்னா மனசுக்கு ஒரு பலம் உண்டு. என்ன சப்தத்தை இது கேட்கிறதோ அந்த சப்தத்திற்குரிய வஸ்துவை டக்குன்னு இது பார்த்துடும். டக்குன்னு பார்த்துடுவாங்க செருப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றேன். உடனே அவ செருப்பு மனசுக்குள்ள தெரியறதா இல்லையா? டிவி வீடு சொன்னா அவ வாத்து டிவி உடனே அடுத்த கஷணம் அடுத்த கஷணம் தெரியும். இந்த ட்ரெயின் கிடையாது. ஆனா ட்ரெயின் ஒரு சப்தம் சொன்ன உடனே மனசுக்குள்ள ட்ரெயின் தெரியறது இல்லையா? மாம்பழம், இப்ப மாம்பழம் சீசனே இல்லாத மாம்பழம் தெரியறதா இல்லையா? அடுத்த கஷணம் இந்த மாம்பழம்னு சப்தம் சொல்லி முடியல உங்களுக்கு தெரியும். சிங்கம் தெரியும், புலி தெரியும், எலி தெரியும், அழகான ஸ்திரீ தெரியும். என்ன சொன்னாலும் டக்கு 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 மனசு பிடிச்சிடும். அந்த கணத்தை அந்த எந்த கணம் மனசு எதை நினைக்கிறதோ அந்த கணம் உயிர் போயிருக்குன்னு அவன் போய் அடைஞ்சிடுவோம். ஏற்கனவே படாதவாறுதானே பட்டிருக்கும். இன்னுமா அதனாலதான் கண்டதை கேட்காதீங்கோ, கண்டதை பார்க்காதீங்கோ, கண்டதை படிக்காதீங்கோ. கேட்டா சத்விஷயம் கேளு, ஹரிக்கதை கேட்கணும். ஹரிக்கதான் இருக்கும், வேறதையும் கேட்கப்படாது. நான் மனசு கேட்டு பழகணும். ஹரிக்கதை சத்சங்கம், துஷ்டங்கமே பேசப்படாது. துஷ்டங்கம்னா ஹரியத்தவர பேசக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் துஷ்டங்கம். அதனால ஒரு கணம் கொஞ்ச நேரம் நான் ஒரு வேஷ்யாஸ்திரியுடைய ரூப லாவணியமா ஒன்னும் அழகி கிடையாது. நான் அவருடைய காம சேஷ்டைகள் மனசு மயங்கிட்டேன். வேதாத்தியாயனம் பண்ண பிராமணன் அஜாமிலன். அஜாமிலன் அப்படின்னாலே கெட்ட ஸ்திரீயோடு சேர்க்கை உடையவன் அர்த்தம். அவருடைய ஒரிஜினல் பெயர் தான் காண கிடைக்கல. அஜாமிலன்னா கெட்ட ஸ்திரீ, அவளோட ஒரு சம்பந்தம் உடைய அஜாமிலன். நிறைய காரண பெயர் தான். உடனே பார்த்தா அவள் பக்கத்துல நின்று அவனே பார்த்தா என்ன உனக்கு காமம் சுகம் வேணுமானா அப்படின்னா அவளுக்கு மாட்டின. அம்மா அப்பா விட்டான், வேதத்தை விட்டான், மனைவியை விட்டான், குழந்தைகளை விட்டான், அவளே கதையில கடந்தான். அவளுடைய ஊருக்கும் போகல, அப்படியே காற்றிலேயே இருந்தான். அவளுடைய அந்த வேசியாஸ்திரியுடைய காமசுரத்திலேயே காலத்தை ஓட்டிட்டு கிடந்தான். அவரா வேசியாச்சே, அவள் இவனை விட அழகான ஒரு புரிசன் எடுத்தா போவான்னு புத்தி வேண்டாமா? ரொம்ப ஆட்டுக்கு இருந்துட்டேன். காமம் ரொம்ப பலமுடைய காமத்தை போல விரோதி யாருமே கிடையாது. ஸ்ரீ சங்கர வந்து சொல்றார், காம கோதஸ்த லோபஸ்த தேகே திஷ்டந்தி பஸ்கராக ஞான ரத்ன அபஹாராய தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. காமம் குரோதம் லோபம் மூணு திருடர்கள் சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து நம்முடைய ஞானம்ன்ற ரத்னத்தை திருடிந்து போயிட்டுருக்கா. அதனால இந்த திருடர்கள் ஜாகிரதையா இருந்தோ ஜாகிரதையா இருந்தோம். வெளியில விரோதியும் இல்ல, வெளியில பந்துவும் இல்ல. ஆத்மைவகி ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனக. பந்துவும் இங்கதான், விரோதியும் இங்கதான், வரலாதனும் இங்கதான், இரண்டகஸ்தும் இங்கதான், சூர்கனகையும் இங்கதான், கௌசல்யாதேவியும் இங்கதான், எல்லாருமே இங்கதான் இருக்கா. மனசு தான், அது யாரும் இல்லை. இவன் காமத்துல மாறினா அவளுடைய குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அவளை திருப்திப்படுத்தணும், அதுக்கு பணம் போனோம், பணத்துக்கு பார்த்தான், கொள்ளையடிச்சான், மாமிசம் சாப்பிட்டான், மது குடிச்சான், எதெல்லாம் பிராமணா பண்ணப்படாதோ அத்தனை விதமான பாவங்களையும் பண்ணி தொலைச்சான். இப்படிதான் இருக்கணும்னு ஒரு நியதி இருக்கு பிராமணாவுக்கு. அப்படிதான் இருக்கணும், யார் யார் இருக்கணும் இருக்கணும். பிராமணன் பண்ணவே போறாங்க, பிராமண வழிகாட்ட வேண்டியவன். இன்னைக்கு பிராமண சமுதாயம் படாத பாடு பற்றி இருக்கணும். காரணம் பிராமணா மட்டும்தான். ஏன்னா யார் எதை பண்ணணும்னு ஒரு நியமம் உண்டு, அதை தாண்டி நம்ம எதையோ பண்ணா அதற்குரிய தண்டனையும் உண்டு. அது மாற்றமே கிடையாது. சரியா சொன்ன ஒரு உண்மை கசக்கும் இருந்தாலும் சொல்றேன். இன்னைக்கு பாரத தேசத்துடைய சகலவிதமான துக்கத்துக்கும் காரணம் பிராமண வம்சம் மட்டும்தான். பிராமண வம்சம் சரியா இருந்ததுன்னா தேசமே அது நல்லா இருக்கும். பிராமண வம்சம் சரியா இல்லை, இன்னைக்கு அடுத்தவாழ சொல்றோம். காரணம் நம்மதான், ஒரு பிராமணன் இருந்துட்டுதான் சொல்றேன். பிராமண வம்சம் ஆனா தலை சரியா இருந்தா வாழ் சரியா இருக்கு. தலையே சரினா வாழ் இஷ்டத்துக்கு தான் ஆகும். வாளுடைய இடத்த போய் தலை பிடித்தா வாழ் தலையுடைய இடத்தை பிடிக்கத்தான் போகும். நிச்சயமா பிராமணர்கள் ரொம்ப முக்கியமான வழிகாட்ட வேண்டிய ஒரு வம்சமே கெட்டவையில போகணும், பின்னாடி வரவா கிட்டத்தான் போகலாம். அத்தனை விதமான கோளாறுக்கு ஒரே காரணம் பிராமண சமுதாயம். ஒன்று மட்டும்தான். எத்தனை குழந்தைகளை வேதாத்தியானம் பண்ண விடுறோம்? வேதாத்தியானம் பண்றதே கேவலம் ஆயிடுச்சு இந்த காலகட்டத்தில். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு எம்பிஏ படிச்சா, பிஎஸ்சி படிச்சா மரியாதையை வச்சுக்கணும். அந்த குழந்தைகள் பைக்லயோ கார்லயோ போனா வச்சுக்கணும். ஆனா உபாத்தியாயம் பண்றோம், ஒரு மொபைல் போனோம், பைக்கோ வச்சுருந்தா நமக்கு ரொம்பதான் ஜாஸ்தி. நமக்கு இவ்வளவு சம்பாத்தியம் வருது அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் காப்பாற்றல. வேதம் அவள காப்பாற்றினு அவ படித்த வேதம் காப்பாற்றினது. ஒரு ஏபிசி 26 எழுத்தே காப்பாற்றோம்னா வேதம் காப்பாற்றாதோ? இப்ப வந்த பாஷை இங்கிலீஷ் அதுவே காப்பாற்ற. அது ஒரு எம்பிஏ படிச்சாச்சு, பிஎஸ்சி படிச்சாச்சு, ஒரு ஐடிஐ படிச்சாச்சுன்னா உடனே பாயும் போல சம்பாதிக்கான. வேதம் பிரளயத்துல கூட அழியாத ஒரு சப்தம் வேதம். அந்த வேதத்தை படிச்சுட்டு இருக்கவா ஒரு நாள் வீண் போக மாட்டார்கள். இது உபாத்தியாயர்கள் தெரியலன்னா கூட நம்ம தெரியணும். அந்த காலத்துல திருவத்தியனம் சார்தம் அப்படின்னா மத்தியானம் 3 மணிக்கு ஆகாரம் போடுவோம். அது வரைக்கும் பொறுமையா நடக்கும். நீ காலங்காலத்தில் 8 மணிக்கு எல்லா ஆதாரம் போட்டு மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாதான். அந்த ஏழை பிராமண வரையில் என்னத்துக்கு ஆகும்? உபாதையெல்லாம் நல்லவர்கள் நான் சப்போர்ட் பண்ணது. ஆனா அவர் கெட்டு போறதுக்கு காரணம் நம்ம தான். டிவியில கிரிக்கெட் தான் லீவு போடுவான். எங்கேயாவது புண்ணியாவத்தனம் கல்யாணமா லீவு போடுவான். கிரகத்துல ஏதாவது ஒரு திருவத்தியனம் மூத்தவாருக்கு ஒரு சார்த்தம் அப்படின்னா அன்னைக்கு லீவு போல டைம் இல்லையா அப்படின்னு எவ்வளவு ஏமாக்கும். நன்றி கட்டு சமுதாயம் ஆய்க்கொடைஞ்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இங்கப்பாடு பட்டிருக்கு பிராமண சமுதாயம். இன்னைக்கு பிராமண சமுதாயம் அத்தனை பாட்டுக்கும் காரணம் பிராமண சம்ஸ்காரம் இல்லாம போனது ஒண்ணுதான். வேற யாரும் காரணம் இல்லை. சில உண்மைகள் கஷ்டத்தம் சொல்லி வைப்போம். பின்னாடியால் ஒரு அற்புதமான பிராமண சமுதாயம் உற்பத்தி ஆகட்டும்னு ஒரு ஆசிரியர் மல்லூர் நவநீதி கிருஷ்ணத்துல ஒரு பிரார்த்தனையா போட்டு வைக்கிறோம். திரும்பி ஒரு பிராமண சமுதாயம்னா இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல பார்க்கலாம். அக்ரஹாரம் உண்டு தமிழ்நாட்டில் பார்க்கலாம். அக்ரஹாரம் அக்ரஹாரம்ன்ற வார்த்தைக்கு பல பேருக்கு அர்த்தமே தெரியாது. அக்ரஹாரம்னா அக்ரத்துல விஷ்ணு கோவில் இருக்கும், முடிவுல சிவபெருமான் கோவில் இருக்கும். அகாரக விஷ்ணு வாசகர் சிவபெருமான் கோவிலுக்கும் விஷ்ணு கோவிலுக்கும் இடைப்பட்ட இடத்த அக்ரஹாரம்னு சொல்லுவான். அதுல பிராமணா மட்டும்தான் இருந்தா. இதுக்கு அக்ரஹாரங்கள் இருக்கு, பிராமணர்கள் இல்லை. எல்லாரும் ஏதோ காரியமா வெள்ளம் போயிட்டு அங்கதான் கஷ்டங்களை வர ஆரம்பிச்சு. இன்னைக்கு எத்தனை அக்ரஹாரங்கள் இருக்கு, ஆனா ஒரு பிராமணா இல்லை. உபாத்தியாயம் பல இடங்கள் அதிகம் பார்த்திருக்கேன். உபாத்தியாயர் யார் வரா அப்படின்னு கேட்டா ரிட்டையர் ஆனவா வரா, இல்லன்னு சொன்னா பாட்டி லாக் அவுட் ஆனவா வரா, வேற எதுக்கும் வழி இல்லாத உபாத்தியாயத்துக்கு வரா. இது மாதிரி உபாத்தியாயம் தெரிஞ்சு வரவா ரொம்ப பரிசுலாத்தான் இருக்கும். இத்தனைக்கும் காரணம் பிராமண வம்சம். அது மாறணும். அசாமிய சரித்திரம் ஏதோ கேட்டு இருக்கும். அசாமியனும் ஒரு கெட்டு போன பிராமணன் நன்னா ஞாபகம். இன்னைக்கு இருக்கிற 199 பிராமணர்கள் அசாமியர்கள் தான். நான் சொல்ற உண்மை கசக்கும் சத்தியம் இதுதான். சத்தியம் இல்லை. சம்ஸ்காரம் பண்ணிட்டு போயாச்சு. சம்ஸ்காரமே இல்ல, சம்ஸ்காரமே இல்ல. என்ன சம்ஸ்காரம் வச்சிருக்கோம்? பிராமண சம்ஸ்காரம் என்ன தெரியும்? சாஸ்திரமும் தெரியும், சம்பிரதாயம் தெரியும். நெத்திக்கையதான் இட்டுக்கிறா, பாழும் நெத்தியாதான் பல பேர் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் நல்லா இட்டுக்கிறா, ஆனா ஆபீஸ் அழிச்சுட்டு போயிருக்கலாம். என்னது பல இடங்கள் நான் பார்த்துருக்கேன். நல்லா பத்த பத்திய திருமண் போட்டுப்பான், ஜோரா போட்டுப்பான், ஆபீஸ் போன அழிச்சுட்டு போயிடுவான். என்னதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இதனால ஒரு நாளும் அவமரியாதை வர நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம தான் எல்லாத்தையும் எடுக்கிறது. பார்த்தோம்னா கோவிந்தா அழகான திருநாமம். இங்க எல்லாத்தையும் எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் ஏதானும் ஒன்று காணாம எடுத்து எல்லாத்தையும் தொலைஞ்சு பெற்ற கோவிந்தாவா அப்படின்னு சொல்றதே பிராமண கூட்டம் தான். கோவிந்தான சகலமும் கிடைக்கும், சொல்றதுன்னா கோவிந்தாவா அப்படின்னு ரொம்ப தப்பான வார்த்தை. நமக்கே நமக்கு தெரிஞ்சு நாமே பசங்க வார்த்தை உபயோகப்படுத்தணும். ஏதாவது என்ன திவால் ஆயிருக்குன்னு அவனே கோவிந்தா அப்படின்னு. கோவிந்தானா அது சிந்தாமணி நாமம் எதுகாடான கொடுக்கக்கூடிய ஒரு கல்பக விஷ நாமம் நமக்கே தெரியாது. பிராமணர்கள் சரியா இருந்தா தேசம் மாறும், சமுதாயம் மாறும். ஜோர பிராமண சமுதாயம் மாறியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துட்டோம். மாறினாதான் எதிர்கால சந்ததி சௌக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். அஜாமிலம் ஒரு கெட்டு போன பிராமணன் குறிப்பிடாம போயிட்டான். அவளோட குடும்பம் நடத்தி நிறைய குழந்தைகள் பிறந்தான், கொள்ளையடிக்கிறான், மாமிசம் சாப்பிடுறான், மது அருந்துறான், போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்துறான். நிறைய இடங்களில் பிராமண இன்னைக்கு சிகரெட் இருக்கிறான். நிறைய இடங்களில் பிராமண இந்த மாதிரி பாண்டரா பாண்டர விஷயங்களை உபயோகப்படுத்துறான். பெரிய பாவம் பண்ணிட்டு பெரிய மாட்டேங்கிறான், பெரிய மாட்டேங்கிறான், ரொம்ப தப்பு. பெரிய மாட்டேங்கிறான் அசில மாமிசம் சாப்பிடுறா தப்பு. மத்தமா பண்ணா கூட ஓரளவுக்கு தான். பிராமணன் பண்ணான்னா மகா பாவம் தான், சம்சயமே வேண்டாம். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எதெல்லாம் பிராமணா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம் அத்தனையும் பண்ணிட்டு இருக்கான் அசாமியன். அவனுக்கு அரிய குழந்தைகள் பிறந்தது. ஏதோ முன்னாடி பண்ண வேத பாராயண பலம் கடைசிய பிள்ளைக்கு மட்டும் நாராயணன் ஒரு பேரை வச்சுட்டான். ஏதோ எதிர்ச்சையா இப்ப இந்த காலத்துல நம்ம எல்லாம் வைக்கிறோம் அந்த மாதிரிதான். இந்த காலத்துல எங்க பகவானுடைய பேரை வைக்கிறா? எல்லாம் ஆயிரத்தி புக்க வாசிக்கிறா, இது வைக்கலாமா அது வைக்கலாமா, இல்லாட்டி அம்மா பேரை பாதி அப்பா பேரை பாதி ரெண்டு சேர்த்து ஒரு புது பேர் என்னமோ பண்ணிட்டு இருக்கு பைத்தியங்கள். இல்ல நியூமராலஜி ஒண்ணு ஒரு ஏற கூட்டு ஒரு எட்ட வெட்டு எதையோ பண்ணிட்டு இருக்க பைத்தியங்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். பேரை மாத்தினா எல்லாம் மாறும்னா எல்லாரும் மாத்திருப்பாங்க. சிங்கத்து கூட பேரை மாத்திடலாமே, வீட்டுக்கு பேரை மாத்திடலாம. அவன் பொம்பளைகள்லாம் ஆம்பளை பேரை வச்சுக்கலாம், ஆம்பளைகள்லாம் பொம்பளை பேரை வச்சு அலையலாமே. திரும்ப திரும்ப சரீரம் தான் பிராதாங்கமா பகவன் நாம தமிஞ்சி அடுவோம். இதுல பகவானுடைய பேரை வைப்போம். நிறைய ரொம்ப அழகா நப்பின்னை ரொம்ப அழகான பேர் உடனே நப்பி அப்படிங்கிற நாராயண நானு மதுசூதனன் குழந்தைக்கு பேர் இருப்பான். மது மது மதுன்னு மதுசூதனா மதுன்ற ராட்சசனை அழித்தவன் அர்த்தம். இவன் மது மதுன்னு கூப்பிட அது மதுவாவே ஆகுது, மதுன ராட்சசன் விவரம் தெரியாமலே பேசிட்டு அதான் கஷ்டமாவே மது அப்படிங்கிறான். அந்த மதுன்ற வார்த்தையை ராட்சசன் அர்த்தம், அது ராட்சசன் ஏற்கனவே ராட்சசன் தான். இதை கூப்பிட்டு 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 கன்ஃபார்ம் பண்ணணுமா? ததாசு 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 தேவதே இருக்கான். பகவானுடைய திருநாமத்தை வச்சுட்டு பூரணமா கூப்பிடறேன் சுருக்கம் பண்ற நாராயண நானும் என்னவோ பண்றான். நிறைய 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 ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாராயண நாமசங்கியத்தை வச்சா நாரணன் தம் அன்னை நரகம் புகார் இப்படிதான் சொல்ல தெரியாது. பகவானுடைய நாமத்தை வச்சு வாயவே கூப்பிட்டு நான் பண்ண நினைக்கிறேன்னா பகவான் தன்னை கூப்பிடுறான் வச்சு நான் அனுபவம் பண்ணிட்டேன். இவனுடைய பாக்கியம் என்ன? நாராயணன் பேர் வச்சான், நாராயணா நாராயணானே கூப்பிட்டுருக்கான். நானும் நானா அதெல்லாம் சுருக்கவே இல்லை, நாராயணானே கூப்பிட்டுருக்கான். அவனுக்கு 88 வயசு ஆயிருக்கு. சரீரம் தளர்ந்து போயாச்சு, படுத்த படுக்கை ஆயாச்சு. 88 வயசு அவனுக்கு மரண சமய காலம். எங்கேந்தோ யமதூதர்கள் வந்த சாதாரணமா 2 பேர் வருவா, எனக்கு ஸ்பெஷல் 3 பேர் வந்துட்டாங்க. பயங்கரமான அழகு, சரியா சொன்ன அவாத பயங்கரமான அழகு. சில பேர் பெருமாள் கோயில் போயிடுவாங்க, பெருமாள் பயங்கர அழகு இருந்தார். பெருமாள் அபயங்கர அழகு, பயங்கர அழகா. அப்புறமே சுவாமி பயம் பயமுற்ற மாதிரியா இருக்காரு, அழகா இருக்கா, பயங்கர அழகு. சீனிவாசன் பயங்கர அழகு, கஷ்டமா இருக்கு. அபயம் கொடுக்கிற அழகு நரசிம்மர் கூட பயங்கரமே கிடையாது, தேமேனு இருக்காரு. ஆனா பெருமாளை பார்த்து பயங்கர அழகு அப்படின்னு கோவில் அப்பதான் தீபாராதனை காட்டுவா. பெருமாளை நன்னா பார்த்துக்கோங்க, ஹிருதயத்தை கொண்டு வச்சுக்கோங்கன்னா அப்பதான் பக்தி பரசோட கண்ண மூடிக்கலாம் கையை கூட்டிப்பான். கற்பூர ஆரத்தி காட்டுறதே இந்த தெய்வத்தை பார்த்து ஹிருதயத்தை கொண்டு வச்சுக்கோ, கிரகத்துக்கு போனாலும் இதை ஸ்மரின்றதுக்காக அப்பதான் கண்ண மூடி அப்படின்னு அதை ஊர் இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பார். ஆரத்தி காட்டுறது தெய்வத்தை பார்க்க மாட்டா, கண்ண மூடி கையை கூட்டிடுவார். என்ன பிரயோஜனம்? ஹிருதயத்தை பிரபுவை கொண்டு வந்து வேலை பண்ணி வச்சுக்க வேண்டாமா? ஆனா கோவில் 24 மணி நேரம் இருக்க முடியாது, 5 நிமிஷம் தான் போக முடியும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள அந்த தெய்வத்தை ஹிருதயத்தை கொண்டு வந்து வச்சுட்டு ஆட்டுக்கு வந்துடும். ஏதாவது ஸ்டேஷன் எல்லாம் போனா யாரோ வரணும் அழிச்சுட்டு வரணும் இல்லையா? அந்த மாதிரி கோவிலுக்கு எதுக்கு போறோம்னா பகவான் கூச்சிட்டு வரதுக்காக போறோம். என்னன்னு ஆரம்பிச்சோம், பகவான் பார்த்துட்டு வரதுக்காக போகல. எல்லாரும் பகவான பார்க்கறதுக்காக போற நினைக்கணும், இல்ல பகவான வாடா கண்ணா எங்காத்துக்கு வா, நீ நம்ம வந்து சாச்சுக்கோ, உனக்கு பச்சி மம்மு தரேன், நான் உனக்கு பாலாட்டு பாடுறேன், பார்த்தால நான் உனக்கு மம்மு தரேன் பால் தரேன், வா எங்காத்துக்கு வாடா. நவநீதான் அவனை கையை பிடிச்சு கூட்டிட்டு வரத்துக்காகத்தான் கோவிலுக்கு போறோம். என்னன்னு ஆரம்பிச்சோம், பார்த்துட்டு வரத்துக்காக போகல, பார்த்துட்டு வரத்துக்காக இல்ல, கூட்டு வரணும். பெருமாள் கூட்டு வர வேண்டாமா? மார்க்கெட் போய் காய்கறியை பார்த்துட்டு வரலாம், வாங்கிட்டு தானே வரு. கடையில போயிட்டு புடவையெல்லாம் பார்த்துட்டு அவள் வாங்கிட்டு தானே வரு. நகைக்கடையில போய் நல்லா சும்மா பார்க்க வந்தேன், உள்ளே விட மாட்டேன், வாங்கினாதான் உள்ள விடுவான், வாங்கறதுக்கான பொருள். அந்த மாதிரி கோவிலுக்கு போனா பகவான கூட்டு வரணும். வாடா கொண்டே நம்ம மாட்டுக்கு வா, எவ்வளவுதான் இப்படியே தகர்ந்து ஒரு காலை தூக்கிட்டு கால் பிடிக்கவா, நான் கால் பிடிச்சு வர்றேன், அவனை கை வலிக்கும், நானே வந்த ஊட்டி வந்து கையில வச்சுக்காதேன்னு அவனை செஞ்சு கொஞ்சம் கிரகத்துக்கு கூட்டு வந்து ஆனந்தமா மடிமேல போட்டுட்டு தாளாட்டு மாடுறதுக்காகத்தான் கோவிலுக்கே அவனை கூட்டு வரணும். அகிலாந்த கோடி பிரம்மாநாயன் நம்ம கூட வரணும். அதுக்குதான் அதனால அந்த பெருமான் அனுபவிக்கிறோம். அவனை பார்த்து பயங்கர அழகுன்னு சொல்லவே கூடாது. நிறைய விஷயங்கள் தப்பதப்பா பேசுறோம். பழைய சொல்லும், அவர் பாவம் ரொம்ப நல்ல மனுஷன். நல்ல மனுஷனுக்கு பாவத்துக்கு சம்பந்தமே கிடையாது. சொல்றதை பார்த்தா நல்ல மனுஷனா இருக்கிறதே பாவம்னு அர்த்தமாயிருக்கு. பாவம் நல்ல மனுஷன், நம்ம என்ன வார்த்தை சொல்றோமோ அதற்குரிய பிரயோஜனம் கிடைக்கும். ஏன்னா நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எல்லாருமே ததாஸ்து 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 அப்படியே நடக்கட்டும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த காலத்து வயசானவன் இந்த காலத்துல இதை பார்க்கறது இல்லை. ஏதோ சில சில இடங்கள்ல அதிகம் பார்த்திருக்கேன். கிரகத்துல ஏதான உப்பு புளி மிளகா குறைஞ்சு போயிடுச்சுனா கூட நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம், குறைஞ்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது குறைஞ்சிருக்குன்னு சொன்னா பத்தாசம் அதை குறைஞ்சு போயிடும். அதனால நிறைஞ்சிருக்குன்னு நிறைஞ்சிருக்குன்னா வாங்கணும்னு அர்த்தம். நிஜமாவே அந்த காலத்துல நிறைவாத்தான் இருந்தேன். நிகழ்த்த ஒரு 12-15 குழந்தைகள் இருக்கும், ஒரே கோலாகலமா இருக்கும். ஆனா அன்னத்துக்கு ஒரு நாளும் குறை வந்தது. இன்னைக்கு இருக்கிறது 2 பேர், அழுகத்துக்கிறது 1. அது 2 பேரும் ஆபீஸ் டிவி இருக்கு, ஃபிரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனந்த மட்டும் எங்கன்னு தெரியும். சாப்பிட கூட நேரம் இல்லாம இருக்கு. ஆனா வார்த்தைகள் நல்லா இல்ல, மனசு சரியா இல்ல, நிறவா இல்ல. எதை பார்த்தாலும் குறையே பேசிட்டு இருக்கும், நிறவா இருக்கு. எதுக்கு இத்தனையும் சொல்றேன்னா, பேசுற வார்த்தைகள் நம்ம அனுபவிக்க அனுபவம் இதுதான் வாழ்க்கை. பகவத் மரணையில இருக்கணும். பகவான் நல்லா வச்சிருக்கான், சௌக்கியமா வச்சிருக்கான். எப்பவுமே யாராவது நன்னார்கள் நன்னா இருக்கு, ஒரு குறவு இல்லைன்னு சொல்லணும். ஏதோ இருக்க அவ்வளவுதான், ஏதோ இருக்க வேண்டியதுதான். எப்படியும் வாழப்பட சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாமே. எப்படியும் மரணம் போறவர்கள் வரப்போகுது, அது வர வரைக்கும் நிம்மதியா இருந்துட்டு போனாங்க. என்னத்தை சொல்றது, ஏதோ இருக்க பகவான் அழைச்சிட்டு போனா தேவல. அதாவது சந்தோஷமா இருக்கும் போது அழைச்சிட்டு போன்னு சொல்றது ஒரு ஆள் கிடையாது. லோகத்துல ஒரு கஷ்டமா கொடுத்தா ஏண்டா படுக்க அழைச்சிட்டு போகப்படாதா அப்படின்னு அதான் வைத்திருக்கல. இவ சந்தோஷமா இருக்கும்போது யாரே ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கேன். இப்பயே நான் அழைச்சிட்டு போய் தான் சந்தோஷம் வந்துடுறேன் சொல்றது யாரே கிடையாது. துக்கம் வந்தா மட்டும் என் அழைச்சிட்டு போயிடுறேன். என்னை ஏன் படாத பாடு இவ்வளவு சீரம் பார்த்துக்கோங்க. பகவான் இருக்க நன்னா வச்சிருக்கேன், சௌக்கியமா வச்சிருக்கேன். இதை விட சௌகரியமா வச்சுக்கவே முடியாது. உலகத்தை எத்தனை பேர் கை இல்லாம இருக்கும், எத்தனை பேர் கால் இல்லாம இருக்கும், எத்தனை பேர் கண் இல்லாம இருக்கும். அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு பள்ளி விழுந்தா கூட அவளுக்கு தெரியும். எத்தனை பேர் அடுத்த வேற சாப்பாட்டுக்கு தன் சரியத்தை வித்து பழச்சின்னு இருக்கா உலகத்துல. இதெல்லாம் தாண்டி 3 வேளை மெனு போட்டு சாப்பிட்டு இருக்கணும். இதுக்கே கோடி ஜென்ம பக்தி பண்ணும். கை கால் நன்னா இருக்கு, கண்ணு நன்னா இருக்கு, மூக்கு நன்னா இருக்கு, வாய் நன்னா இருக்கு, நடக்கிறோம். இதுவே கோடி ஜென்ம சுகிருத்த நன்னா ஞாபகம். எத்தனையோட பாத்துக்கணும், ஒரே ஒரு கை தான் இருக்கு. நான் எப்படி சாப்பிடுவேன், எப்படி மலமூத்திர விசர்ஜனை சுத்தம் பண்ணி, ரெண்டு கை இல்லாத நினைச்சு பாருங்க. மலமூத்திர விசர்ஜனை பண்ணா கூட சுத்தம் பண்ணிக்க முடியாது. சாப்பாடு கூட நாய் மாதிரி மிருகம் மாதிரி சாப்பிடும். அதெல்லாம் இல்லாம கை கால் அடையவங்கள் நன்னா இருக்கு. இதுவே பரமபாக்யம், அகோபாக்யம், அகோபாக்யம். இதுக்கே கோடி ஜென்மா பக்தி பண்ணணும். நம்ம புதுசா பகவான் வந்து தர வேண்டாம். இந்த சரீரம் ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தா, இதுக்கே கோடி ஜென்மா சுத்தம். ஒவ்வொரு வேலையும் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு பெரிய பாக்கியம். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி என்னன்னு தெரியாம அடைய வேலை கோடி பேர் இருக்கா. நமக்கு அடுத்த வேலை சாப்பாடு தயாரா இருக்கு, ஃபர்ஸ்டா சாப்பிட்டா போதும். அவ்வளவுதான் இந்த ஒரு திட்டியில வச்சிருக்கானே. இதுவே பரம பாக்கியம், இதுவே பரம பாக்கியம். பகவான் அவ்வளவு நல்லது நமக்கு பண்ணிட்டு இருக்கான். ஒரு சிரமம் இல்லாம வச்சிருக்கான். இதுக்கெல்லாம் அவனுக்கு பக்தி பண்ணாலே நம்ம வேற என்ன புதுசா அவன் தரவே வேண்டாம். இதுக்கே நம்ம கோடி கோடி ஜென்மம் நன்றி கடன் பெற்றிருக்கோம் என்பது மாதிரி அத்தனை விசேஷம். அவன் அதனால அவன் நாமத்தை சொல்லணும். அதுக்காகத்தான் குழந்தைகளுக்கு அந்த பேரை வைக்கிறான். எப்பதான் சொல்ல முடியாது குழந்தைகள் பேரை அப்பதான் டே கிருஷ்ணா டே ராமாரு டேய் சொல்றது பாக்கியம் கிடைக்கிறது. கௌசல்யா டே ராமான்னு நம்மளா சொன்ன சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திரமூர்த்தி இப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. கௌசல்யா தே ராமா ஏண்டா படுத்துறே அப்படின்னு யசோத கிட்ட அவ கட்டி போகிறான். ஏன்னு கேடா அந்த வாத்தல்யம் இதுக்குதான் குழந்தைகளுக்கு பகவானுடைய தாயானுடைய திருநாமத்தில் ஏண்டி படுத்துற ஆண்டா அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஆண்டா நாட்டியாக்கிரம சேவிக்கும் போது திருப்பாடு சேர்க்கும் போது ஏண்டி நாத்தியா ஏண்டி ஆண்டா சொல்ல முடியுமா? தனியன் சொல்லும் போது நீரா சுங்க தனகிரி நரி சித்தம் உத்கோஜிய கிருஷ்ணம் பாராத்தியம் சம்சுதிதாசுர சித்தம் அத்தியாவயந்தி நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்ல வேண்டியிருக்கு. அதே ஆட்ட ஒரு ஸ்திரீ குழந்தை அவருக்கு ஆண்டாள் ஏண்டி ஆண்டாள் கேட்டார். ஏண்டி படுத்துன்னு இருக்கா, ஏண்டி தூங்க, ஏண்டி ஏண்டி ஏக வசனத்தை கூப்பிடலாம். இந்த பாக்கியம் அதுக்குதான் குழந்தைகள் பகவான் நாமத்திருக்கார். அசாமியனுடைய பாக்கியம் அவன் முன்னாடி பண்ண வேதாத்தியாயன பலம் கடைசியவர்களுக்கு நாராயணன் பேர் வச்சுட்டான். யமதூதர்கள் வர யமதூதர்கள் பயங்கரமா இருப்பார், வர்ணிக்கவே வேண்டாம். கோரம் அது இப்படிதான் இருக்குன்னு வசதியே இல்லாம இருப்பார். அவளை பார்த்தா பயங்கரமான அழகு. அவளை பார்த்த உடனே பயத்துல அவனுக்கு மலம் மூத்தம் எல்லாம் வந்துருக்கு. அந்த சமயத்துல ஏதோ முன்னாடி பண்ண வேதாத்தியாயன பலம் நாராயணாரு கத்தின அடிவயத்திலேந்து அடிவயத்திலே நாராயணா அப்படின்னு கத்தினான். அப்ப தூரத்துல பிள்ளை விளையாடிருக்கான் கடைசி பிள்ளை. அப்ப குழந்தைங்க டே உங்க அப்பா கூப்பிடுற வேற வேலை இல்லை அந்த கிளத்துக்கு எவ்வளவு கூப்பிட்டு கிடக்கும் இப்படியேதான் குழப்பு எப்ப பாருங்க உத்தர வாங்கி தொலையாடுது அப்படின்னு பெத்த பிள்ளை கூப்பிட்டதுக்கு வரல. இந்த சப்தம் வைகுந்தத்துல போய் எதிர்த்தான் என்ன கத்துக்கு எதிர்ப்போம் பாருங்க வைகுந்தத்துல போய் எதிர்ப்பான். வைகுந்தம் கூப்பிடுற தூரம் தான், ரொம்ப தூரமே கிடையாது. வாய்க்கும் ஹிருதயத்துக்கும் எத்தனை தூரமோ அவ்வளவுதான் வைகுந்தத்துக்கு, அவ்வளவுதான். இங்கேயோ இங்கதான் இருக்கு. நாராயணா கத்தி முடிக்கிறதுக்குள்ள அங்கே விஷ்ணு தூதர்கள் இறங்கினார். திருமால மாதிரியே ரூபம் நம்ம நீரநேக சியாமலமான திருமே அழகா புஞ்சு சக்கரம்லாம் வச்சிருந்திருக்கா. செந்தாமரை கண்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், செந்தனிவாய் அப்படி ஜம்முனு வந்தா இந்த யமதூர்ல தடுத்து நிறுத்தினா. ஏன் இவன் இந்த பாடுபடுத்துற அப்பதான் பாசத்தை வீசுறான், இந்த ஜீவனை இழுக்கலாம் அப்படின்னு. அப்போ உடனே விஷ்ணுதர் வந்தா தடுத்துட்டா இவனை இழுக்கப்படாது. என்ன பண்ண போற நீங்க, இவன் பண்ண பாபத்துக்கு நரகலோகத்துல என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி யமதர்மராஜ தீர்க்கமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்க. இவனுக்காகவே ஸ்பெஷலா ஒரு 50 நரகங்களை உற்பத்தி பண்ணலாம் காத்துட்டு இருக்க. பாசம்னா 84 லட்சம் விதமான சரீரங்கள், அந்த மாதிரி 84 லட்சம் விதமான நரகங்கள் உண்டு. என்னென்ன சரீரம் அதுக்கு ஏற்ற மாதிரி நரகம் உண்டு. அது நரகத்தையும் ஸ்பெஷல் சரீரம் வேற கொடுப்பா. யாத்தனா சரீரம்னு பேரு இருக்கு. பயமுறுத்தல நமக்கு பாரதிகள் நரகம் கிடையாது சொல்ற தெரிஞ்சுக்கோங்க. யாத்தனா சரீரம்னு பேரு. யாத்தனா சரீரம் அப்படின்னா ஒரு கொசு கடிச்சதுன்னா கூட யானை மெதிச்சா மாதிரி வலிக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷல் சரீரம். ஒரு கொசு கடிச்சது சாதாரணமா இருக்கும், யானை மெதிச்சா அப்படி வலிக்கும். அந்த மாதிரி வலிக்கிற மாதிரி அவ்வளவு வேலையில ஒரு சரீரம். சின்னதா யாராச்சுமா விளையாட்டு ஹை சௌக்கியமா அவர் தட்டினா கூட முதுகு உடஞ்சு போயிடும், அப்படி வலிக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷல் சரீரம் யாத்தனா சரீரம்னு தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு யாத்தனா சரீரத்தை கொடுத்து படாத பாடுபடுத்துறது யமதர்மராஜ தீர்க்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கார் அப்படியா. ஆனா இவன் பாதி இல்லையே. யமதர்மர்கள் திருத்த நீங்க தான் அட்ரஸ் மாதிரி வந்துட்டு, நாங்க சரியான அட்ரஸ் தான் வந்திருக்கோம். இவன் மகா பாதி. சாதாரண எல்லாருக்கும் 2 பேரும் அனுப்புவார், இவனுக்கு 3 பேர் அனுப்பிச்சிருக்கா ஸ்பெஷலா. இந்த பாதிய 2 பேர் இருந்தா ஏமாத்துவானும் பயம் யமதர்மராஜா. அதனால யமதர்மராஜாவே பயந்து 3 பேர் அனுப்பியிருக்கார். உடனே விஷ்ணுதர்மர்கள் நாங்க சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம், நீங்களும் சரியான அட்ரஸுக்கு வந்து, ஆனா இப்ப அவன் அழைச்சிட்டு போக முடியாது. ஏன், இவன் பாவம் எல்லாம் நாசமா போயிடும். பாவம் நாசமா போயிடுதா எப்படி, நாராயணான்னு ஒரு சப்தம் போட்டானே அந்த சப்தத்துல சர்வபாவம் நாசம் ஆயிடுச்சு. ஓம் நமோ நாராயண அஷ்டாட்சரம் கூட இல்ல, நாராயணான் வெறும் நாமம். நாராயணா என்னும் நாமம் நான் கண்டுகொண்டேன், நாராயணா என்னும் நாமம். பாடினேன் பாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்து என் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்ந்தனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். வேற கதி இல்ல, நாராயண நாம சங்கீர்த்தனம் வருகமே வேண்டாம். நாராயணான் கத்தினானே அதுல பாவங்கள் நாசமா போயிடு. உடனே யமதூதர்கள் திருச்சா, பாவம் உங்களுக்கு விவரமே தெரியல, அவன் தன் பிள்ளை நாராயணன் நினைச்சு கூப்பிட்டானே ஒழிய உங்க நாராயணன் நினைச்சு ஒண்ணும் கூப்பிடல. உடனே அவர்கள் சொன்னார்கள், அவன் பிள்ளை நாராயணன் நினைச்சு சொன்னாலும் சொன்னது என்னமோ எங்க பெருமாளுடைய திருநாமம் நாராயணன், அது எங்க பெருமாள் காதல் அதனால வந்துட்டோம். அது எப்படி பிள்ளைய நினைச்சு கூப்பிட்டது நாராயணன் ஏத்துக்க முடியும்னா, சமயத்துல நம்ம ஏன் மார்க்கெட்ல போகும், நமக்கு ஏதோ பேர் இருக்கலாம், நாராயணன் முகுந்தன் கோவிந்தன். அப்ப யாரோ வே கோவிந்தா அப்படின்னு நம்ம திரும்புவோம். அவன் நம்மளே கூப்பிட்டுக்க மாட்டான், அவ ஃப்ரெண்டு யாரா இந்த கோவிந்தன் நிற்பான், அவனை பார்த்து கோவிந்தான்னு கூப்பிடுவான். நமக்கு பேர் கோவிந்தன் நம்மளுக்கு திரும்ப நம்ம கூப்பிட்டாரு இது இல்ல, அவ ஃப்ரெண்டு யாரோ கோவிந்தன் போல இருக்கு. அந்த மாதிரிதான் இது நாராயணன் நாம அவனுக்கு தானே, இவன் பிள்ளைய கூப்பிட்டாலும் பகவான் என்னதான் கூப்பிடுறான் நினைச்சுட்டா விஷ்ணுதேவர் அனுப்பிட்டான். அப்படியே இருந்தாலும் பாவம் போகுமா, போகும். பாவத்துக்கு யார் சாட்சி கேட்கிறார்கள், விஷ்ணுதூதர்கள் யமதூதர்கள் சொன்ன பூமி ஒரு சாட்சி, ஆகாசம் ஒரு சாட்சி, காத்து ஒரு சாட்சி, ஜலம் ஒரு சாட்சி, பஞ்சபூதங்கள் எல்லாம் சாட்சி, சந்திரன் சூரியன் சாட்சி, இத்தனை சாட்சிகள் உண்டு. திக் தேவதைகள் சாட்சி, சந்தியா காலம் சாட்சி, ராத்திரி தேவத சாட்சி, பகல் தேவத சாட்சி, லைனா சொல்லிட்டே வந்தான். இது கடைசியில சொன்னா இது எல்லாம் தாண்டி அந்தரியாமி ஒரு சாட்சி. அந்த சாட்சி எல்லாம் ஏமாத்துல அந்தரியாமியா இருக்கிற உள்ளுவார் உள்ளுக்கெல்லாம் உடனிருந்து அருகி என்று தெரிஞ்சு போ என்னுள்ளே நான் நிலவர சிரித்திட்டேனே. சொன்னடிப்படையாள அனுபவம் ரொம்ப அழகான பாசனம். ஒரு நாள் சொன்னடிப்படையாள் தங்கநாதனை பார்க்க போனார். அப்ப அவளுக்கு பக்தி இல்லையா இருக்கு. அப்படி உள்ள போனா எல்லாரும் அதை பார்த்தா சொன்னடிப்படியாளா பக்த சிவமணி பக்தன் 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 உடனே இவர் எப்போதும் போல அப்படி கையில அப்படி அஞ்சலி பண்ணி புஷ்பம் எல்லாம் போட்டு இருந்தார். அந்துட்டு அழகா பார்த்தாராம் சிரிச்சாராம். எல்லா ஜனங்கள் என்ன பார்த்து பக்தன் ஏமாந்து போயிட்டா, என் சதயத்தில் நீ பக்தியே கிடையாது, சும்மா வேஷம் போட்டு கையை போக்கினேன் இப்படி எல்லாம் நினைச்சு எல்லாரும் ஏமாத்திட்டேன்னு நினைச்சாரு. அப்பதான் தோணித்தான் எல்லாரையும் ஏமாத்தணும், உள்ளுக்குள்ள உட்காந்து இருக்க ரங்கராஜனை ஏமாற்ற முடியாது அச்சோ இவனுக்கு தெரியுமே நினைச்சு அதை நினைச்சு வெட்டப்பட்டு சிரித்தார். வெல்வி போய் என்னுள்ளேனால் விலவர சிரித்திட்டேன், விலா என்று லோகராமாடி நான் சிரித்தேன். உள்ளுக்குள்ள கத்திரியாமல் எல்லாம் தெரியும். இத்தனையும் சாட்சி. உடனே யமதூதர்கள் கேட்டார்கள், இவன் பண்ண பாபம் எப்படி நாசமாச்சு? நாராயணா சப்தத்தம். அது எப்படி நாராயணா சப்தம் பாபத்தை போக்குமா? ஆமா, சாங்கேத்யம் பாரிஹாப்யம் வா சோபம் கேளனமேவா வைகுண்டம் நாம பிரகரணம் அசேஷாகிரகணம் விது. சந்தேகமாகவோ பரிதாசமாகவோ பாட்டுக்காகவோ கேளனமாகவோ எப்படி சொன்னாலும் நாராயண நாம சங்கீர்த்தம் சகலவிதமான பாபத்தையும் நாசம் பண்ணும். தீயினில் தூசாகும் செப்பேலோ ரம்பாவா எப்படி சொன்னாலும் நல்லதுதான் பண்ணுவது. பதிதக கலிதக பத்னக சந்தஷ்ட தப்த ஆகதக அருகி இது அவசேன ஆக உமா அர்ஹதியாசனா. கிருஷ்ணன் அர்த்த சொல்லம் சொல்றார். கீழே விழும்பொழுதாவது, தேள் பாம்பு கடிக்கும் பொழுதாவது, ஒருவேளை ஜுரத்தில் அவதிப்படுற சமயத்திலேயாவது, யாராவது ஒரு அடிக்கிற சமயத்திலேயாவது, எந்த ஒரு சமயமா இருந்தாலும் ஹரி அப்படின்னு ஹரியுடைய நாமம் வந்துடுத்துனா அவன் நரகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வரணும். கீழே வந்து ஐயோ அம்மா தான் வரப்படாது. கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயண வந்துடுத்துனா உங்களுக்கு நாமத்துவம் இருக்கான்னு அர்த்தம் சொல்லவே வேண்டாம். இங்கேயா கீழே விழும்பொழுது அடிபடும் பொழுது நாராயணா கிருஷ்ணா ராமா கோவிந்தா கேசவன் அவன் நாமத்தை ஏதானும் ஒண்ணு வந்துடுத்துனா கூட தப்பிச்சுட்டார். மரகலோகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி நாராயணாமன் பாவத்தை போகுமா அப்படின்னா, விஷ்ணுதேவர் சொன்னார், மருந்த பத்தி தெரியாதவன் மருந்து சாப்பிட்டாலும் மருந்து தன் பலத்தை பண்றா போல தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் நாராயணாமன் நல்லது பண்ணும். அக்னி வந்து எல்லாத்தையும் எரிக்கும் இல்லையா, அதுக்கு இது பிடிக்கும் பிடிக்கும் இதெல்லாம் நிறைய எரிக்கும். அந்த மாதிரி நாராயணாமத்திடம் பாவத்தை கொசிக்கும்னு சொல்லிட்டார்கள். இத்தனையும் கேட்ட அசாமியன் பெண்கள் ஆனந்த கண்ணி இத்தனால் தெரியாம போயிடுச்சு. பல பேர் நடத்திட்டு இருக்கா நாராயணா கத்தியா மோட்சம் அடைஞ்சான். நாராயணா கத்தி அவன் மோட்சம் அடையல. நம்ம ஞாபகம் நாராயணன் கத்தினான் விஷ்ணு தூதர்கள் யமதூதர் நடுவுல நாராயண நாமகன் கீர்த்தனத்துடைய சத்தங்கத்தை கேட்டான். கேட்க உடனே யமதூதர்கள் தெரிஞ்சு கிளம்பி போயிட்டார். அப்ப உடனே அசாமியன் பார்த்தா சரிவா யாரு தெரிஞ்சுக்கலாம்னு அவகிட்ட நீ யாரும் கேட்கலாம்னு எழுந்தான். அதுக்குள்ள அவன் அந்தர்தியானம் ஆயிட்டா. உடனே அவனுக்கு புத்தி வந்துடுத்து வைராக்கியம் வந்துடுத்து சரி எவ்வளவு நாள் வாழ்க்கை வீணா போயிடுது இனிமேல் விடப்படாதுன்னு சொல்லி மனைவி குழந்தைகள் எல்லாரையும் விட்டான். நேர ரிஷிகேஷம் ஹரித்வாரம் போனான். அங்க போய் உட்காந்து நாராயண 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 நாராயணன் தரிச்சான். அதே விஷ்ணுவர்கள் திரும்ப வந்தார்கள். புஷ்பக விமானத்தை உட்கார வச்சு அவனை வைகுண்டலோகம் அழைச்சிட்டு போனார். நாராயண கத்தி நோக்கம் கிடைக்கல. நாராயண கத்தினோட சத்தங்கம் கிடைச்சது. சத்தங்கத்தினால நாராயண நாம பலம் புரிஞ்சது. திரும்பவும் நாராயண நாமத்தை சத்தியோட துதிச்சான். மோட்சத்தை அடைஞ்சான் அசாமியன். அதனால எப்பேற்பட்ட பாரியா இருந்தாலும் பகவன் நாமம் நிச்சயமா நல்லது தந்திடும். அதனால நான் பாவி நினைக்க வேண்டாம். நான் பகவன் நாமத்தை துதிக்கிறேன்னு நினைச்சுண்டு சதா சர்வதா நாமத்தை துதிச்சுட்டேன் அப்படின்னா பாவங்கள் நாசமாடும். இந்த அஜாமில உபாத்தியானம் ஆறாவது சந்தர்ப்பம். அதுலேயே சித்திரகேது உபாத்தியானம். இந்த சித்திரகேது ராஜாவா இருக்கான். அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைய அவனுக்கு நிறைய மனைவிகள், ஒரு மனைவிக்கு குழந்தை பிறக்கிறது குரு கிருப்பையினால. உடனே மற்ற மனைவிகள்லாம் அந்த குழந்தைக்கு விஷம் வச்சு அதை கொண்டு போட்டுருவான். உடனே அவன் ஓன அழறான். அப்ப நாரதனரா எடுக்கிற அழகா குழந்தை செத்து போயிடுத்து அழறேன் அப்படின்னா உடனே நாரதன், ஏ ஜீவனே இங்க வா, ஏ ஜீவன் கூப்பிடாது, பேரே கூப்பிடல, ஏ ஜீவனே இங்க வா, உங்க அப்பாவும் அம்மாவும் வர்றா அவளுக்கு சமாதானம் சொல்லு அப்படின்றார். உடனே ஜீவன் வந்து பேசிட்டு, யார் அம்மா யார் அப்பா, எந்த ஜென்மத்து அம்மாவை சொல்லு, எந்த ஜென்மத்து அப்பாவை சொல்லு, எனக்கு கோடி ஜென்மம் ஆயாச்சு, கோடி அம்மா கோடி அப்பா, ஒரு அம்மா ஒரு ஜென்மாவில சிங்கம் அம்மா அப்பாவா இருந்தா, ஒரு ஜென்மாவில புலி, ஒரு ஜென்மாவில எலி, ஒரு ஜென்மாவில காகம், ஒரு ஜென்மாவில குறி குருவி, இந்த ஜென்மாவில இருக்கு, எந்த ஜென்மாவது அம்மா அப்பாவை திருப்தி பண்ண சொல்றேன், நான் சரீரம் இல்லை நான் ஆத்மா அப்படின்னு. உடனேயே சித்திரகேதுக்கு வைராக்கியம் வந்துருக்கு. ஓ சரி, போனது சரீரம் தான், ஆத்மாவுக்கு ஒண்ணும் ஆகவே வைராக்கியம் வந்துருக்கு. உடனேயே அவனுக்கு அழகா நாரத மகர்ஷி பகவான் நாமத்தை உபதேசம் பண்ணி இதையே தியானம் பண்ணு சொல்றா. அவன் அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கான். தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு கந்தர்வனா பாக்கிய பிறக்கிறது, கந்தர்வனா அப்படி புஷ்பகன்மானத்தை சுத்தின் இருக்கான். அப்ப ஒரு நாள் கைலாசம் போறான். கைலாசத்தை சிவபெருமான் பார்வதி தேவி மடியில வச்சது கத்தி விடுச்சுட்டு கொஞ்சின்னு இருக்கான். அப்ப அவன் திருச்சி விட்டான். சாதாரண ஒரு அல்ப மனுஷன் கூட தன் மனைவிய ரகசியத்தை தான் கொஞ்சமா, இத்தனை ரிஷிகள் ஞானிகள்லாம் உட்கார்ந்து இருக்கா, இவர் என்னமோ தட்சிணாமூர்த்தி லோக குருன்னு சொல்றா, இவர் போய் மனைவிய பத்தவர்தான் அது கொஞ்சம் இருக்காரு சீசி அப்படின்னு. இதை கேட்டு சிவபெருமான் கோச்சுக்கவே இல்லை, ஏன்னா அவர் பாகவதன் அவருக்கு தெரியும். ஆனா பார்வதிக்கு கோபம் வந்தது, இத்தனை பேருக்கு தெரியாத தர்மம் உனக்கு தெரிஞ்சு விடுத்தாடா போலாம் வசனா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். உடனே சித்திரகேது சிரித்தான். எங்க வேணா இருக்கேன், அசுரனா இருந்தானே, மரகலோகமா இருந்தானே, பெத்தலோகமா இருந்தானே, எந்த இடத்துல இருந்தாலும் ஹரிநாமத்தில் எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு சொன்ன உடனே பாரதி தேவி அசந்து போயிட்டா. இப்படி கூட ஒரு தைரியம் இருக்க முடியுமா? சரிட்டு அவன் பாட்டு தான் கவலையே கிடையாது, அசுரனா பிறந்தாலும் ஹரிநாமத்தை ஜெபிக்கிறேன். இந்த மனோ தைரியம் வரும். அவன் போன உடனே சிவபெருமான் சொன்னார், பார்வதியை பார்த்து பாத்தியா, இதுதான் நாராயண பக்தாளுடைய பலம், எங்க இருந்தாலும் அவ ஹரிநாமத்தை ஜெபிப்பா, இதுதான் ஹரியுடைய பலம். அப்ப சொல்ற அகம் சையேவ அச்சுத பிரிய, நான் கூட நாராயண பக்தன் அப்படின்ற, நான் கூட அச்சுதனுடைய பிரியன் பிரியமா பார்வதி அப்படின்றார். அந்த சித்திரகேது தான் விருத்ராசுரனா பிறக்கிற, விருத்ராசுரனா பிறந்து இந்திரனோட ஒரு சண்டை, அந்த இந்திரனுடைய சண்டை போடும் பொழுதுதான் ரொம்ப அழகா தத்துவார்த்தங்களை அந்த விருத்தாசிரம் பேசணும். விருத்தாசிரம் சொல்லப்பா விருத்த பாகவதர்கள்லாம் சொல்லணும். அப்ப ஒரு ஸ்லோகம் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்லோகம், அதி விசேஷமா, அஜாத பட்சம் இவமாதரம் ஜகாதாம் பண்யம் ஜதா வத்ததரா சுதார்த்தாக பிரியம் பிரியேம விஷிதம் விஷன்னா மனோர விந்தாச விதிருஷதே ஸ்வாம். ஒன்பதாம் ஸ்லோகம். ஹே நாராயணா, எனக்கு ஒன்னிடத்த ஒரு பக்தி வரணும். எப்படிப்பட்ட பக்தி முதல்ல ஆரம்பிக்கும், அதாத பட்சம் இவமாதரம் ககாக, சின்ன குஞ்சு பறவை, ஒரு காக்கை குஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அழகா ஒரு சின்ன குஞ்சு பறவை ஒரு கூட்டில் உட்காந்து இருக்கு, அம்மா தாத்தா இறதேல போடுறது. இந்த குஞ்சு பறவைக்கு அம்மாவோட பறக்கணும்னா முடியாது, அம்மாவால கூட்டும் போக முடியல, அம்மா போயிடுச்சு. இந்த குஞ்சு பறவை அந்த கூட்டை எடுத்து சுத்தி எட்டு பேரையும் சுத்தி பார்த்து அம்மா வருவாளா 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 வருவாள் இருக்கும். அம்மா வரவரையும் சுத்தி சுத்தி பார்த்து தன் பாஷையில கத்துக்கா காதா, அது என்ன பாஷையில கத்திண்டு அம்மா இங்க வராளா அங்க வராளா அங்க வராளா இங்க வராளா, அவளுக்காக எங்கிண்டு கிடக்குமே, அந்த மாதிரி என் மனசு உனக்காக ஏங்கும். அஜாத பட்சம் இவமாதரம் ததாகா தங்கம் யதா வத்ததரா சுதார்த்தாக, முதல் உதாரணம் அதை சொன்னான். ஆனா அது பறவைக்கு ரக்கம் உடைச்சுடுத்து அதுக்கு ஆதாரம் சேகரிக்கிற தகுதி வந்துருக்குன்னா அம்மாவுக்கு ஒரு அழுதாடி போயிட்டு இருக்கும். அதனால அதை விட்டு ரெண்டாவது சொல்றோம், சுதார்த்தாக கண்ணுக்குட்டி மாடை கட்டி போட்டிருக்கா, கண்ணுக்குட்டி கட்டி போட்டிருக்கா, சமயத்தை மாடு கட்டி போட்டுருவா, கண்ணுக்கு பக்கத்துல தானே கட்டி போட்டுருவான், அம்மாவுடைய மடி அதுக்கு எட்டாது, பால் குடிக்க எட்டாது, கிடைக்காதா கிடைக்காது மோமோன்னு கட்டிட்டே கிடக்கும். அந்த தாய் கண் பசுவுக்காக ஏங்கிற ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி, ஹே ஹரி நான் உனக்காக ஏங்கன, அந்த அஜாத பட்சம் இவமாதரம் ககாதா தங்கம் கதா பக்ததரா சுதார்த்தாதா, ஆனா கண்ணுக்குட்டி கூட நன்னா வளர்ந்துடுத்து புல்ல மேல ஆயிடுச்சு அம்மாவுக்காக பாலுக்காக ஏங்காது. அடுத்த வார்த்தை சொல்றான், பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா மனோரவிந்தாச்ச விதிருஷதே த்வாம். என்பதுதான வார்த்தை. என்னதான் இருந்தாலும் தன் மனைவி தன் கணவனுக்கு ஒரு பிரியம் எடுத்துருவாருன்னு அவர் போகாது, அது 90 வயசு ஆனாலும் போகாது. கணவனோ மனைவியோ பராமரிச்சுட்டா கூட அந்த பிரியம் போகாது. ஏக்கம் இருந்துட்டே இருக்கு, தன் பர்த்தா தன் பாரியை, இந்த காதல்னு சொல்லுது. இன்னைக்கு சொல்ற காதல் அர்த்தம் வேற, காதல் தான் அர்த்தம். அநீரசனியமான பிரேம ரூபம். இந்த பிரேமை அவனுக்காக இணைந்திருப்பாள். ஒரு பாரியை இங்கேயோ வெளியாளர்கள் இருக்காது, வெளியூர்கள் இருக்கா, வரலேட்டா இருக்கான், இன்னும் வரலையே, இன்னும் வரலையே, இன்னும் வரலையே. அந்த பிரிய நாயகனுக்காக இயங்குற ஒரு பிரிய நாயகி போல ஏ ஹரி அடியன் உனக்காக இயங்க. அஜாத பட்சம் இவமாதரம் கதாயா தஞ்சம் யதாவத்ததரா சுதார்த்தாக பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா மனோரவிந்தாச்ச விதிருக்ஷதே த்வா. ஹரி இந்த மாதிரி சதா சர்வதா என் மனசு உனக்காக இயங்கணும் தான். அவ எவ்வளவு வயசு? அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, ரெண்டு நாள் கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்குள்ள அவன் ஏதோ மிலிட்டரி வேலை இறங்கி வேலை பண்ணா போயிட்டான். திரும்ப அந்த சுகத்துக்காக வருவானா வருவானா வருவானு இயங்குவாள். அந்த மாதிரி என் மனசு ஹரி உனக்காக இயங்கணும் தான். அந்த அடையிற வரைக்கும் அந்த மனசு அடங்காது. அந்த மாதிரி ஹரி உன்னை அனுபவிக்கிறா, அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தை எனக்கு கூட, எனக்கு ஒரு ஏக்கம் வரணும்டா. அந்த ஏக்கம் இல்லதா ஹரி? அஜாத பட்சம் பலகான ஒரு பிரேமஸ்வரூபமான ஒரு ஸ்தோத்திரம். அசுரன் சொல்ற ஸ்தோத்திரமா இருக்கு. பாகவதனா இருந்தா ஹரி மரணைக்காக அது ஏங்க. அந்த மாதிரி ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்றான். இந்திரன் அசந்து போயிட்டான், யுத்தம் நடக்கிறது. இந்த விருத்ராசன ஒரு சித்தியில இந்திரன் வஜ்ராயுதனால அடிச்சு கொண்டுடுறான். அப்ப இந்த விருத்ராசனுடைய சரீரத்தில் இந்த ஜீவன் அப்படியே கிளம்பி வைகுண்ட லோகத்தை ஹரி அடைஞ்சுட்டான். அசுர ஜென்மம் அடைஞ்சு கூட ஹரிபக்தி பண்ணான், வைகுண்டம் அடைஞ்சுட்டான். அப்படி அந்த விருத்ராசுர விருத்தாந்தம் ஆறாவது கண்டம், ஆறாவது கண்டத்தில் அந்த அசாமில உபாத்தியானம் விருத்ராசுர விருத்தாந்தம் இது எல்லாம் சொல்றார். இது ஆறாவது கண்டம். இது எல்லாம் சொல்லிட்டு வரும்போது பரிசுத்த கேட்கலாம், ஹரிக்கு தான் பிடிச்சவன் பிடிக்காதவன் கிடையாது, எல்லாரும் சமம் தான். இருந்தாலும் ஏன் அசுரால அடிக்கிறான்? எதுக்கு அசுரால அடிக்கிறான்? அவன் அசுரால அடிக்கிறது ஒண்ணு விசேஷமா இருக்கு, அதோட விசேஷம் அடிவாங்கிற அசுரா அவனோட இரண்டரை கலந்துடுறாரு. இது அதோட ஆச்சரியமா இருக்கு. யார போது அடிக்கிறானோ, யார வதம் பண்றானோ, அதை வதம் பண்ணக்கூடிய அசுரா அவனோட இரண்டரை கலக்கிறாள். இது இன்னும் புரியாத புதிரா இருக்கு. அப்ப சுகபிரமா சொல்ற அப்பா ஹரி சரீரத்தான் வதம் பண்றா, ஆத்மாவை வதம் பண்ண. ஆத்மாவுக்கு தண்டனை கிடையாது, சரீரத்துக்கு தான் தண்டனை. அது கூட தண்டனை சொல்ல முடியாது. அந்த சரீரம் இருந்தா இன்னும் பாவம் பண்றான்னு சொல்லி அந்த சரீரத்திலேருந்து அவன் மீட்டு கொடுக்கறான். அதே மாதிரி பாதி பகவான் அடையிறான்னா அதற்கு காரணம் இருக்கு. இந்த கேள்வியை, இதே கேள்விய உன்னுடைய தாத்தா யுதிஷ்டர் அக்ர பூஜம் பொழுது நாரத மகிழ்ச்சிய கேட்கிற பகவானுக்கு முதல் மரியாதை பூஜை பண்றா இல்லையா? அப்ப சிசுபாலன பகவான் சக்கராயுத கொண்டு வெற்றார். நூறு திட்டு திட்டு கேட்பா தெரிஞ்சிடும் கீழ்மை வசவர்களே வையும். ரொம்பதான வார்த்தை அவங்க அம்மா தான் சொல்றா. கேட்பார் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ. காது கொடுத்து கேட்காம கிச்சா இல்லாத கேட்கணும், அவ்வளவுதான். வடிக்காம ராமகிருஷ்ணன் கற்பார் ராமதிராணி அல்லால் மற்றும் கற்பரோ. படிக்கணும் நடக்கணும்னா ராம விஷயம், கேட்கணும்னா கிருஷ்ண விஷயம். கிருஷ்ண விஷயம் பிராக்டிக்கலா ட்ரை பண்ணவே கூடாது, மறந்து பண்ணக்கூடாது. ராம விஷயம் பிராக்டிக்கலா ட்ரை பண்ணணும், அதுக்குதான் ராமன். கேட்பார் தெளிசிடும் கீழ்மை வசதிகளே வையும். கேட்கிறவாங்க காதை போட்டுக்கிட்டா அப்படி பயங்கரமா திட்டா அதுபாள. அதை கூட நன்னா சொல்ல சொல்லுமா சொல்லப்படா நன்னா திட்டான்னு காது கொடுத்து கேட்டான் ஹரி. கேட்டு முடிச்சுட்டு 101 திட்டு அவன் வந்து கையெழுத்து சக்கராய் விட்டான். அது போய் சிசுபாலன் தலையை வெட்டி சிசுபாலன் சரீரம் கீழே விழுந்தது. சரீரத்திலிருந்து ஜீவன் கலந்து நேரத்தை கிருஷ்ணனோட ஐக்கியமாயிரு. அத்தனை பேரும் பார்த்துருக்க சிசுபாலனுக்கு இப்படி ஒரு பாக்கியம். அப்ப யுதிஷ்டருக்கு ரொம்ப துக்கம் அது. இப்படி கிட்ட திட்டுனா இவனுக்கு போய் நல்ல கதியாது, அநியாயமா இருக்கு, அக்கிரமமா இருக்கு. ஏதோ நல்லவன் புண்ணியதாலே அவனுக்கு ஒரு நல்ல கதி கிடைச்சா சந்தோஷம். இத்தனை அக்கிரமம் பண்ணி ஹரிய கேவலப்படுத்தியவனுக்கு போய் நல்ல கதியா? அதுக்கு நாரதர் வியாக்யானம் கொடுக்கிறார். அதை நான் உனக்கு சொல்றேன்னு சொல்றேன். நாரதர் யுதிஷ்டர சம்வாதமா சுகபிரம்ம மகிழ்ச்சி பரிசுத்தராஜன் கேள்விக்கு சொல்ல ரொம்ப அழகா இருக்கும். அப்ப நாரதர் சொல்லுவாப்பா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பக்தி, சில பேருக்கு தாசிய பக்தி, சில பேருக்கு சத்திய பக்தி, சில பேருக்கு வாத்சல்ய பக்தி, சில பேருக்கு மாதுரிய பக்தி, சில பேருக்கு இவன் பந்துன்ற பக்தி, சில பேருக்கு பய பக்தி, சில பேருக்கு துவேஷ பக்தி. ஆசிரியர் மற்றவாள்லாம் தாசிய பக்தியில இருந்தார். உத்தவர் அர்ஜுனன்லாம் சத்திய பக்தி. யசோதா கௌசல்யா தேவக்கு எல்லாம் வாத்தல்ய பக்தி. சித்தாவையில குழந்தையா வச்சிருந்தார். ராதிகா கோபிகைகள் இவாள்லாம் பிரேமபக்தி காதலனா பார்த்துட்டான். கம்சன் தனக்கு யம தர்மராஜன் இழந்தான்னு பயந்தே பக்தி பண்ணான். எப்பொழுதுமே எந்த வசனம் நம்மளை பயமுறுத்துமோ அதை மறக்கவே மாட்டோம். சில பேர் நாயை கண்டா பயம், இந்தியா நாய் குறைச்சாலும் இவர் பார்த்து கொடுத்தான். ஏன்னா நாய் பயம், நாயை மறக்கவே மாட்டா. அந்த மாதிரி கம்சன் கிருஷ்ண நனத்தேஷன் அடைஞ்சுட்டான். நீ அவனை பந்துவா பார்த்தா, இந்த சிசுபாலன் ராவணாதிகள்லாம் அவனை வேகிச்சு அவன் அடைஞ்சுட்டான். ஆஹ், ஹரி எப்படி நினைக்கிறோம் பாக்குறது இல்ல, எப்படியோ நம்ம நினைச்சா போதும்னு பார்க்கிறேன். அதுதான் ஹரிடைய வேகிச்சு. நம்மளெல்லாம் மத்தவாள்லாம் அவன் எப்படி நினைக்கிறான் பார்க்கணும். பகவான் எப்படியோ நம்மளை நினைச்சா போதும் இந்த கூட்டம். அது சமய நமக்கே தோணும். நாஸ்திகவாதம் அறிஞர் பேசுவா. தமிழ்நாட்டிலே பார்க்கலாம், இப்ப ராமர் பாலம் பொய், ராமர் கடை, அது உளறி கொட்டுற கூட்டம் நல்லா இருக்கு. நல்லா உளறதுகள், நாஸ்திகவாதம் உளறி கொட்டுறதுகள், அந்த கூட சௌக்கியமா இருக்கு. நாஸ்திகளெல்லாம் தோணும், இவ்வளவு அத்தையாக நன்னா இருக்கானு. காரணம், அவன் மறந்து பிராமண மறக்கிறதே இல்லை. எப்பொழுதுமே பார்த்தோம்னா பிடிக்காததால மறக்கவே மாட்டோம். பிடிச்சவாழ மறந்துடும், டக்குன்னு மறந்துடும். பிடிச்சனால ஒரு டிவி பார்த்தா மறந்துடுவோம், அக்கா அடிச்சு கிடைச்சா மறந்துடுவோம். பிடிக்காதவால மறக்கவே மாட்டோம். சொல்லுவோம், போனா கூட நெஞ்சு வேகாதுன்னு அவ்வளவுன்னு வச்சிருந்துருக்கோம். போனவரை நெஞ்சு ரெண்டா என்ன, உடம்பு ரெண்டா என்ன, வேகமே நமக்கு என்ன. சொல்லுவோம், போனா கூட நெஞ்சு வேகாதவா, பண்ண கால் எனக்கு அவளை கண்டா ஆகாது, அவ பேரை சொல்ல பிடிக்காது. ஆனா அவளுக்கும் சுத்தியத்தை ஒரு இடம் கொடுத்து அப்பப்ப திறந்துருந்து அவளை பார்த்துருக்கும். என்ன பிடிக்கல 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 சொல்லி பிடிக்காதவால மறக்கவே மாட்டோம். நாஸ்திகன் மறந்தும் பகவான மறக்கிறதே இல்லை. நம்ம குழந்தைகள் ராமா கிருஷ்ணா தெரிஞ்சவாளுக்கு பேர் இருக்கும். நம்ம ராமா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா அவாளத்தான் ஸ்மரிப்போம், ராமனையோ கிருஷ்ணனையோ ஸ்மரிக்க மாட்டோம். ஆனா நாஸ்திகன் இந்தியாவது ராமா கிருஷ்ணா சப்தம் கேட்டா கூட பைத்தியக்கார கூட்டம், ஏதோ பகவானோ புத்தாள் கூட்டம் அப்படின்னு அவன் பகவத் சிந்தனையே பண்ணுவான். ஆக மொத்தத்துல அவன் ஹிருதயத்தை ஹரி சாஸ்வதமா இருக்கான். அதான் சத்தியமே, அவன் மறந்தும் ஹரிய மறக்கிறதே கிடையாது. அவனுக்கு மறக்க வரமாட்டேங்கிறது, நமக்கு ஞாபகம் வச்சுட்டு வரமாட்டேன். அதுக்குதான் அப்பந்த சப்தகம் தான் பண்ண வேண்டியிருக்கு. நாட்டிலே அவ சப்தகம் பண்ணுவாளா? ஏன்னா அவன் மறக்கிறதே கிடையாது. அவன் இங்கேயாவது ஒரு உபன்யாசனேதான கோவிந்தா வருவாள், இல்ல வைத்தியா இருக்கும், ஏதோ ராமகிருஷ்ணா கோவிந்தா. ஆனா அவனும் ராமகிருஷ்ணா கோவிந்தா சொல்லிடுறான். ராமர் பாலம் பொய், பொய்யின்னு சொல்லி, ராமர் பொய்னு சொல்லி, ஆனா ராமர் 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 ராமன் சொல்லிட்டு இருக்காளா இல்லையா? நம்ம எத்தனை பேர் ராமா ராமன் சொல்லிட்டு ராமர் பாலம் சத்தியம் நம்ம எத்தனை நினைச்சிட்டு இருக்கோம். அவன் பொய்யன்னு நினைச்சிட்டு ராமர் பாலம் நினைச்சுட்டே இருக்கான். மறக்கிறதே கிடையாது. சதா சர்வதா ராமா 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 ராமா, இதெல்லாம் ராமனுடைய விசேஷம். முன்னாடி யாருக்குமே ராமர் பாலம் தெரியாது. இப்ப ஒரு நாத்தியன் உலகினா அதுக்கு உலகி கொட்டனே ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அது அபிடேட் கொடுத்தது. கடைசியில் உலகம் முழுக்க ராமர் பாலம் பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். அதாவது பிளெஸிங் இன் கேஸ் மாதிரி எல்லாரும் ராமனை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். வெளிநாட்டிற்காக கூட ராமர் பாலம் தெரிஞ்சு பேச, ஒரு குப்பன் சுப்பன் ரிக்ஷாக்காரன் ஆட்டோக்காரன் அத்தனை பேருக்கு ராமர் பாலம் ராமேஸ்வரம் போய் பார்க்கணும்னு தெரிஞ்சு. இப்ப பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் இப்பதான் டூரிஸ்டே ஜாஸ்தி, அது என்ன ராமர் பாலம் பார்க்க வந்து. அதுக்கு முன்னாடி டூரிஸ்டே கிடையாது, ஏதாவது அஞ்சு பேர் பத்து பேர் வருவான், வருவா அதுக்காக ஸ்நானம் மேட்டு போயிடுவான். ஆனா இப்ப அவாலா வந்தது அது என்ன ராமர் பாலம் போய் போய் பார்க்க முடிஞ்சிருக்கேன். இதெல்லாம் எப்படியும் ஆஸ்திகம் வளர்ந்துட்டுதான் இருக்கு. ஒரு பக்கம் நாஸ்திகம் விதையா விழுந்து ஆஸ்திகம் வளர்ந்துட்டுதான் இருக்கு. அதுல ஒரு நாளும் சந்தேகமே வேண்டாம், ராமர் பாலம் ஒன்னும் ஆகவும் ஆகாது. ஏன்னா காப்பாத்தின் இருக்கிறது ஆஞ்சநேய மூர்த்தி. சுவாமி ராமானுஜர் சேவிச்சிருக்கார், சைத்தன்ய மகாபிரபு பார்த்திருக்கார், ராஜவேந்திரர் பார்த்திருக்கார், பராபர பட்டர் போய் சேவிச்சிருக்கார், எத்தனையோ மகாத்மாக்கள் சேவித்த ராமர் பாலத்துக்கு ஒன்னும் ஆகாது. பகவான் ராவணன் கும்பகனன் சிசுபாலன் சந்தவகனன் போல அசுராலையே பார்த்திருக்கான். இதெல்லாம் கொசு கூட கிடையாது இந்த கூட்டம் எல்லாம். அதனால அதுக்கு என்ன ஆகும்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ராமர் பாலம் சத்தியமா நன்னாத்தான் இருக்கும். ஏன்னா அது ராமனுடைய அடையாளம். ராமனே விட்டு வச்சிருக்கான், இத்தனை மகாத்மாக்கள் பார்த்திருக்காரு, இத்தனை மகாத்மாக்கள் பார்த்திருக்கா அப்படின்னா அந்த வஸ்து நஷ்டம் ஆகாது. அதனால ராமர் பாலத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ராமச்சந்திரமூர்த்தி அசாத்தியமான சக்கரவர்த்தி திருமகன், அசகாய சூரன், விதமாத்த மகாதேவ அசகாய சூர அப்படின்னு. அதுலயும் வால்மீகி ராமாயணத்தை பார்க்கலாம், ராமனுக்கும் கரதூஷ்ணாதிகள் ஒரு யுத்தம் நடக்கிறது. அப்ப வால்மீகி மகன் சொல்ற, ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. அதர்ம யுத்தம் பண்ணக்கூடிய 14,000 ராட்சச வீரர்கள் ஒரு பக்கம், தர்ம யுத்தம் பண்ணக்கூடிய ராமன் தனி ஒருத்தனா அந்த பக்கம் நிற்கிறான். யுத்தம் என்ன ஆகுமோ, ராமன் தான் ஜெயிச்சான். அந்த மாதிரி ஒரு பக்கம் எல்லா ராசிகளும் சேர்ந்தாலும் தனி ஒருவனானு ராமன் ஜெயிச்சுடுதான், ஜெயிச்சுட்டுதான் இருக்கான். சம்சயமே வேண்டாம். அந்த ராசிய உடனே என்ன இருக்குன்னா, ஸ்மரண ராமன் இல்லேன்னு சொல்லிட்டு ராமஸ்மரண பண்றான். அந்த மாதிரி இந்த சிசுபாலன் எல்லாம் அப்படிதான்டாப்பா. உடனே ஒரு பூர்வ ஜென்ம விருத்தாந்தம் சொல்றார். கனகாதி முனிவர்கள் வைகுண்ட லோகம் போனது, அங்க ஜெயவிஜய அவர்களை தடுத்தது, ஜெயவிஜயர்களுக்கு கனகாதி முனிவர் சாபம் கொடுத்தது. உடனே அவர்கள் இரண்யாசன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், கந்தமர்கன் மூணு ஜென்மம் எடுத்து சொல்லிட்டு அப்ப சொல்ற. அப்ப இரண்யகசிபு விஷயம் சொல்ற, இரண்யாசன் பொய்தான்னு சொல்லி இரண்யகசிபு கோரமான தவம் பண்றான். அவ்வளவு கோரமான தவம் பண்ணிட்டு இருக்கான், பிரம்மா பிரத்யட்சம் ஆயிட்டார். என்ன வேணும்னா அவனுடனே மரணம் இல்லா வாழ்க்கை வேணும்னா அது நடக்காது, வேற வரம் கேளு அப்படின்றாரு. உடனே ரொம்ப புத்திசாலியம் எல்லாம் யூஸ் பண்ணி என்னுடைய மரணம் மத்தியானத்தில் இருக்கப்படாது, பகல் தொழில் இருக்கப்படாது, ராத்திரி இருக்கக்கூடாது, கிரகத்துக்கு உள்ள இருக்கக்கூடாது, கிரகத்துக்கு வெளியில இருக்கக்கூடாது, ஆகாசத்தில் இருக்கக்கூடாது, பூமியில் இருக்கக்கூடாது, அது மனுஷனா இருக்கப்படாது, மிருகமா இருக்கப்படாது, தேவனா இருக்கப்படாது, அசுரனா இருக்கப்படாது, அஸ்திரமா இருக்கப்படாது, உயிருள்ளதா இருக்கப்படாது, உயிரில்லாதா இருக்கப்படாது. நீட்டி மழைச்சி நிச்சு போட்டான். பிரம்மதேவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், கண்கள்ல ஆனந்த பாசம் பதா தூண்டா. ஏன்னா ஹரி ஏதோ வித்தியாசமான அவதாரம் எடுக்கிறதுக்கு தான் வந்து அவருக்கு அதான் சந்தோஷம். ஹரி ஏதோ வித்தியாசமா பண்ண போறார், என்ன பண்ண போறான்னு தெரியல. பார்க்கலாம்னு வரம் கொடுத்துட்டார். அவனுக்கு அட்டகாசம், அவன் இந்த பக்கம் தபசு பண்ண போனான், அந்த பக்கம் இந்திரன் நின்றான். இரண்யகசிபுடைய பாரியை இழுத்துட்டு போனான். வயிறு நாரதர் பார்த்தார், எதுக்கு அவள் அழிச்சுட்டு போற, கர்ப்பவதிய, அவன் கர்ப்பத்தை அபாசம் பண்றதுக்காக அழிச்சுட்டு போறேன். ஏன்னு கேட்டா இரண்யகசிபு இந்த பாடுபடுத்தும் பிள்ளை என்ன பாடுபடுத்துவான், ஏன்னா தாய் எட்டடி பாஞ்ச குட்டி 16 அடி பாயுமே. இரண்டுகளுக்கு எந்த பாடுபடுத்தும், அவன் பிள்ளை என்ன பாடுபடுத்துமோ அவனால அந்த குழந்தைய மட்டும் கொண்டு போட்டு அவளை பத்திரமா அனுப்பிடுறேன்னு இந்திரன் புத்தியா இருக்கான். உடனே நாரதர் ஹரி அப்படின்னு ஸ்நானம் பண்ணார், மடிச்சுட்டு சொன்னார், இந்த பிள்ளை பாகவதம் அப்படின்னு. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை வாழ்க்கையே மாறுது. அவன் மெதுமாறு அசுர பிள்ளைதான், ஆனா ஒரு ஆச்சாரிய சொல்ற இவன் பாகவதண்டா அவனால உனக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த ஒரு பார்த்தை, அதனாலதான் ஒரு பாட்டை உண்டு, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமா. அந்த கிருபா கலாசம் பெற்று எடுத்தனா முள்ளுச்செடி கூட நல்ல செடியா மாறி அசுரப்புள்ள. ஆனா நாரதர் அவனை பார்த்து சொல்ற பாகவதண்டா விட்டுடுறான். அவன் போயிட்டான் நார்வ அவளை கொண்டு போய் தன்னுடைய ஆசிரமத்தை வச்சிருந்து நித்தியம் ஹரிகதையா சொன்னார். அவளுக்காக அவர் உள்ளுக்குள்ள கர்ப்பத்தில் இருக்க சிசுக்கு சொன்னார். அது கேட்டு இவ தூங்கிட்டா கதை கேட்டு கர்ப்பத்தில் இருக்க குழந்தை கேட்டு ஹரி ஸ்மரணம் பண்ணு, ஓம் நமோ நாராயணா அஷ்டாத்ம உபதேசம். இங்க கர்ப்பத்தில் இருக்க குழந்தைக்கு, கர்ப்பத்தில் இருக்க குழந்தை கேட்குமான கேட்கும் நம்ம சாஸ்திரம் சொல்றது. இது இப்ப அமெரிக்கால ப்ரூவ் பண்ணிட்டா, குழந்தைகள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தாயார் என்ன பார்க்கிறாளோ, என்ன நினைக்கிறாளோ, அவ என்ன காரியம் பண்றாளோ, அதுபோல குழந்தைகள் இருக்கு. பண்ணிட்டான். சில குழந்தைகள் எல்லாம் தாய் ஷாப்புக்கு அழிச்சுட்டு போகணும், அழிச்சுட்டு போயிட்டு உனக்கு என்ன பொம்மை வேணுமோ எடுத்துக்கொண்டுட்டான். ஒரு ரிசர்ச்சுக்காக ஒரு 100 குழந்தைய நம்ம அழிச்சுட்டு போனான். எல்லா குழந்தையும் கையில துப்பாக்கி வச்சு நின்று, எல்லாருக்கும் பொம்மை துப்பாக்கி தான் பிடிச்சிருந்தது. குழந்தைகள் போய் அம்மாக்கள் எல்லாம் கேட்டாங்க, கர்ப்பவதியா இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாய், நிறைய ஹாரர் மூவி எல்லாம் பார்த்தேன், நீங்க துப்பாக்கி சண்டை போடுறதெல்லாம் பார்த்தேன், குழந்தைக்கு அப்படியே துப்பாக்கி எடுத்து நிற்க. அதுக்குதான் நம்ம பெரியவா கர்ப்பவதினா பார்த்து பார்த்து வச்சுட்டான். அதுக்குதான் சீமந்தம் எல்லாம் பண்றோம். ஒருவேளை அவெல்லாம் கருத்தப்பா நினைச்சிருந்தா கூட சீமந்தம் பண்ணும்னா அந்த குழந்தைக்கு நல்ல புத்தி வந்து வேத மந்திரங்கள் அவருடைய வாழ்க்கையை சரியா பண்ணிடு. அதுக்குதான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்றேன். நமக்கு என்னமோ இருக்கலாம், அர்த்தம் தெரிய மாட்டேங்குது இந்த காலகட்டத்தில். நம்ம சாஸ்திரத்தில் எல்லாமே விசேஷம் தான். இந்த குழந்தை கர்ப்பத்தழுக்கும்போது நாரதர் ஓம் நமோ நாராயணான் அஷ்டாட்சரம் உபதேசம் பண்ணிட்டேன். இந்த பாட அப்படி கர்ப்பத்தை வளர்ந்துட்டு இருக்கான். இரண்யகசிபு அழகா தபஸ் பண்ணி முடிச்சு வந்தாச்சு, குழந்தைய பெற்றாச்சு. பிரஹ்லாதன் பேர், பிரஹ்லாத் நிறைய சகோதரன், ஆஹ்லாதன் அந்த மாதிரி சகோதரன் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி பிரஹ்லாதன் வளர்ந்துட்டு இருக்கான். இரண்யகசிபு தன்னை கொள்றதுக்கு ஆளே கிடையாது, அஷ்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். ரிஷிகள் தேவர்கள் எல்லாம் போய் நாராயணத்துல கதறினான், இவ்வளவு அத்தகாசம் பண்றான், வதம் பண்ணப்படாதா. பகவான் சொன்னான், எப்ப என் பக்தன் பிரகல்லாதத்துல விரோதம் காட்டானோ அன்னைக்கு வதம் பண்றேன்னு. அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க, பரவாயில்லைன்றான். இந்த குழந்தை வளர்ந்துருக்கான், 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு. பாகவத நிறைய 5 வயசு காண கிடைச்சது. நாரத மகிழ்ச்சி 5 வயசுலதான் அறிய பார்த்தார். துருவன் 5 வயசுலதான் ஹரிய பிரத்யக்ஷமா பார்த்தான். பிரகல்லாதனுக்கு அதே 5 வயசு. ஆண்டாள் 5 வயசுலதான் திருப்பாவை பாடினா ரங்கன கல்யாணம் பண்ணிங்க. மீராவுக்கு 5 வயசுலதான் கிரிதர கோபாலனுடைய மந்திர உபதேசம் பார்த்து. நிறைய 5 வயசு ரொம்ப முக்கியம். எதுக்கு சொல்லுன்னா இனிமேல் பிறக்கிறப்பாங்க 5 வயசுல பகவான பாக்குறேன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி எழுந்தும். உங்க பேரனோ பேத்தியோ எத்தனைதான் உட்கார்ந்து பிரகல்லாதன் கவியும் துருவன் கவியும் கேட்டு இருக்கு. ஒரு பிரகல்லாதனை பார்க்க வேண்டாமா, ஒரு துருவனை பார்க்க வேண்டாமா, ஒரு ஆண்டாளை பிரத்யட்சமா பார்க்க வேண்டாமா? எத்தனை வருஷம் கதை கேட்கறதா உத்தேசம்? கதை கேட்டு அதுக்கு ஏங்கணும், மாற்ற ஒரு குழந்தை திறக்கணும், அது பக்தி பண்றத பார்த்து அனுபவிக்கணும். அது பிரத்யட்சமா ஆண்டாளருக்கு ரங்கரை கல்யாணம் பண்ணிக்கணும், அதை பார்த்து சந்தோஷம். இதுக்குதான் பிரவச்சனம். சும்மா ஏதோ என்னுடைய புத்தி சாத்திரத்தை காட்டுறதுக்காக பிரவச்சனம். கேட்கிறவாளுக்கு அந்த பாவசுத்தி வந்து பகவானுக்காக இயங்கி அவன் விதத்துல ஒரு பாகவதா வந்துட்டான். நாங்கெல்லாம் கதை பண்ண வேண்டிய அவசியமே அபாரம் விட்டுடுவோம். ஆனா அவத்து குழந்தைங்க டிவி சீரியல் மாதிரி ஒரு குழந்தை அரை மணி நேரம் ராமாயணம் சொல்லணும், ஒரு குழந்தை அரை மணி நேரம் பாகவதம் சொல்லணும், ஒரு குழந்தை அரை மணி நேரம் ஆழ்வார்கள் பவந்தத்தை சொல்லணும். எல்லாரும் உட்காந்து கேட்கும். இதுதான் எங்களுக்கு ஆசை. எல்லாருக்கும் தெரியாது எனக்கு ஆசை. அதுதான் அங்கங்க ஓடப்பட சத்தங்கம் மிகமே சத்தங்கமா இருக்கணும். குழந்தைகள் எல்லாம் பிரவச்சனம் பண்ண அப்பா அம்மா எல்லாம் கேட்கணும், ஆனந்தமா இருக்கணும். கணவன் மனைவி எல்லாம் தேவ பத்மாவதியா இருக்கணும். பிள்ளைகள் எல்லாம் குருவன் போல, ஆண்டாள் போல, மீரா போல, எத்திராசன் போல இருக்கு. எத்தனால ஒரு மேல்கோட்டை, நிறைய மேல்கோட்டை வர வேண்டாமா? எத்தனால ஒரே எத்திராசன் கதையை சொல்றது, நிறைய எத்திராசன் கதையை சொல்ல வேண்டாமா? அனுபவிக்க வேண்டாமா? எத்தனால திரும்ப எத்திராசன் நிகமாத்தமா தேசிகள் மனவாளமா நிகழ் பதினோரு ஆயுத அதுவே எதை சொல்றது? புதுசு புதுசா பக்த கூட்டம் உற்பத்தி ஆக வேண்டாமா? அதுக்குத்தான் இந்த பிரயத்தனம். நடந்த கதையை சொல்லி இனிமேல் அந்த மாதிரி கதைகள் உற்பத்தி ஆகணும்னு ஆசையில தான் சங்கல்பம் வேண்டுதான் காலக்ஷேபம். அதுக்குதான் பாகவதம் சொல்றது. கேட்கிறவாயில் அஜாமிலனா இருக்கிறவாள் அஜாமிலன் போல ஹரி அடையணும், பரிசுத்த போல ஹரி அடை அனுபவிக்கணும். அதுக்காக தான் இந்த பாடுபட்டு இருக்கும். இந்த குழந்தை ஜோரா வளர்ந்துருக்கான். பிரகல்லாது ஹரி ஸ்மரண ரகசியமான ஹரிபக்தி. வெளியில யாருக்கும் தெரியாத ஹரிபக்தி. அவன் இருந்த காலத்துல ஒரு கோவில் கிடையாது, அவன் கையில ஒரு துளசி மாலை கிடையாது, அவனுக்கு ஒரு பூஜா ரூம் கிடையாது, வீட்டுல ஒரு நாராயணன் மூர்த்தி கிடையாது. இத்தனையும் தாண்டி நாம சங்கீர்த்தனத்தை வச்சு ஒரு பக்தி. நமக்கு இத்தனை இருந்தாதான் பக்தியை வரும். எதுவுமே இல்லைன்னா கூட ஹரிஸ்மரணம் பண்ணும், அதுக்கு பேர் தான் பக்தி. நாரண பிரகல்லாதனுடைய பக்தியுடைய பலம் இதுதான். அவன் கோவில் போக முடியாது, நல்லா கோவில் கூடு போட்டாச்சு. என்ன கூட அவனுக்கு ஒரு சத்தங்கம் கிடையாது, அவனுக்கு நல்ல புத்தக வாசிக்கிறது விஷ்ணு புராணம் எதுவுமே கிடையாது, ஒரு துளசி மாலை கிடையாது, காத்தால எல்லா பெருமாளை சேவிக்கணும்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனா அதையும் தாண்டி கர்ப்பத்துல சென்ன நாரதன் வாக்கியத்தை வச்சுண்டு நாராயண 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 குழந்தை ஜெபிச்சானா, இதுக்கு பேரு பக்தி. பக்திக்கு மனசு முக்கியம். துளசி மாலையோ ஒரு பெரிய சித்திரமோ ஒரு பூஜை அறையோ ஆச்சார அனுஷ்டான சடங்கு சம்பிரதாயங்களோ பிராதாயம் இல்ல. மனசு மனசு ஒண்ணுதான் பிராதம். குழந்தை நன்னா வாழ்ந்துட்டு இருக்கான், அவளையும் எனக்கு வேத பாடசாலை கிடைக்கிறான், வேத பாடசாலை எங்க வேதம் சொல்லி கொடுக்கறான், எல்லாம் நீதான் எல்லாம் அது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கா. இந்த குழந்தைய அனுப்பியாச்சு. ஒரு நாள் இரண்டு கசிப்பு தூக்கி மடியில வச்சிருந்தான். குழந்தைய வச்சுண்டு வயல சொல்லடா, என்ன படிச்சா, என்ன கஷ்டம்டா, எது விசேஷம் அப்பா? துர்லபம் மனுஷம் ஜென்ம ததபி அத்ரிமம் மர்த்ததம். மனுஷ ஜென்மா ரொம்ப துர்லபம் தான், கன நேரத்தை போயிடும்பா. ஆனா பிரயோஜனம் தரக்கூடியது மனுஷ ஜென்மாப்பா. இதுல ஹரிபக்தி விசேஷம்பா. அவ்வளவுதான். ரெண்டு கோவில் நடாது. என் விரோதியுடைய பெயரை என் பிள்ளை என் மடியில உட்கார்ந்து சொல்றாங்க, என்ன அக்கிரமமா இருக்கு. எனக்கு எவனை பிடிக்காதோ அவன் பெயரை என் பிள்ளை என்றத்தம் சொல்லலாமோ? ஆடு பக குட்டி உறவுகள் அந்த கதையா போயிட்டு இருக்கேன். இன்னும் அக்கிரமம். உடனேயே அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவனை கூப்பிட்டான். யாரும் அவனுக்கு எடுத்து பயிர தெரியாது, நாங்க திரும்பி பாடத்தை ஒழுங்கா சொல்லி கொடுக்கிறோம்னு சொல்லி அவ என்னமோ சொல்லி கொடுத்தா. இவன் சொன்னா, நீங்க சொல்றதெல்லாம் பொய், ஹரி தான் சத்தியம். ஆனா ஹரி பொய்னு அவ சொல்லி கொடுத்துருக்கான். நாஸ்தீகவாதத்தை பாடமா சொல்லி கொடுக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் பொய், ஹரிதான் சத்தியம். விஸ்வம் விஷ்ணு வசக்காரகன் நித்தியமா ஹரி இருக்கான், ஹரிதான் சத்தியம். இவ என்னென்னமோ பண்ணி பார்த்தா பிள்ள திருந்தலா மாதிரி அவளை பற்றியே திருந்தலை உருப்படம் ஆடாமலை நடத்த சமயத்துல அவ எங்கேயாவது வெளியில போவா. இந்த உபாத்தியாயம் பண்ண சொல்லி கொடுக்கவா, அப்படியே பாடம் சொல்லிக்கிறோம் வெளில போயிருக்கோம். அப்ப இந்த பிள்ளையாண்டான பார்க்கறது மற்ற அசுர பிள்ளைகள்லாம் வரும். ஏண்டா பிரகல்லாதா, என்னமோ நாங்கள்லாம் இரண்டு கசிபுவாய் நமகன் சொன்னா, நீ ஓம் நமோ நாராயணாய நமகன்றியாமே. என்னடா அது, ஆச்சாரா சொன்னா, நான் கர்ப்பத்தில் இருக்கும்போது நாரத சொன்னாரா? அப்படியாடா, நமக்கு எல்லாம் நாராயண விரோதி சொல்றாரு, பொய் சொல்றாரா? பக்தர்களுக்கு நாராயண விரோதி கிடையாதுடா. அப்படியா? இப்ப நாராயண விடுத்த என்னடா ஆகும்? சந்தோஷமா இருக்கான், சௌக்கியமா இருக்கான்டா. அந்தெல்லாம் அசுர பிள்ளைகளாச்சு. நாராயணன் நம்மளை ஏற்று பாராடா, கொண்டு போட மாட்டாடா. உங்க பெரியப்பா இரண்யாசன கூட அவர் வராக அவதாரம் எடுத்து கொண்டு போட்டாருன்னு சொல்றாரு, வாஸ்தவன் தான்டா. அவர் வராக அவதாரம் எடுத்து பெரியப்பாவை கொண்டு போட்டது வாஸ்தவன் தான். ஆனா பெரியப்பா சமத்தா இல்ல, அசனா இருந்தார், துஷ்டனா இருந்தார், லோகத்துல கஷ்டம் கொடுத்தார், அதனால கஷ்டப்படுத்தினாரே ஒழிய ஹரி எல்லாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாரா? அப்ப நாங்களும் நாராயணா சொல்லலாம் சொல்லியாரா? ஆமாண்டா. இவனை திருத்தணும்னு பார்த்து எல்லா பிள்ளையும் எடுத்துருச்சோம். இது கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சது நாராயண கிளாஸ். அப்பதான் சொல்ல, ந தானம் ந தபோ ந யுஜ்யா ந சோசம் ந விரதாணிச ப்ரீயதே அமலயா பத்யாரி அன்ய விடம்பனம். குழந்தைகள் கேட்கிறாங்க, ஹரி அடையது ரொம்ப கஷ்டமா? ஹரி யஜ்யம் பண்ண போல இருக்கடா, சமம் பண்ணணும் போல இருக்கடா, தியானம் பண்ண போல இருக்கா? குழந்தைக்குமா, ந தானம் ந தபோ. தானம் கொடுத்தா ஹரி கிடைப்பானா? இல்லடா. சமம் பண்ண அறி கிடைப்பானா? கிடையாது. ந தானம் ந தபோ ந யுஜ்யா ந சோசம். யாகம் பண்ணா அறி கிடைப்பானா? இல்லடா. ந சோசம். சுத்தமா இருந்தா அறி கிடைப்பானா? இல்லடா. ந சோசம் ந தபோ ந தானம் ந தபோ ந யுஜ்யா ந சோசம் ந விரதாணிச. விரதங்கள் இருந்தா அறி கிடைப்பானா? கிடைக்க மாட்டான்டா. நிஜம்தானும். ஆமா, விரதம் எதுக்கு இருக்கும்? உடம்புக்கு கொழுப்பு குறையிறதுக்காக விரதம். உபவாசம் சொன்னோம்னா அன்னைக்கு ரயிறு கொஞ்சம் கிளீன் ஆகும். அதுக்குதான் உபவாசமே. உபவாசம் இருந்து ஹரி கிடைச்சிடுவாங்கன்னா உலகத்தை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பத்தி கிடைக்கிறான். அளவுக்கு ஹரி கிடைச்சிட்டான், அசத்தியமா இருக்கு. சரி, வெறும் உபவாசமே பழம் எல்லாம் சாப்பிட்டா ஹரி கிடைச்சிருவானோ? இந்த குரங்குகள்லாம் இருக்கு, அது பழம் தான் சாப்பிடும், அதுக்கு ஹரி கிடைச்சிட்டானா? இல்ல. நீரா சொல்ற அது தப்பல, நம்மளதான். சுத்தமா இருந்தா ஹரி கிடைச்சிருவானான்னா இந்த மத்தியம் எல்லாம் ஜலத்துலதான் இருக்கும். ஜலத்தை வச்சு வெள்ளை எடுத்து போறது செத்து போடு, அதுக்கு ஹரி கிடைச்சிடணும். கிடையாது. அப்ப தானம் வேண்டாம், தமம் வேண்டாம், யஜ்யம் வேண்டாம் அர்த்தம் அப்படி இல்லையா? தானம் தவம் யஜ்யம் எதுவா இருந்தாலும் ஹரிஸ்மரணை இல்லாம பண்ணா தனந்தம். ஹரிஸ்மரண விசேஷம் ந தானம் ந தபோன யுஜ்யா ந சோசம் ந விரதாணி தீயத்தை அமலயா பக்தியா. ஹரிய மயக்கணும்னா ஹதய பக்தி வேணும். வேண்டாம். பிரியத்தை அமலயா பக்தியா ஹரிஹி அஞ்சத் விடம்பனம். மற்றதெல்லாம் வெளி வேஷம் பிள்ளை சொல்லிடுச்சு. அப்புறம் பிள்ளை அஞ்சு வயசு பிள்ளை சொல்றது, அதெல்லாம் வெளி வேஷம் தான். அவ்வளவுதான். சமயத்தை பார்த்தா இன்னைக்கு நிறைய பொய்ப்பூவெல்லாம் பண்றான். புஷ்பம் ரோஜா மாதிரியே டூப்ளிகேட் பண்றான், தாமர மாதிரியே டூப்ளிகேட் பண்றான். மனுஷா ஏமாந்து போவோம், ஆனா தேனியோ வண்டோ ஏமாறவே இல்லை. ஒரு 1000 புஷ்பம் டூப்ளிகேட் புஷ்பம், ஒன்னே ஒன்னு ஒரிஜினல் புஷ்பம் வச்சுட்டும் தூரத்துல இருந்து மனுஷாவை நிக்க வச்சு எது நல்ல விஷயம் சொல்லுவோம்னா எல்லாம் நல்லது, மறுபடியும் எல்லாம் டூப்ளிகேட். ஆனா ஒரு தேனியை விட்டோம்னா கரெக்டா எது ஒரிஜினல் புஷ்பம் அங்கதான் போய் உட்காரும். டூப்ளிகேட்ல மயங்கவே மயங்கா. என்ன அதுபோல இருந்தாலும் தேனி இருந்தா தானே தேனி மயங்கிறது. அந்த மாதிரி ஆசாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயத்தில் ஹரி மயங்கமாதா சுலயத்துல பிரியம் இருந்தா ஹரி மயங்கிடுவான். மத்த எல்லாம் வெளி வேஷம் அந்யத் விடம்பனம். ஆசாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் இருக்குன்னா ஹரி நடத்த பக்தி வரதுக்காது. ஹரிநடத்த பக்தி வராம எனக்கு அவதாரம் பெருசு, அனுஷ்டானம் பெருசு, சடஞ்சு பெருசு, சம்பிரதாயம் பெருசுன்னு அதை பிடிச்சுக்கோ, எனக்கு வேணும் வந்துடுவேன். அது கண்ணன் வேணுன்றவர்களுக்கு அவன் இஷ்டப்படி நம்ம ஆடணும், அவ்வளவுதான். அதனால பயப்படாதீங்களா, ஹரிபக்தி பண்ணும் கூட எல்லாரும் நாராயண 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 நாராயண. இந்த பாடம் சொல்லி கொடுக்குறோம், வெளியில போயிட்டு உள்ள வந்து பார்த்தா பாடுகளா நாராயண நாராயண ஆடுறது. இதை பார்த்தா நம்ம கிளாஸ் மாறி வந்துட்டோம், ஸ்கூல் மாறி வேறு ஸ்கூல் போயிட்டேன். அப்புறமா ஐயோ நம்ம ஸ்கூல் தானே, எல்லா வகுமே கெட்டு போயிட்டு ஓடி வந்தான். இந்த குழந்தைகளை பார்த்து அவளும் நாராயண 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 அவளும் ஆட ஆரம்பிச்சுட்டா, எல்லாரும் கிட்ட போயிருச்சு. இந்த பக்தி ஒரு வியாதி, தொத்து வியாதி. ஒருத்தருக்கு வந்து ஆச்சுன்னா எல்லாருக்கும் சுத்திடும். அதுக்குதான் பெரிய வாரம் நிறைய பக்தி பண்ணாதுன்னு சொல்லுவான். பண்ணி ஆச்சுன்னா இவா கிட்ட போய் எல்லாரும் கிட்ட போவான். ஒருத்தர் வாத்தி ஒருத்தர் வாங்க 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 சத்தங்க நல்லா இருக்கு, வாங்க 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 பழு விட்டு அழகா இருக்கும், வாங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லி எல்லாரையும் தூக்கி இழுத்து செலுத்துறோம் இல்லையா? தொத்து வியாதி பக்தி. அந்த மாதிரி தொத்து வியாதி வந்துருந்து உடனே இந்த பாடம் சொல்லி கொடுக்கிறவா ஓடி நான் எழுந்து அரண்மனைக்கு ஓடி அங்க போய் நாராயண 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 நாராயண. அவன் கேட்டா சுமியா எங்க வந்து நாராயணா சொல்றது? நாங்க சொல்லல, உங்க பிள்ளையாண்ட எல்லாரையும் எடுத்துக்கோ, எங்களையும் எடுத்துட்டான். பயந்து போயிட்ட கொண்டு வாங்க வந்தார்கள். மடியில உட்கார்ந்து என்னடா சொல்லுடா எதிரா சிரேஷ்டம் சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம். பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாக்கம் சக்கம் ஆத்ம நிவேதனம். நவவித பக்தி சிரேஷ்டம் தான். முதல்ல விஷ்ணோகோன்னு ஒரு வார்த்தையை போட்டானோ தப்பிச்சு ஸ்லோகம் இல்லைன்னா அர்த்தம் மாத்திருப்பார். சிரவணம் கீர்த்தனம் உடனே இதுல வாஸ்தவம் தான், கேட்கணும் பாடணும் வாஸ்தவம் தான். அப்புறம் விஷ்ணோஹோ ஸ்மரணம், விஷ்ணு ஸ்மரிக்கணும். விஷ்ணுன்னு சொல்லாம சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதத்தை வனமர்ச்சனம் மந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனா அவாவா ஒவ்வொரு தெய்வத்தையும் சொல்லியிருப்பார். முதல்ல விஷ்ணோஹோன்னு ஒரு பதம் போட்டானோ நாராயண ஸ்மரணம் நிரூபணமாச்சு. ஸ்மரணம் சிரவணம் கீர்த்தனம் முதல்ல சிரவணம் நிறைய கேட்கணும். கேட்க 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 அதையே கீர்த்தனம் பண்ணணும். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் நன்னா விஷ்ணு ஸ்மரிக்கணும். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாததேவனம் பாதசேவனம் பண்ணணும். அர்ச்சனம் அர்ச்சனம் பண்ணணும். வந்தனம் நமஸ்காரம். தாஸ்யம் அவனுக்கு தைரியம் பண்ணும். சத்தியம் அவனை தோணா ஏற்றுக்கணும். ஆத்ம நிவேதனம் அவன்கிட்ட ஒப்படைச்சுக்கணும். அகம் மத்ரக்ஷண பரு மத்ரக்ஷண பலம் சதா நாமன ஸ்ரீபதேரேர இது ஆத்மானம் நிக்ஷிதே புதக. சொன்னதாக நிகமாந்த மகாதேசிகர் நியாச நிச்சயத்தை சொன்னார். நிக்ஷிதே புதக நான் சொல்லும்படியான ஆத்மா, இந்த ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பு, இந்த ஆத்மாவை ரட்சிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் எல்லாமே ஸ்ரீஹரிய சேர்ந்ததுன்னு ஒப்படை சொல்லணும். ஸ்வரூப சமர்ப்பணம் தர சமர்ப்பணம் பல சமர்ப்பணம்னு சொல்லலாம். ஆத்மா ஸ்வரூபம் இது கொண்டு கொடுத்தோம்னா இந்த ஆத்மாவை ரட்சிக்கிற பரம் பாரம் பரம் யாசனாலே என்னுடைய பாரத்தை உன்னிடத்தை ஒப்படைக்கிறேன்னு அர்த்தம். அந்த பாரத்தை ஒப்படைக்கிற பர சமர்ப்பணம் இந்த ஆத்மாவை காப்பாத்துறதுனால பிரயோஜனம் ஜீவிச்சிருக்கிறதுனால பிரயோஜனம் கிடைக்கிறது இல்லையா, அந்த ஜீவித பிரயோஜனத்தையும் எம்பெருமானுக்கு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அவர் ஒப்படைத்தரணும்னு பிள்ளையாண்ணா சொன்னா ரொம்ப கோபம் வந்துடுத்து இரண்ய கசிபுவுக்கு. எப்படிப்பட்ட பிள்ளை வேண்டாம், கொண்டு போடும் விஷத்தை கொடுத்தா செத்து போகல, அக்னியில போட்டா செத்து போகல, கடல்ல போனா செத்து போகல, யானையை விட்டு மதிக்க வச்சா செத்து போகல, மலையிலேருந்து உருட்டி வச்சா செத்து போகல. இரண்ய கசிபு எந்த மாதிரிலாம் பண்ணாலும் தான் செத்து போகணும்னு ஆசைப்பட்டன அத்தனை இந்த பிள்ளை அடைஞ்சிட்டான். இவன் கோரமா தபசு பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, இது வெறும் நாராயணா நாராயணா சொல்லி அத்தனை அடைஞ்சது. அதுல இரண்டே இன்னும் கோபம், இந்த மாதிரிதானே நாயகிட்டம்னு ஆசைப்பட்டான். ஆயிரக்கணக்கான மனுஷன தபசு பண்ணி நின்று ஏமாந்து பேசின பிரம்மதேவன் இடத்துல இந்த பிள்ளையாண்டா ஒரு நாராயணா சொல்லிட்டு கிடக்கிறது, அதுக்கு வசத்தை கொடுத்தா ஜீரணம் ஆகிறது. மலையில எங்க விட்டுனா ஹரிபட மாட்டோம், மலையில உருட்டானோம் அப்ப கூட குழந்தை இப்படி மூடிந்து வரட்டான். இப்ப தேவர்கள் எல்லாம் கேட்டா குழந்தைக்கு என்ன பயமா, ஏன் இப்ப எங்கிட்டு கட்டிட்டு இருக்கான். அப்ப நாராயணன் கண்கள் ஆனந்த பாஷம் வழியே சொன்னான், இல்ல அந்தரியாமியா இருக்கிற எனக்கேதான கஷ்டம் வந்துடப்படாது நெஞ்ச கட்டிட்டு இருக்கான். தன் சரீரத்துக்கு எதாவது ஆயிட முடியாது, உள்ளுக்குள்ள அந்தரியாமிக்கு அடிபட்டுறப்படாதேன்னு அந்தரியாமியை கட்டி பிடிச்சிருந்தான். இந்த பாவசுத்தி அஞ்சு வயசு பிள்ள கல்லை கட்டி கடல்ல தூக்கி போடுறான், மதக்கிறான், யானையை கொண்டு மெதிக்க வந்தான்னு பார்த்தா யானை பயந்து ஓடுறது, பாம்பை கொண்டு கடிச்சு அவசம் தலைக்கு ஏற மாட்டேங்கிறது, என்ன பண்ணி துறத்தாலும் சரீரம் அழிய மாட்டேன். நாராயணா சொன்ன ஒண்ணும் ஆகாது, சாதனத்திலையும் காப்பாது. என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்ணாலும் பிள்ளை பழச்சிடலாம். ஒரு நாள் கேட்டேன், எங்கடா இருந்து தொலையான் உன் நாராயணன் சொல்லி தொலை அப்படின்னா உடனே தொடர்ந்து எல்லா இடத்துலயும் இருக்கான், எங்கடா இருக்கான், எங்கும் முழன் கண்ணன் என்ற மகனை காண்டு மகனான அம்மாவோட பார்த்து எங்கும் முழன் கண்ணன், எங்கும் முழன் நாராயணன் தானே சொல்றேன், ஏன் கண்ணன் ஒரு வார்த்தை. அம்மாவோட கிருஷ்ண பக்ஷபாதி அவர் கூட எல்லா கிருஷ்ணன் தான், அதனால இங்கு முழன் கண்ணன், எங்க கண்ணன் தான் ராமன், எங்க கண்ணன் தான் நரசிம்மன், எங்க கண்ணன் தான் மத்தியம், எங்க கண்ணன் தான் கூர்மவதா. அதாவது சுவாமி அம்மாழ்வார் தேவேவர்களுக்கெல்லாம் கிருஷ்ணன் தான் தசவதாரம் எடுத்தான், தசவதாரத்தை இன்னும் ஒருத்தன் இல்லை. இன்னைக்கு கௌரிய வைஷ்ணவ சம்பிரதாயம் உண்டு, சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயம், அவளை பொறுத்த வரைக்கும் நாராயணன் ஒத்திக்கவே மாட்டான், கிருஷ்ணன் தான். எங்க கிருஷ்ணன் தான் மத்தியம் பூர்வம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரத்துராமம் ராமம் பலராமம் அவனே திரும்ப கிருஷ்ணன் அவன் நாராயணன் கிருஷ்ணன் ஒத்திக்கவே மாட்டான். சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயத்தில் ஸ்ரீரங்கம் வந்தார், அங்கிருந்த பற்றி இவர் தான் நாராயணன் சாத்திரி என்ன கிருஷ்ணன் முடிஞ்சார், ரங்கராஜனை கிருஷ்ணன் முடிச்சுட்டார் சைத்தன்ய மகாபிரபு. அதே பராதர பக்தர் ராம பக்ஷபாதி அவரிடத்துல போய் கிருஷ்ணன் வசத்தி நான் கடையில் எங்க ராமன் தான் வசத்தி, ரொம்ப விசேஷம் பராதர பட்டருடைய அந்த ராம பிரேம ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த மாதிரி சுவாமி அம்மாழ்வார் கண்ணனிடத்துல பகுப்பிரியம், பெரியாழ்வாருக்கு அப்புறம் பார்த்தா கண்ணனிடத்துல பகுப்பிரியம் அப்படின்னா சுவாமி அம்மாழ்வார். ஆண்டா சில பேர் மற்றவன எல்லாத்தையும் விட்டுருவான். நம்மால சொல்றதுக்கெல்லாம் கண்ணன் 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 தான். உண்டும் சோறு கருகும் நீர் தின்னும் பெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அதாவது எங்கும் உளன் கண்ணன், எங்கும் உளன் நாராயணன் இல்லை, எங்கும் உளன் கண்ணன். எங்களா எல்லா இடத்துலயும் இருக்கான். எல்லா இடத்துலயும் என்ன அப்பா உனக்குள்ள இருக்காம்பா? சரி உனக்குள்ள இருக்கான். உனக்குள்ளயா? ஆமா உனக்குள்ளயே இருக்காம்பா. இந்த தூண்ல இருக்காம்பா, துரும்புல இருக்காம்பா, ஆகாசத்துல இருக்காம்பா, பூமியில இருக்காம்பா, காற்றுல இருக்காம்பா, சாப்பிடுற ஜலத்துல இருக்காம்பா, ஆதாரத்துல இருக்காம்பா, பூவுல இருக்காம்பா, பட்சியில இருக்காம்பா, மிருகத்துல இருக்காம்பா, செடி கொடி மரம் புல்லு பூச்சி பூண்டு எல்லாத்தையும் இருக்காம்பா. எல்லாத்துலயும் இந்த சம்பத்திலையும் இருக்காம்பா. இந்த சம்பத்துல யாரும்? ஆமா சம்பேன திருஷ்யதே பிள்ளைப்பா, சம்பேன திருஷ்யதே. தோ சம்பத்து நரசிம்மன் தெரியாம்பா. பாகவத்துல மத்த எல்லா இடங்கள்லயுமே சுகபிரம மகரிஷி யார் யார் பேசுறோம் அவ உவாச்சு சொல்லுவார். இரண்யகசி உவாச்ச, பிரஹல்லாது உவாச்ச, இரண்யகசி உவாச்ச, பிரஹல்லாது உவாச்ச. இந்த இடத்த மட்டும் உவாச்சம் ஒண்ணுமே கிடையாது. அந்த கடந்து ஓடுறாரு. ஏன்னா பெரியவர்கள் வியாக்கியானம் பண்றா நரசிம்ம அவதாரத்துல சுகபிரம மகரிஷி அத்தனை வேகமா. அதனால இரண்யகசிபு பிரஹல்லாது ரெண்டு பேர் சொல்லுவாரு. சம்பேன திருஷ்யதே, சம்பேன திருஷ்யதே. எங்கடா இருக்கான்? தோ 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 தோ. இது என்ன ஆச்சரியம்னா, அதுவரைக்கும் நரசிம்ம அவதாரம்னு ஒரு கான்செப்டே கிடையாது. நல்லா ஞாபகத்துக்கோங்க. நமக்கு இன்னைக்கு நரசிம்ம அவதாரம்னா தெரியும். என்ன பாகவத்தை வாசிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், நரசிம்மர் கோவில் அகோபுரம் எல்லாம் இருக்கும். பிரகல்லாதனுடைய காலம் வரைக்கும் நரசிம்ம அவதாரம்னு ஒரு கான்செப்டே கிடையாது. இந்த பிள்ளையாண்டான் நரசிம்மன் எல்லா பகவான் எல்லாத்தையும் இருக்கான் சொல்ல போவான்னு சொல்லிட்டு பகவான் எல்லா சம்பத்திலையுமே நரசிம்மனா காட்சி கொடுக்கிறார். அப்பதான் பிரஷ்னா வந்திருக்கார் நரசிம்மன். தாயாருக்கும் தெரியாது, பிரம்மதேவருக்கும் தெரியாது, நாராயணனுக்கு மட்டும்தான் தான் நரசிம்மனா அவதாரம் பண்ண போறோம்னு தெரியும். ஆனா சம்பத்துல நரமுகம் மனுஷ சரீரம் பார்த்த உடனே இந்த குழந்தை இது என் நாராயணன் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் விசேஷமே. நமக்கு அந்த மாதிரி விசேஷமா அவதாரம் எடுத்தா இது யாரோ ஜந்துன்னு போயிடும். ஆனா அந்த பிள்ளையாங்க நரசிம்மனை பார்த்தேன், நாராயணன் நரசிம்ம வேஷம் போட்டு வந்திருக்காரு பார்த்துக்கான். நரசிம்மா அழகிய சிங்கம், அற்புத சிம்மம். என்ன ஆச்சரியம்னா, நிகமாந்த மகாதேசிய சொல்ற இந்த குழந்தை எந்த தூணை காட்டுவான்னு தெரியாம நரசிம்மன் எல்லா தூணையும் ஆவிர் வச்சுட்டான். ஒரே ஒரு தூணத்தான் குழந்தை காட்டினான். அதனால இன்னும் நிறைய தூண்கள்ல நரசிம்மன் இருக்கா. நம்ம எல்லாம் பிரகல்லாதன் இருந்து காட்டினா தெரியல. அவ்வளவுதான். மேற்கோடையும் நரசிம்மன் உட்கார்ந்துட்டுதானே இருக்கான். ஆனா பிரகல்லாதன போய் எத்தனை பேர் பாக்குறோம்? மேற்கோட்டை நரசிம்ம சுவாமி எத்தனை பேர் பிரகல்லாதனா போய் பாக்குறோம்? ஏதோ நாமும் போகணும் வந்தோம் பார்த்தோம் கணக்காயிடுச்சு. அதான் பிரகல்லாத பாவத்தை போனோமா? இல்லையே. இந்த குழந்தை போ உடனே என் குமலன் கண்ணன் என்ற மகனை காண்டு இன்கில்லையா என்று இரங்கன் தூண் குடைப்ப. இந்த தூண் இருக்கான கையெடுத்து அடிச்சான். தூணை அடிச்ச கை திரும்ப வரல. சப்தம் தூண பழம் கண்டு ஆச்சரியமான ஒரு ரூபம் தங்கள் விழித்தேவாய் செல்லிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. சிம்மம் கண் அப்படியே கொப்பளிக்க கோபம் ஜெயச்சந்திரன் மாதிரி பல்லு அப்படின்னு வந்துட்டான் பிரபு. சிவான பார்க்கிறார். இது சிங்கமும் இல்லை, மனுஷனும் இல்லை, இது அசுரனும் இல்லை, தேவனும் இல்லை, இது என்னன்னு தெரியல. இது ஒரு ஜந்து, வித்தியாசமான ஒரு ஜந்து, அற்புத சிம்மம், அழகிய சிம்மம், நர சிம்மம். ஒரு பிரகல்லாதனுக்காக ஆதரித்து வச்சுட்டார். உடனே இரண்டகசிவ பார்த்தா நிறைய நூற்றுக்கணக்கான கைகள், நிறைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து பிரபு வெள்ள வந்தார். இரண்டகசியோட பெரிய சண்டையெல்லாம் நடக்கார். எல்லாரும் போட்டு போட்டு கிழிச்சு போட்டுருக்க, சரைய கிள்ளி போட்டுருக்கா. சந்தியா காலம் நெருங்கெடுத்து 30-30 நெடுங்கிறா. தாயார் ஒரு பக்கம் ஓடி ஒதுங்கி நிற்கிறா. ஐயோ நம்ம மாத்துக்காரில் யாரோ முடிவு பண்ணிட்டா. சந்தியா காலம் பகவான் விளையாடிண்டே வந்தான். வாசப்படி வந்து உக்காந்தான். நான் வந்தா சொல்லிருக்காங்க, வீட்டுக்குள்ளேயும் இருக்கப்படாது, வீட்டுக்கு வெளியிலையும் இருக்கப்படாது. படியில உட்கார்ந்தான் பெருமாள், வாசப்படியில உட்கார்ந்தான். ராத்திரியும் இல்லை, பகலும் இல்லை, சந்தியா காலம். ஆகாசமும் இல்லை, பூமியும் இல்லை, பகவானுடைய திருமடி. குடிச்சா இருக்கு, போட்டா போட்டு போடு தழும்பு வந்திருக்கான் பெருமாளுக்கு தடையில. இப்ப தழும்பு எங்கடா தெரிஞ்சதுன்னா கிருஷ்ணவதாரத்தை தெரியறான். பெரியாழ்வார் அனுபவம், பெரியாழ்வர் பாசுரத்தை சொல்றார், மரங்கொள் இளைஞன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே. பகவான் கூதனாவதம் பண்ணி முடிச்ச உடனே குழந்தைகள் அடிபட்டிருக்கான் இவெல்லாம் தேடினாலும் உடம்புல எங்கேயும் காயம் இல்லை. கடைசியில தொடையில பார்த்தா தழும்பு. ஓஹோ, இது பூதனாவதம் பண்ணதான் அந்த தழும்பு இவன் நினைச்சுட்டாள். ஆனா அடி ஒன்றும் இல்லாத வாய்ப்புல மாஸ்டர். ஆனா பெரியாவை அறிவித்தார், இது பூதனாவத தழும்பு இல்ல, நரசிம்மனா வந்து இரண்யகத்தில் இழுத்து போட்ட வேகத்துல வந்து தொட தழும்புன்னு எழுதிட்டார். இந்த நரசி கிருஷ்ணன் தான் நரசிம்மனா வந்து தூசிட்டாராம். கிருஷ்ணனுடைய தொடையில இரண்யனை போட்ட தழும்பு இருக்கான், அவ்வளவு அழகா இருக்கான். அந்த தொடையில போட்டாலும் பார்த்தாலும் ஒரு கீழ் இழுச்சான், அதாவது நகத்தடி வச்சான். நகர் மலர்றது உயிர் இருக்கு, வெட்டினா வலிக்கிறது இல்லை, அதனால உயிர் இல்லை. பகல் பொழுதும் இல்ல, ராப்பொழுதும் இல்ல, சந்தியா காலம். ஆகாசமும் இல்ல, பூமியும் இல்ல, பகவானுடைய திருமணி. வீட்டுக்கு உள்ளேயும் இல்ல, வீட்டுக்கு வெளியிலையும் இல்ல, பகவானுடைய திருமணி. ஆச்சரியமா வாசப்படியில திருமணியில உயிரும் இல்ல, உயிர் இல்லாததும் இல்ல. இந்த நகம் இவன் மனுஷனும் இல்ல, மிருகமும் இல்ல, தேவனும் இல்ல, அசுரனும் இல்ல, யாரும் பெற்றுக்கவே இல்லை. ஸ்தம்ப குழந்தை அப்படிதான் தெரியாது, ஸ்தம்பம் பெற்ற குழந்தை நடக்கின்றான். அழகா பகவான் நகத்தை அப்படி வச்ச அவ்வளவுதான், உடம்பு நடக்கும் உள்ள போயிருக்கு. அப்ப எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் பாருங்க நகம். அப்படி வச்சார், அப்படி வச்சார், கிழிச்சார், கிழிச்ச உடனே ரத்தம் பெரிச்ச பெரிச்ச ரத்தம் அங்க பிடி மேல அப்படி ஒட்டின். மகாராஜா சுவாமித்திரனால் பத்மநாப சதகம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கேன். அதுல பத்மநாபம் தான் எல்லாமே வர்ணிக்கிறது. அதனால நரசிம்மமூர்த்தி வர்ணிக்கும் பொழுது இந்த ரத்தத்தை கிழிச்சு பகவான் ரசத்தை குடிச்சான்ற. பகவான் ரசத்தை குடிக்கலாமா அப்படின்னா இந்த இரண்டு கட்சி ரத்தம் முழுக்க பிரகல்லாதன் 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 ஓடிந்துச்சு, அதனால குடிச்சுதான். இது வேற ஏதோ நடத்த பகல்லா தன் பக்தன் நினைச்சுட்டானே சொல்லி ரத்தத்தை குடிச்சான். குடிக்கும் போது ரத்தம் அங்கங்க கழிச்சுதா. எப்படி இருந்ததுன்னா பிடரி மேல அங்கங்க பவளத்தை சொருகி வச்சா போல இருந்தது. இதெல்லாம் இந்த ரிசப்ஷன்லாம் வந்தா ஸ்திரீகளுக்கு அலங்காரம் பண்றாரு. இந்த முடியில் அங்கங்கு முத்து முத்தா சொருகி வச்சு இதெல்லாம் நம்ம தினம் ஏற்கனவே பண்ணிட்டேன். அதனால பிடரி மயில் அங்கங்க ரத்தம் தெளிச்சு அது பவள மணி மாதிரி அங்கங்க சொருகி நிக்கிறதான். அவர் குடலை உருகி மாலையா போட்டு அந்த ரத்தத்தை குடிச்சு என்ன பாக்கியம் பாருங்க. இரண்டு கட்டி ஒரு மகாபாவிக்கு பகவான் திருமடி மேல அவன் கை கிழிக்க பகவான் ரத்தத்தை கொடுத்து ஒரு மோட்சம் கொடுத்துட்டான். அத்தனை பேரும் நடுங்கிறா பெருமாளை பார்த்துட்டு. அவனை சமாதானப்படுது தெரியல, எல்லாரும் நடுங்கிறாளாம். அப்ப பிரம்மதேவர் சொன்னார், குழந்தை பிரகல்லாதான் நீ போய் பெருமாளை சமாதானப்படுத்துறா. குழந்தை ஆகிறா, நானா நான் போகலாமா, நரசிம்மன் பக்கத்துல நான் போகலாமா, அசுர பிள்ளையாச்சு, எனக்கு அந்த பாக்யம் உண்டா, எனக்கு அந்த அருகதை உண்டாய் அதனால. முதல்ல தாயாரத்தான் அது பிரம்மதேவச்சனார் ஸ்ரீதேவி அந்த பக்கத்துல பெருமாள் சமாதானம். ஐயோ, இந்த ஆத்துக்கார் இத்தனை கோபத்தை நான் பார்த்தது இல்லப்பா, இப்ப நான் போனா என்னையும் பிரிச்சு கொடுத்துருவா, வேண்டதா வேண்டாம், நான் போக மாட்டேன். தாயாரே பயந்து ஓட அசுர பிள்ளை போடாக்கோங்க, நான் போலாமா நரசிம்மக்கிட்ட. அவன் கேட்கிறான், சுத்தா ஓடிக்கலாம், இவ்வளவு தெளிவா இருக்க நம்ம போகக்கூடாதுன்னு இருந்தானா. நரசிம்மர்கிட்ட நான் போகலாமா, நீ ஒருத்தன் தாண்டா போக முடியும், உனக்காக தான் இத்தனை கோபம், நரிகாருக்காகவும் இல்லை. ஓம் பொருட்டுதான் இத்தனை உக்ர மூர்த்தியா சுவாமி வந்திருக்கா, திருநாள் வந்திருக்கா, நீ போடாதவங்க தொடர்ந்து கையை கூப்பிட்டு சோதனை பண்ணிட்டே போகிறது. கண்கள் ஆனந்த பாஷம், பெருமாள் பார்த்தவரை சிரிக்கிறாரா. கோபத்தில் இருக்கிற உக்ர சிம்மம் ஜுவாலா நரசிம்மன் சாந்த நரசிம்மன் ஆயிட்டார். அகோவிதத்திற்கு ஜுவாலா நரசிம்மன் சாந்த நரசிம்மன் பிரகல்லாத வரவர் பிரகல்லாத தேவேன ஆயிட்டு அவர் சிங்க குஜி மாதிரி பக்கத்துல வந்தோடனே அவன் தலையில அபயஹஸ்தத்தை கொண்டு வச்சு நாக்காளர் நக்கி வர கொடுக்கிற பிரகல்லாத. கண்கள்ல ஆனந்த பாஷம், பகவான் கேட்டான், என்னடா வரம் வேணும். பிரகல்லாதுக்கு கோபமா பார்த்தான், என்ன அல்பமா கேட்டுட்ட, பக்திக்காக பக்தி பண்ணிட்டு இருக்க வியாபாரம் பண்ணலேன்னுதான். உடனே பெருமாள் பார்த்தா, இருந்தாலும் பெருமாள் கேட்டுதாரே. உடனே குழந்தை சொன்னான், அப்பாவுக்கு சத்கதி கொடு. உடனே ஒன்னாலேயே 21 தலைமுறை முன்னாடி பின்னாடி தலை தெரியாச்சுடா பிறந்த அப்படின்னு பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணி பிரகல்லாதனே ஆச்சரியமா அசுராளுக்கு ராஜனா நிர்மாணம் பண்ணிட்டு நரசிம்மமூர்த்தி அந்தர்தானம் ஆனார். அந்த இரண்ய கசிபுதான், அந்த இரண்ய கசிபு இரண்யாசன் தான் திரும்ப ராவணன் கும்பகர்ணனா வந்தா, அவர்களே தான் இப்ப சிசுபாலன் சந்தவர்கனா வந்தா, அதனாலதான் அந்த சிசுபாலன் பகவானுடைய திருவடி அடைந்தான்னு சொல்லி நாரத யுதிஷ்டருக்கு சொல்ல, அந்த யுதிஷ்டர நாரத சம்பாதமா பிரகல்லாத விஷயம் நரசிம்ம அவதாரத்தை சுகபிரம்ம மகரிஷி பிரசித் மகாராஜனுக்கு சொல்ல அத சூத பௌராணிக சௌனகாத ரிஷிகளுக்கு சொன்னார். இது ஏழாவது கண்டம் பூர்த்தி. நரசிம்ம அவதாரம் இங்குமுலன் கண்ணன் என்று மகனை காண்டி இங்கில்லையா என்று இளைஞன் தூண்பிடைத்த அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கரிதான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. அழகா அனுபவிச்சுள்ள சுவாமி நம்மாட பாடி ஆடி அவன் கரைந்து இதை பாடி பாடி கண்கள் கண்கள் நீர் மல்லி அழகா சொல்ல ஆடி ஆடி அகம் கரைந்து நாடி நாடி நரசிங்கார் என்று ஆடிவாடும் இவ்வாணுதலே. நரசிம்மா நரசிம்மான் சொன்னாலே பரம சந்தோஷம். அந்த நரசிம்மன் ஆவிர்வகிக்கட்டும், திருஷ்ட நிகிரகம் பண்ணட்டும், இந்து தர்மத்தை ரட்சிக்கட்டும், நமக்கெல்லாம் தைரியத்தின் சாஸ்திரமான சாந்தியின் தரட்டும், அத்தனை பேருக்கும் பிரகல்லாத ஆழ்வார் போல ஒரு பக்தி லபிக்கட்டும். நீதி விஷயம் சாயங்காலம், சாயங்காலம் எட்டாவது கண்டம் ஒன்பதாவது கண்டம் முடிஞ்சு கிருஷ்ண ஜன்மம் நிச்சயமா உண்டு. ராதே
ராதே राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे.
जय सद्गुरु महाराज की. समस्त भागवतल को गोविंद नाम संकीर्तनम. ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்தஞ்சதி. ஜெய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா தமஸ்தா ஸ்துதினோ பவந்தோ. லோகா தமஸ்தா ஸ்துதினோ பவந்தோ. லோகா தமஸ்தா ஸ்துதினோ பவந்தோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஜெய் ஸ்ரீ காவேரி மாதா கீ. ஜெய் ஸ்ரீ ராமப்ரமே சுவாமி கீ. ஜெய் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி கீ. ஜெய் ஸ்ரீ புரந்தரதாஸ் மகாராஜ் கீ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.